அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க. திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. உருவிளங்க உயிர் விளங்க, உணர்ச்சியது விளங்க, உலகமெல்லாம் விளங்க, அருள் உதவு பெரும் தாயாம். மறுவிளங்கு குடல்வள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்க, வயங்குமணி பொது விளங்க, வளர்ந்த சிவக்குழுந்தே. அன்பினும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பினும் குளிர் புகும் அரசே, அன்பினும் வளைக்குட்படுபரம் பொருளே, அன்பினும் கரத்தமர் அமுதே, அன்பினும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பினும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பினும் அணுவுள் அமைந்த பேருளியே, அன்புருவாம் பரசிவமே. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அவயம் அவயம். ஞாயிற்றுக்கிழமை 2018 ஜூலை மாதம் 29 நாள் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மநேய சகோதர சகோதரிகளையும் வளன் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த வார ஞாயிறு நிகழ்வில் சன்மார்க்க சங்கத்தை சார்பே மாதம் ஒரு சன்மார்க்க சங்கம் பற்றிய நிகழ்ச்சியில் ஜூலை மாதம் திருவண்ணாமலை வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்ந்த அன்பர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, தெய்வ திரு சாது ஜானகிராமன் ஐயா மற்றும் குழுவினர் நம்மிடையே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களையும் மற்றும் குழுவினர் அனைவரையும் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் மற்றுமுள்ள நம் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வந்தனம் கூறி வருக வருகவென வரவேற்கின்றோம். ஐயா வணக்கம், வந்தனம்.
ஐயா வணக்கம். ஐயா அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி. வணக்கம் ஐயா. குழுவிலுக்கு எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம். ஐயா நான் ஜானகிராமன் பேசுறேன்.
அடுத்தது வந்து நம்முடைய ஜெயராஜ் ஐயா அருப்பாவக்களை பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார்கள். ஜெயராஜ் ஐயா.
ஐயா அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. ஐயா சாது ஜானகிரம ஐயா அவர்களுக்கும் அவர்தம் குழுவினருக்கும் வணக்கம், வந்தனம்.
வணக்கம், வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, வந்தனம் ஐயா.
திருக்கதவம் திறவாயோ, திரைகளெல்லாம் தவிர்த்தே, திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ. உருக்கி அமுதூற்றெடுத்தே உடம்புயிரோடு உளமும், ஒளிமயமே ஆக்குற மெய் உணர்ச்சி அருளாயோ. கருக்கருதா தனி வடிவோய் நின்னை எண்ணுள் கலந்தே, கங்குள் வகை இன்றி என்றும் கழித்திடச் செய்யாயோ. செருக்கருதாதவர்களுக்கு அவர்களும் சித்திபுரத்தரசே, சித்தசிகாமணியே என் திரு நடநாயகனே. மணிக்கதவம் திறவாயோ, மறைப்பையெல்லாம் தவிர்த்தே, மாற்றறியா பொன்னே நின் வடிவது காட்டாயோ. கணிக்கரியா பெருநிலையில் என்னோடு நீ கலந்தே, கரை கடந்த பெரும்போகம் செய்யாயோ. தனிக்கரியா காதல் மிக பெருகுகின்றதரசே, தாங்க முடியாதெனி என் தனித்தலைமை பதியே. திணிக்களையா இது எல்லாம் பணிக்க வல்ல சிவமே, சித்தசிகாமணியே என் திரு நடநாயகனே. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி.
நன்றி ஜெயராஜய்யா. அன்பர்களே, இன்று நம்மோடு வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்ந்த அன்பர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்களை பற்றி அறிமுக உரை அவர்களே நான் தருமாறு கேட்டுக்கொண்டுள்ளேன். அதற்கு முன்பாக வள்ளலார் மிஷன், திருவண்ணாமலை வள்ளலார் மிஷன் மற்றும் சாது ஜானகிராமன் ஐயா மற்றும் குழுவினர்கள் பல அரிய செயல்களை செய்து வருகிறார்கள். வள்ளல் பெருமானின் சுத்த சன்மார்க்க நெறியை பரப்புவதற்காக அவர்கள் பெருமுயற்சிகளை செய்து வருகிறார்கள். நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அதே தவிர வள்ளலார் யூனிவர்சல் மிஷனுக்காகவும் அவர்கள் பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். இரண்டு வருடத்திற்கு முன்பு என்று நினைக்கின்றேன், 2017 இந்த ஜனவரி மாதம் நடந்த தைப்பூசம் நிகழ்ச்சியில் வள்ளலார் மிஷனோடு இணைந்து வள்ளலார் யூனிவர்சல் மிஷனும் ஒரு பட்டிமன்றம் நடத்தியது. அதற்கு நல்ல ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். அதை தவிர நம்மளுடைய வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் லோகோ உருவாக்குவதற்காக அவர்களை சார்ந்த அன்பர்களின் உதவியோடு நாங்கள் அதை பெற்றோம். அதற்கும் இதுவரை எங்களுக்கு அளித்து வந்த அனைத்து உதவிகளுக்கும் வள்ளலார் மிஷன் அமைப்புக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இது தற்போது சாது ஜானகிராமன் ஐயா அவர்கள் தங்களுடைய பல்சுவை நிகழ்ச்சியை தொடங்குவார்கள்.
நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றேன், எந்தை எனது அருப்புகளை எம்பிடல் வேண்டும். செப்பாத மேல் நிலைமே சுத்த சிவமார்க்கம், திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேறு நான் செய்யினும், தப்பேறு நான் செய்யினும், நீ பொறுத்தல் வேண்டும். தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே, அருள் விளக்கே அருச்சுடரே அருஜோதி சிவமே, அருளமுதி அருள் நிறைவே அருள் வடிவ பொருளே, இருள் கடிந்து என் உளம் முழுதும் இடம் கொண்டபடியே, என் அறிவே என் உயிரே எனக்கினிய உறவே, மருள் கடிந்த மாமணியே மாற்றறியா புண்ணே, மன்றில் நடம் புரிகின்ற மனவாளா எனக்கே, தெருளித்த திருவாளா ஞான உருவாளா, தெய்வநடத்தரத்தே நான் செய்மொழி ஏற்றருளே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. சத்குருநாதா, சத்குருநாதா, சன்மார்க்க உலகம் தலைக்கு அருள்தாதா, கொல்லா விரதம் உலகமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம், குருவே சரணம் குருவே துணை, அருளே சரணம் அருளே துணை. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. ஐயா எனக்கு பேசுறது கேட்குது எல்லாருக்கும்? ஐயா கேட்குதுங்க, எனக்கு பேசுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம்.
எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டோம், அதனால யாரும் பேச நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்காது, பட் நீங்க பேசுங்க ஐயா.
ரொம்ப சந்தோஷங்க, சந்தோஷங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பர்களுக்கும் தொண்டர்களுக்கும், வள்ளல் பெருமான் திருவர் கருணைக்கும் திருவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு சிறு நடுக்கமாகவே இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க எங்கெங்கேயோ பேசியிருக்கோம், இருந்தாலும் நம்ம சன்மார்க்க அன்பர்கள் முன்னாடி வந்து கலந்து சத்தீசாரம் பண்றேன்றது வந்து ஒரு, ஏன்னா இங்க எல்லாருமே திருவருட்பா ஓதினியவர்கள், உண்மை உணர்ந்தவங்க, பல இடங்களுக்கு சென்று ஒரு தெளிவு எடுத்த பிறகு நம்ம எல்லாருமே சன்மார்க்க சங்கத்துக்கு வந்து சேர்ந்திருக்கோம். அதனால இந்த சத்விசாரத்துல இந்த கலந்தாய்வுல ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தா கண்டிப்பா அதை மன்னிச்சுக்கோங்க. இறைவன் திருவருளால நான் ஒரு கருவியா நினைச்சுதான் இன்றைக்கு சத்தங்களை தொடங்கி இருக்கிறேன். இந்த தேகத்தை வச்சு இறைவன் இன்னைக்கு என்ன நடத்தணும் இருக்காரு நடத்தட்டும். இதுல நிறைய இருந்தா அத்துணையும் அருப்பறிஞ்சது ஆண்டவருக்கு. குறைகள் கண்டிப்பா இருந்துச்சுன்னா அது இந்த ஜானகிராமன் என்ற ருத்கசாரும். அதனால குறைகள் இருந்தா கண்டிப்பா மன்னிச்சுக்கோங்க. என்னுடைய பேர் ஜானகிராமன். நான் ஏறத்தால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2004 தான் எனக்கு வள்ளல் பெருமானதை பற்றியும் சன்மார்க்கம்ன்றதை பத்தி லேசா தெரிய ஆரம்பித்தது. எப்படின்னா வந்து ஆன்மீக தேடுதல்ல வந்து திருவண்ணாமலை வந்த பொழுது எனக்கு நாகராஜ் சாது ஐயா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம சன்மார்க்க சங்கத்துல இருக்கிறாங்க, அவங்க மூலமாகத்தான் வந்து எனக்கு பாபு சாத் ஐயாவோட அறிமுகம் கிடைத்தது. அந்த நேரம் வந்து நான் வந்து சிவ வழிபாட்டுல வந்து தீவிரமாக இருந்த நேரம். அப்போ வந்து என்னை வந்து வடலூர் கூட்டு போனாங்க. வடலூர் கூட்டு போயிட்டு நான் அப்போதான் முதல் முறையா பாபு சாத் ஐயாவை அங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு வள்ளல் பெருமானரை பத்தியும் சன்மார்க்கத்தை பத்தி எதுவுமே தெரியாது. லேசா ஒரு சில புத்தகங்கள், பொதுவா ஆன்மீக புத்தகங்கள் படிப்பது மாதிரி சில புத்தகங்கள் படிச்சிருக்கமே தவிர ரொம்ப ஆழமான எதுவுமே தெரியாது. அப்படி இருக்க சூழ்நிலையில வடலூர் போயிருக்கும் பொழுது வந்து நான் பாபு சாதையை சந்திக்கும் பொழுது அவங்க என்ன வந்து வரவேற்று கூட்டு போனாங்க. எனக்கு என்ன இப்படி எனக்கு சன்மார்க்கத்துக்குள்ள வரணும்ன்ற ஒரு ஈடுபாடு எல்லாமே வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்குமே வந்து நான் ஆரம்பத்துல இருந்தப்போ கூட நான் காவி உடுத்தி திருநீர் அணிந்து உத்தராசம் மட்டும் நான் சிவ வழிபாட்டுலதான் தீவிரமாக இருந்த நேரம். அப்ப நான் அப்பொழுதுதான் உள்ளேயே வரேன், ஒரு ஆன்மீக தேடுதல்லையே. அப்பொழுது நான் பாபு சாதைய வந்து வடலூர்ல சந்திக்கிறேன். சந்திக்கும் பொழுது நான் அணிந்திருக்க உடைக்கோ நான் செய்த வழிபாட்டிற்காகவோ எந்த ஒரு முரணான கருத்தெல்லாம் தெரிவிக்கவே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேரம் எனக்கு மாத பூசம் வடலூர்ல சபையில கூட்டு போய் என்ன ஜோதி பார்க்க சொன்னாங்க. நான் ஜோதி எனக்கு தெரியாதனால தவி குதிச்சு ஜோதி பார்த்தேன். அப்ப என் கழுத்துல அணிந்திருந்த உத்தராசம் அழுந்து விழுந்துருச்சு. நான் குனிந்து எடுக்கும்போது கூட அவர் சொன்னார், எடுக்க வேணாம் நீ அங்கேயே விட்டுட்டு நீ வந்திருப்பா அப்படின்ட்டார். ஆனா எனக்கு மனசு கேட்கல, நான் வந்துட்டேன். வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன தர்மசாலை கூட்டு போய் சாப்பிட வச்சாங்க. அடுத்து நேர வடலூர் பஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கிருந்து வந்து எந்த பஸ்னே தெரியல, இதுல ஏறு நாங்க ஏறிட்டேன். அப்புறம் பார்த்தா அது சிதம்பரம் போயிட்டு இருக்குது. சிதம்பரத்துக்கு கூட்டு போனாங்க. சிதம்பரத்துக்கு கூட்டு போயிட்டு அங்க போய் நீ நடராஜர் தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐயா வெளியே உட்காந்தாங்க. நான் நடராஜர் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்துட்டு அப்படியே எங்களோட பயணம் ஆரம்பித்தது. இது எதுக்கு இன்றைக்கு நான் கதையெல்லாம் சொல்றேன்னா, எனக்கு வந்து வள்ளல் பெருமானார எப்படி தெரியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பாபு சாத் ஐயா அப்படின்ற ஒரு மனிதர் இல்லைன்னா தெரிஞ்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, எனக்கு நான் வந்தது ஒரு ஆன்மீக தேடுதல். நான் யார்கிட்ட போய் கேட்டுக்கிருந்தாலும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க நான் அப்படியே கேட்டிருப்பேன். ஸோ நான் வரும்பொழுது வந்து அப்ப நான் அவர் ஐயாட்ட கேட்டேன், நீங்க உங்களுக்கு நான் குருவா எடுத்துக்கலாம்னு இருக்கீங்கயா அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் ஐயா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வார்த்தை, உனக்கு நாங்களாம் குரு கிடையாதுப்பா, உனக்கு எனக்கு எல்லாருக்குமே வள்ளல் பெருமானார் தான் குரு. நமக்கு எல்லாம் வள்ளல் பெருமானாரே குருவா நினைச்சு ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வியப்பா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு வந்து தன்னை எல்லாரும் குருவா சொல்லிக்கணும்னு எல்லாம் ஆசைப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து எப்படி இப்படி ஒரு மனிதர் வந்து ஒரு எளிமையா பக்குவமா இருக்காங்கன்னா, அப்ப இவங்க ஃபாலோ பண்ற வழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஐயா சன்மார்க்கத்துல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. அப்போ இவ்வளவு ஒரு எளிமையா இருக்க முடியுமா தன்மார்க்கத்துல என்ற பொழுது அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எக்காரணம் கொண்டு நான் அணிந்திருந்த உடையிலையோ எந்த ஒரு மாற்றத்தையோ என் வழிபாட்டுல எதுவுமே குறை சொன்னது கிடையாது. தர்மசாலையில் கொண்டு போய் தொண்டு செய்ய சொல்லுவாங்க, பணி செய்வோம், கூடையேதான் இருப்போம். நான் எப்படி சன்மார்க்கத்தை நான் கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு நாள் கூட எனக்கு எதிராக பேசினதே கிடையாது. ஆனா இயல்பாவே அந்த பாபு சாத் ஐயா அப்படின்ற மனிதனுடைய பக்குவமும் அந்த எளிமையும், அப்ப இவ்வளவு ஒரு எளிமையும் பக்குவமும் சன்மார்க்கத்துல இவ்வளவு எளிமையா கிடைக்குமா? ஏன்னா மற்ற சமயங்களையும் மற்ற மதங்களையும் மற்ற ஆசிரமங்கள் குருமார்கள் நம்ம பார்க்கும் பொழுதும் அந்த வித்தியாசமாக உணர முடிஞ்சது. அப்ப வந்து கண்டிப்பா வந்து இந்த பாதையை நமக்கு சத்தியமான உண்மையான பாதையா இருக்கும்னு நான் எடுத்தேன். அப்புறம் சில நாட்கள்ல வந்து என்னை கூப்பிட்டு வந்து ஐயா என்ன சொன்னாங்கன்னா, ஞானசரியைன்ற ஒரு புத்தகத்தை முதல் முதல் எனக்கு கொடுத்தாங்க. இந்த 28 பாடலையும் எனக்கு மனப்பாடம் பண்ணி சொல்லுப்பா, அதுதான் உன்னோட டியூட்டி, வேற எந்த வேலையை வேணான்னு சொல்லி ஞான சரின்ற ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்க. அடுத்த சில நாட்கள் எனக்கு பேருபுரியத்தை கொடுத்தாங்க. இது ரெண்டும் கொடுத்தாங்க. இதை நீ கடைபிடி, இதை படி, இதை படிச்சு எனக்கு சொல்லு, இதுதான் நம்மளோட வாழ்க்கையே, இதை தவிர நமக்கு எதுவும் வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு மட்டும் தான் கொடுத்தாங்க. நான் அந்த ஞான சரியை ஓதிக்கொண்டே இருக்கேன். பேருபுரியத்தை மறுபடியும் படிப்போம். அடுத்து தர்மசாலையில வந்து தினசரி போய் சேவை செஞ்சு பணி செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த பணியை கொடுத்தாங்க. ஸோ அப்படியேதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வருடங்களாக இந்த சன்மார்க்க பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. என்னோட சேர்ந்து நிறைய அன்பர்கள் இருக்காங்க. அப்புறம் பாபு சபைய வந்து கிட்டத்தட்ட பல இளைஞர்களையும் பல அன்பர்களையும் உருவாக்கி இருக்காங்க. ஏறத்தாலும் இப்ப நம்ம சங்கத்துல நிரந்தரமாகவே ஒரு 35-40 பேர் இங்க நிரந்தரமா இருந்து சேவைகளை செஞ்சு கொண்டு வரோம். இந்த சச்சங்கத்துல பல அன்பர்கள் எல்லாம் சேர்றதாக இருந்தது. ஆனா இதே நேரத்துல வந்து தினசரி பசியாற்றுவித்தல், இரவு பசியாற்றுவித்தல் வந்து நடந்துட்டு இருக்கு. அது விரைவா முடிஞ்சுன்னு ஒருத்தரா வந்து அவங்க போன்ல இருந்து ஜாயின் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. யாராவது ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பேரை சொல்லி அப்புறம் அறிமுகம் ஆயிக்கிடுவாங்க. அப்ப நம்ம வள்ளல்வார் மிஷன் அப்படின்னு நம்ம இப்ப வச்சிருக்கிறோம். நிறைவுகளோட என்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீங்க வள்ளலார் மிஷன் ஆங்கிலத்துல வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆங்கிலத்துல வைக்கணும்னு ஒரு ஆசை கிடையாது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னன்னா, ஆன்மீகத்துக்குள்ள வருவதற்கு பல இடங்கள்ல இருந்து நான் வரும்பொழுது அந்த பல வாசனைகள் எனக்குள்ள இருந்தது. அதுல வந்து இந்த ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்ற அவங்களோட அந்த அந்த வியூ, அந்த விஷன், அந்த மிஷன் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ராமகிருஷ்ணா பரமஹம்சர் எங்கேயும் வெளியே போனது கிடையாது. அவரை வெளியே கொண்டு போனது வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தரும் அவருடைய சீடர்களும் தான். அவங்க அந்த ஒரு ராமகிருஷ்ண மிஷன் வச்சாங்க. அது போல வள்ளல் பெருமானாருக்கு வந்து இப்படி ஒரு மிஷன் அமையணும், இப்படி அமைஞ்சிச்சுன்னா பல சம்சாரிகள், சாதுக்கள், தொண்டர்கள் பலரெல்லாம் சேர்ந்து அவங்க உடல் உழைப்பு இருந்தா சன்மார்க்க கருத்து உலகம் முழுவதும் போய் சேரும். அதே நேரம் அந்த மிஷன்ல தொண்டு செய்து கொண்டு அவங்களும் அவருடைய சாதனைகளை பண்ணி கொண்டிருக்க முடியல. ஒரு கனவா இருந்தது, அதுக்கு பேர் வள்ளலார் மிஷன் வச்சோம். ஆனா நம்ம சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் தர்மசாலைன்னு சொல்றோம். ஸோ இதுல பல்வேறு கதைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த 20 வந்து தர்மசாலை அமைத்து தினசரி சாதுக்கள், சிவனடியார்கள், பக்தர்களுக்கு ஒரு 20 நம்ம தர்மசாலையில தினசரி மதியம் 11:30 வழிபாடு ஆரம்பிச்சு 12:00 உணவு கொடுத்துட்டு இருக்கிறோம். அது இதுவரைக்கும் எந்த ஒரு தடங்களும் இல்லாம 50-80, 100, 200 பல்வேறு மக்கள் வந்து அந்த பசிப்பினி ஆறி சென்றிருக்கிறாங்க அந்த தர்மசாலை பணியில. அடுத்து காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த தர்மசாலை எப்படி தொடங்கப்பட்டதுன்னா, நம்ம பாபு சாலைய வந்து ஒரு 20 முன்னாடி இங்க திருவண்ணாமலை வந்து ஒரு மரத்தடியில எளிமையா பல கடைகள்ல போய் பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கஞ்சி காய்ச்சி ஊற்றி தான் அந்த பணி தர்மசாலை தொடங்கினது. ஒரு சிறிய மரத்தடியில, அப்புறம் ஒரு சிறு குடிசையில் ஆரம்பிச்சது, அப்புறம் ஒரு பெரிய குடிசையில் ஆரம்பிச்சது, அப்புறம் சிறு கட்டடம் சொல்லிட்டு இன்றைய வரைக்கும் அந்த வளல் பெருமான் அருளியிருக்க தர்மசாலை பிரகாரம் இங்க வந்து நித்திய பசிதவர்கள் பணி நடந்துகிட்டு இருக்குது. தினசரி மதிய அன்னதானம் நடக்குது, அடுத்து இரவு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தினசரி காலையில வந்து அரசு பொது மருத்துவமனையிலேயே ஒரு 300-400 நண்பர்களுக்கு வந்து கஞ்சி ஊற்றிட்டு இருக்கிறோம். இதுல இங்க திருவண்ணாமலை வந்து பல பக்தர்கள், ஆன்மீக தேடுதல் உள்ளவங்க, சிவனடியார்கள், சாதுக்கள் இருக்கக்கூடிய இடம். அதனால வந்து இந்த உணவு நம்பிக்கை பல பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு முறையும் அந்த உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லியும் வள்ளல் பெருமானுக்கு நன்றி சொல்லிதான் அந்த தர்மசாலை உணவு எடுத்துக்கிறாங்க. அதுவே நமக்கு ஒரு பெருமையா தான் இருக்குது. அடுத்து தொடர்ந்து நம்ம அந்த சன்மார்க்க சங்கத்துல ஐயங்களுக்கு என்ன சொன்னார்னா, நான் தர்மசாலையை உருவாக்கிட்டேன், அது நீ நல்லபடியா நடத்துங்க, ஆனாலும் இது மட்டும் போதாது, என்னுடைய உழைப்பு காலத்துக்கு நான் தர்மசாலை உருவாக்கியாச்சு, ஆனா இது மட்டுமே வள்ளல் பெருமான் சொல்லல. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம சன்மார்க்கத்தை என்ன பண்ணிடுறோம், குறையெல்லாம் நான் சொல்லல, ஒரு ஒருத்தருக்கும் அவங்களுக்கு எது பிடிக்குதோ அது மட்டும்தான் வள்ளல் பெருமான் சொல்லிக்கிறதாக நம்ம சொல்லி நம்ம ஐயா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துடுறோம். ஒருத்தர் என்ன சொல்றாங்க, வள்ளல் பெருமான் சோறு போட சொன்னாரு, இல்ல ஒருத்தர் வள்ளல் பெருமான் தவம் செய்ய சொன்னாரு, இல்ல ஒரு இப்படின்னு ஒரு ஒரு கருத்துக்குள்ள நம்ம முரண்பட்டுக்கிறோம். இதெல்லாம் கிடையாது, எல்லாமே செய்ய சொல்லிக்கிறாங்க. நம்ம பின்னாடி அதை அப்புறம் பார்ப்போம். ஆனா ஐயா என்ன சொன்னது என்னன்னா, என்னுடைய முயற்சிக்கு நான் தர்மசாலை உருவாக்கிட்டேன், நீங்க ஞானதானத்தை பண்ணுங்க, இந்த திருவருட்பாவும் சன்மார்க்க கருத்துக்கள் வெளியே போய் சேரணும். அப்ப ஐயா என்ன சொன்னாங்கன்னா, பசிப்பினி நீக்கிறது ஒரு முதல் படி. பசிப்பினி வள்ளல் பெருமான் சன்மார்க்க சங்கத்தை உருவாக்குனது எங்க தொடங்குதுன்னா, பசிப்பினிய தொடங்குற இடத்துல தொடங்கி அது எங்க போய் முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரணம்ன்ற பெரும் பிணிக்கு மருந்து கொடுக்கறதாவது முடியுது. இப்ப இது வந்து வயிற்றுல இருக்கக்கூடிய பசின்ற பிணிக்குதான் மருந்து உணவு. ஆனா அது கொடுத்து முடிச்சா கூட மறுபடியும் மறுபடியும் பசிக்குது, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க. ஆனா எல்லாருக்குமே கடைசியா என்ன வருது, மரணம்ன்ற பெரும்பினி வருது. அதுக்கு மருந்து தந்தவர் தான் வள்ளல் பெருமானார். அப்ப பசிப்பினியில தொடங்கி மரணம்ன்ற பெரும்பணி வரைக்கும் ஐயா பேசியிருக்காங்க. அப்ப இந்த மரணம்ன்ற பெரும்பணிக்கு எது மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, சன்மார்க்க சங்கம் தான் மருந்து. திருவருட்பாவும் பெருமான் கூறியிருக்கக்கூடிய ஜீவகாரணி ஒழுக்கமும் ஐயாவோட அந்த கருத்துக்கள், அந்த சுத்த சன்மார்க்கம், அந்த மார்க்கம் தான் அந்த மரணம்ன்ற பெரும்பணிக்கு ஒரு மருந்தா இருக்க முடியும். அடுத்து இன்று நடக்கக்கூடிய இந்த நவீன உலகம், வேகமான உலகம், பல்வேறு நோய்களை வாங்கி உள்ள உலகம், நிறைய வெறுப்பு வெறுப்பு துவேஷம் இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல பசி இல்லாம கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு அது இருந்தாலும் கூட இன்னைக்கு 80% மக்கள் வந்து அவங்களுக்கு பணம் பொருளாதாரம்லாம் இருந்தால் கூட வாழ்க்கையில வந்து ஒழுக்கமோ நிம்மதியோ ஆனந்தமும் இல்லை. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவு இல்லை, ஞானம் இல்லை. அப்ப அதை கொடுக்கறதும் ஒரு பெரிய ஜீவகாரணம் தான், நீங்க அதை செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதற்கு பல்வேறு என்ன பண்ணோம்னா முதல் முறையா வள்ளலா சன்மார்க்க ஞான முருத்துன்ற ஒரு மாத பத்திரிகை தொடங்கினோம் ஒரு 4 பக்கத்துல. ஏறத்தாலைக்கு ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக இந்த ஒரு மாத பத்திரிகை நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாத பத்திரிகை வந்து தமிழ்நாடு, பெங்களூர், ஆந்திரான்னு சொல்லி ஏறத்தால ஒரு 3000 பத்திரிகை ஒரு ஒரு வீட்டுக்கும் சங்கங்களுக்கும் மடங்களுக்கும் போய் சேருது. நம்ம இளையதளத்திலையும் அந்த மாத பத்திரிகை போட்டிருக்கிறோம். வள்ளலார் மிஷன் .org போனீங்கன்னா மந்த்லி மேகசின் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாத பத்திரிகை நம்ம எப்படி நடத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா சமயம் எல்லா மதம் எல்லா தமிழ் நெறி திருநெறி சித்தர்கள் சொல்லிக்கிறது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி அதுல சுத்தசன்மார் கலந்தையும் அப்படிதான் கொண்டு போய் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம சில நேரங்கள்ல நான் சுத்தசன்மார்க்கத்தையும் நான் பெருமானதை மட்டும்தான் பேசுவேன் மற்றவங்க எல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்தும் இப்ப நிறைய நிலவிட்டு வருது. இந்த அரசியலுக்கெல்லாம் நம்ம போக விரும்பாம எல்லா விதத்திலையும் எந்த வித தந்திரத்திலையாவது எல்லாரையும் சேர்த்துக்கணும்னு சொல்லி அந்த ஞானம்னா என்ன, இதற்கு முன் பெரியோர்கள் எப்படி நம்ம ஞானத்தை சொல்லியிருக்கிறாங்க, சுத்தசன்மார்க்கம்னா என்ன, சமய சன்மார்க்கம்னா என்ன, ஆலய வழிபாடுகள் ஏன் தோன்றுச்சு, நம்ம சித்தர்கள் ஏன் இப்படின்னு ஒரு எல்லா டைமென்ஷன்லையும் வந்து ஏன்னா அது அந்த மாதிரி இதழ் போறனா தமிழ் மொழி வளருது, ஞான நெறி வளருது, தமிழ் திருநெறி வளருது. அந்த விதத்துல வள்ளலார் சன்மார்க்க ஞானமுறு சென்ற பத்திரிகையும் நடந்து கொண்டிருக்கு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பயிற்சிகள் நடத்த சொல்லி எனக்கு வந்து நம்ம ஐயா வந்து நிறைய வந்து ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சன்மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சத்தியசாரங்கள் நடக்குது, பல்வேறு சங்கங்கள் பல்வேறு விதமான மாநாடுகள் கருத்தரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஐயன் என்கிட்ட பாபுசாடைய சொன்னது இது ஒரு பாடமா எடுக்கணும், அப்பதான் வந்து இதுக்கு ஒரு மரியாதை இருக்கும், இது ஒரு ஷெட்யூல்டு பண்ணுங்க, இது ஒரு முதல் பாடம் இரண்டு பாடம் ஒரு பாடத்திட்டமா பண்ணி பயிற்சியா முறையா இலவசமா நடத்துங்கன்னு சொன்னாங்க. அதற்காக நம்ம ஒரு முயற்சிகள் பண்ணிதான் பல்வேறு பேர்ல 1 நாள் 2 நாள் 3 நாள் இப்படிலாம் ஒரு பயிற்சிகள் ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுவதுமே நம்ம தமிழ்நாடு மற்றும் மலேசியா சிங்கப்பூர் இலங்கைன்னு பல்வேறு இடங்கள்ல அந்த பயிற்சிகள் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த பயிற்சிகள் ஆரம்பிக்கும் பொழுது கூட எனக்கு நிறைய சன்மார்க்கன் பொருட்கள் இருந்தோட எதிர்ப்பு வந்தது. என்னன்னா இந்த வள்ளல் பெருமான் இந்த பயிற்சி எல்லாம் ஆரம்பிக்க சொல்லியிருக்காரா, இது தேவையா அப்படின்லாம் கேட்டாங்க. அதுக்கு எனக்கு அந்த நேரத்துல பதில் சொல்லவும் தெரியல. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அதுல சில யோகாசன பயிற்சிகள் எல்லாம் சேர்த்தோம். அப்ப கூட வள்ளல் பெருமான் யோகால சொல்லியிருக்காரு இதெல்லாம் நீங்க ஏன் சொல்லித்தரீங்கன்னு கருத்து என்கிட்ட எல்லாம் கேட்ட கூட நான் சொன்னது என்னன்னா வள்ளல் பெருமான் தெளிவா சொல்றாரு எவ்வித தந்திரத்திலாவது எவ்வளவரை நம்மவராக்கி கொள்ளுங்கள்ன்றாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்தி ஒரு காலத்துல வந்து உணவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா சாப்பிட்டோம், உழைப்பு அதிகம். இன்னைக்கு எல்லாருமே உழைப்பு மிக குறைவு, உணவு அதிகம், எல்லாருக்குமே நோய், யாரும் உழைக்கிறதே கிடையாது, வியர்வை வர்றது கிடையாது. அப்ப வள்ளல் பெருமான் எவ்வித தந்திரத்திலயா இந்த உடம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அதற்கு சிறிது உழைப்பும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நித்திய கருமுகத்தில் எழுதுறாங்க. இன்னைக்கு சிறிது உழைப்போட யாரும் எடுத்துக்கிறது கிடையாது, குனிந்து நிமிறது கூட கிடையாது. அப்ப யோகாசன பயிற்சி நம்ம எந்த விதத்துல எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு உடற்பயிற்சியா மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அப்ப வள்ளல் பெருமான் சொன்ன அந்த பாவ புண்ணியம், அருள் நெறி, மூலிகை குறிப்புகள், வள்ளல் பெருமான் நான் யாருன்னு சொல்லி ஒரு நாள் வார பயிற்சியா அருள் பூர்ண சித்தி யோகம்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்து பெயர்ல யோகம்னு வரலாம் என்ன பண்ணாலும் கருத்து உள்ள இருக்கிற கருத்து வந்து பாத்தீங்கன்னா வளல் பெருமானாரையும் சன்மார்க்கத்தையும் தழுவிதான் வருது. அந்த பயிற்சி எனக்கு மாதம் மாதம் ஒரு ஒரு நகரங்களை நடத்திட்டு வரோம். நல்ல வரவேற்பு, ஒரு 80-100 பேர் வந்தால் கூட காலையில 7 மணிலிருந்து 7 மணிக்கு அங்க உட்கார்ந்து அந்த சத்தங்க கேட்டு தெளிந்து பல பேர் ஜீவகாரணியை கடைபிடித்து மாறி செல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு ஒரு மாதம் இப்ப வருகின்ற 5ஆம் தேதி கூட பெங்களூர் நகரத்துல நடத்துறோம். எந்த கட்டணமும் வாங்காம தான் நடத்துறோம். அதுல வந்து நாங்க தெளிவா இருக்கோம், கட்டணம் வாங்கக்கூடாது. கலந்துக்கிறவங்க அவங்களுக்கு விருப்பம் இருந்தா சேவைக்கு நன்கொடை கொடுத்தா போதும். 3 வேளை உணவு கொடுத்து இந்த பயிற்சி வந்து 1 நாள் பயிற்சியா நடத்துறோம். 2 நாள் பயிற்சியா திருவண்ணாமலையில நடத்துறோம். அடுத்து 3 நாள் பயிற்சியா நம்ம பொள்ளாச்சியில இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் நடத்துறோம். இந்த மாதிரி பயிற்சிகளும் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து இப்போ ஒரு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலம் வந்து இன்டர்நெட் வேர்ல்டு, டிஜிட்டல் வேர்ல்டா எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து கையில எப்பயுமே போன் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், எல்லாமே கையில வந்துருச்சு. ஸோ இந்த இணையத்துல நீங்க தேவை ஆரம்பிக்குதுன்னு சொல்லி எனக்கு ஏற்கனவே நம்ம பாபு கதையா ஒரு 6 7 8 வருடங்களுக்கு முன்னாடியே எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்குங்க ஃபியூச்சர்ல தேவைன்னு சொல்லி அப்ப எனக்கு ஊக்குவிச்சாங்க. அப்புறம் நம்ம இணையதளம் யூடியூப் ஃபேஸ்புக்னு சோசியல் மீடியால நெறிகளை கொண்டு போய் சேர்க்கிற சேவைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து ஒவ்வொரு வருடமும் தைப்பூச பெருவிழால அங்க அன்பர்கள் வந்து தங்குறதுக்கான வசதி, அடுத்து அவங்க வந்தா உணவு, அடுத்து நம்ம கண்காட்சிகள், சத்சங்கம், இந்த வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று திருவண்ணாமலையில் நாங்கள் இருக்கிறதுனால திருவண்ணாமலை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு சிவ சைவ சமயம் சார்ந்த ஒரு வழிபாட்டு ஸ்தலம். அதனால இங்க நிறைய ஆன்மீக தேர்தல் உள்ள பக்தர்கள், நல்ல மனிதர்கள் எல்லாம் நிறைய இந்த ஊரை நோக்கி தினசரி வந்துகிட்டுதான் இருக்காங்க. பிரதி மாதம் ஒரு பௌர்ணமிக்கு 500,000 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம சன்மார்க்க சேவை செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஒரு ஒரு மாதம் பௌர்ணமி அன்று இரவு என்ன பண்றேன்னா திருவள்ளூர் பைசை கச்சேரி நடத்துறோம். நம்ம திருக்கோவிலூர் சீனிவாசன் ஐயா வந்து பாடுவாங்க. ஒரு ஒரு அறிஞர்களை கொண்டு வந்து சத்துசாரம் நடத்துறோம். இரவு மூலிகை காஃபி கொடுக்குறோம். ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் ஒரு 5,000 சிறிய வடிவிலான ஒரு அருள் நெறிந்த ஒரு புத்தகத்தை நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஒரு மாசமும் 5,000 புத்தகம் வழங்குறோம். இது போல பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. சதுரகிரி அடிவாரத்துல அப்புறம் எங்கெங்கெல்லாம் விசேஷங்கள் நடக்குது அங்க போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி வந்து மாதம் மாதம் பௌர்ணமியிலையும் கிரிவல பாதையிலும் சேவை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. அடுத்து சமீபமா ஒரு 3 வருடங்களா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியில இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரம், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல உடுமலப்பேட்டையில இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துல வள்ளல் பெருமான் பேர்ல வந்து சக்தி ஞான யோகசாலைன்னு ஒன்று வச்சோம். ஏன் அப்படின்னா வள்ளல் பெருமான் வந்து உருவாக்க விரும்பியது தர்மசாலை, ஞான சபை, உபகார சாலை, வைத்திய சாலை இப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து உருவாக்க வந்து ஐயா ஆசைப்பட்டாங்க. அது இன்னைக்கு பல்வேறு மனிதர்கள் ரூபத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்து தங்கி அன்பர்கள் அது ஒரு குருகுலம் மாதிரி, தன்மார்க்க குருகுலம் மாதிரி அந்த கல்வியை படிச்சு அது ஒரு அமைதியான இடத்துல தங்கி கத்துக்கிட்டு அங்கிருந்து மக்கள் போகணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல முழு இயற்கையோட ஒரு 5.5 ஏக்கர்ல வந்து அங்க சபை ஏற்படுத்தி இருக்கு. அன்பர்கள் எப்ப வேணாலும் வந்து தங்கலாம், அங்க தினசரி உணவு, அப்புறம் அமைதியான இருக்கலாம். அடுத்து ஒரு 3 நாள் பயிற்சி அங்க நடத்துறோம். ஒன்று 3 நாட்கள் வந்து மௌனமா மொபைல் போன் பயன்படுத்தாம திருவிழா பாராயணம் சத்தம் சொல்லிட்டு இந்த பயிற்சிகளா கொடுக்கும் பொழுது அதற்கு இருக்கக்கூடிய மரியாதையே வேற. ஏன்னா இது அன்பர்கள் சொல்றேன் கோச்சு கூட நம்மளே பாத்தீங்கன்னா இப்ப மாநாடு நடக்குது, பெரிய விழா நடக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க மேலே பேசிக்கிட்டு இருந்தா கூட இவங்க ஆள்கால ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு வட்ட வட்டமா பேசிக்கிட்டு எந்திரிச்சு போயிட்டு இப்படிலாம் இருக்கு பொழுது ஆரம்பத்துல நாங்களும் இந்த மாதிரி விழாவில் நடத்தும் பொழுது அதற்கான மரியாதை அதுக்கு கொடுக்கக்கூடியது வந்து ரொம்ப குறைவா இருந்தது. ஆனா அந்த பயிற்சிகளை நடத்த ஆரம்பிக்கும் பொழுது தன்மார்க்க அன்பர்கள் மட்டும் கிடையாது, ஆன்மீக தேடுதல் உள்ள பொதுமக்கள் நல்லவங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க. கலந்துக்கும் பொழுது ஒரு 80-100 பேர்னாலும் உட்கார்ந்து மரியாதையா நேரத்துக்கு வந்து அவங்க சந்தேகங்களை தெளிந்து பெருமானா யார், ஏன்னா இன்னைக்கு உண்மையை சொல்ல போனா பெருமானாருன்னு நமக்கு எல்லாம் தெரியுதே தவிர ஏறத்துல 80% மக்களுக்கு யாருக்கு பெருமானாருன்னு யாருன்னு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலதான் வந்து இந்த பயிற்சி போய் சேரும் பொழுது நிறைய புது மக்கள் புது அன்பர்கள் உள்ள வந்து சன்மார்க்கு தெரிந்து கொண்டு ஜீவகாரணத்தை கடைபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது வந்துதான் நம்மளோட சேவைகள். அடுத்து நமக்கு சிங்கப்பூர்ல மலேசியா எல்லாம் பயணம் பண்றோம் உலகம் முழுவதும். ஏன்னா நம்ம திருவண்ணாமலைன்ற ஒரு தேசம் இருந்தா கூட எல்லா சன்மார்க்க சங்கமும் நம்ம சங்கம் தான், எல்லா சபையும் நம்ம தான், எல்லாருமே நம்ம எல்லாம் ஒன்று, நம்ம எல்லாருமே சகோதரர்கள் அப்படின்ற ஒரு நோக்கு தான் ஏன்னா எனக்கு அங்க கையை சொல்லி இருக்கிறாங்க. நம்ம எப்பயும் வேதம் பார்க்க வேணாம், நம்மள திட்டினாலும் சரி வந்தாலும் சரி எதுனாலும் பெருமான் அப்படின்னு ஒருத்தர் பேரை ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அவர் நம்ம வருதான், அவர் நம்மளை திட்டினாலும் சரி நம்ம பாராட்டினாலும் அவர் நம்ம சகோதரர் தான் அப்படின்னு சொல்லி எங்களை ஒரு ஒருத்தரையுமே வளர்த்திருக்காரு. ஏறத்தால ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 40 பேர் இங்க இருக்கிறோம். எல்லாருமே வந்து முழுக்க எங்களுக்கு 24 மணி நேரம் இதுதான் பணி. நம்ம பணியில வந்து ஒரு 50% நேரத்தை தொண்டு சேவைகளுக்கும் மீது 50% நேரத்தை வந்து நம்ம சத்விசாரம் பண்றது, நம்ம தியானம் பண்றது, நம்ம வழிபாடு பண்றது, இப்படி இந்த மாதிரிதான் நம்மளை பிரிச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இதுதான் வந்து நம்ம சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லையா. இதுதான் இந்த வள்ளலார் மிஷன் அப்படின்றத வச்சு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த இணையத்துல இணைஞ்சிருக்கிற நீங்க எல்லாருமே எப்ப வந்தாலுமே திருவண்ணாமலைக்கு நீங்க எல்லாரும் வரலாம், இங்க தங்கலாம். இது உங்க சபை நம்ம சபை, ஒரு ஒருத்தரும் ஒரு பல இடங்கள்ல இறைவன் நம்ம உட்கார வச்சிருக்காரு. இதுவும் வந்து திருவருள் கருணை தான். ஏன்னா இது நம்ம நினைச்சுலாம் வரல, வள்ளல் பெருமான் என்னன்னா நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நீங்க நினைச்சு சன்மார்க்க சங்கத்துக்குள்ளயும் வர முடியாது, நம்ம நினைச்சு திருவருள் எடுத்து படிக்க முடியாது, நம்ம நினைச்சு பெருமானாரை பத்தி பேச முடியாது, அருப்பறிஞ்சாண்டவரை பத்தி பேச முடியாது. அருப்பறிஞ்சொலி ஆண்டவர் அனுமதி இருந்தும் பெருமான் திருவருள் கருணை இருந்தால் மட்டும்தான் நம்ம சன்மார்க்க சங்கத்துக்குள்ளே வர முடியும். அதனால இது நம்ம சபை, நம்ம அன்பர்கள் எல்லாரும் எப்போ வந்தாலும் திருவண்ணாமலையில் தங்கலாம், உங்கள் சார்ந்த அன்பர்களை தங்க இங்க அனுப்பி வைக்கலாம், இங்க வழிபாடு நடக்குது, சேவைகள் நடக்குது. இது எல்லாமே இப்ப எங்களுக்கும் ஒரு ஒரு மனக்கரு ஒரு வருத்தம் உண்டு. நீங்களும் வளலா சேவை செய்றீங்க எங்கேன்னு கேட்கும்போது எனக்கு வடலூர்னு சொல்லணும்னு தான் ஆசை வருது. ஆனா நம்ம திருவண்ணாமலைன்னு இருக்கிறோம், அந்த வடலூர்ல முழுமையா நம்ம அங்கெல்லாம் இருந்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலை. பிற்காலங்கள் அது ஏற்படும். நம்ம இறைவன் இன்னைக்கு இங்க இருக்க வச்சிருக்காரு. இதுக்கும் ஒரு திருவொரு காரணம் இருக்கும். ஏன்னா மாதம் மாதம் பௌர்ணமி கிரிவலம் போய்கொண்டிருந்த பல அன்பர்கள் எனக்கு தெரிஞ்சு சைவத்துக்கு சைவமா மாறி சைவம் பண்ணி சிவகாரி நெறிக்கு வந்து இன்று மாதம் மாதம் பூசத்துக்கு போற அன்பர்களா மாறி இருக்கிறத என் கண் கூட பார்த்திருக்கிறேன். ஸோ இதுக்குதான் நம்மள ஒரு கருவி அங்க உட்கார வச்சிருக்காரு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த சேவைகள் இந்த பணிகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குதுங்க ஐயா. அற்பரஞ்சோதி
ஐயா நீங்க தொடர்ந்து பேசுங்க ஐயா.
சரி 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 சரிங்கய்யா. என்னன்னா ஒரு ஒரு சில கருத்துக்களை வந்து நான் கருத்தை பரிமாறிக்கலான் இருக்கேன். பரிமாறிக்கலாங்களா?
கண்டிப்பாங்க.
சரி சரி ரொம்ப சந்தோஷம். நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா இங்க பல பேர் இணையத்துல நினைச்சிருக்காங்க. அதிகமா நான் தான் இருக்கிறது சின்ன வயசா இருப்பேன் நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே வந்து பல வருடங்களாக வந்து கண்மார்க்கத்திலையும் திருவருட்பாவையும் ஊறிக்கொண்டிருக்கிறவங்க. என்னோட வயசும் அனுபவம்ன்றது வந்து ரொம்ப 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 குறைவு. நான் ரொம்ப திருவருட்பாவை எடுத்து படிச்சது கிடையாது. ஏதோ அப்பப்ப கொஞ்சம் திருவருட்பா படிச்சிருக்கிறோம். ஆனா எனக்கு பாபுசாதையை அவங்க சொல்லி கொடுத்தது என்னன்னா நிறைய தெரிஞ்சுக்க வேணாப்பா, தீவாரணின்றத தெளிவா புரிஞ்சுக்க, அதை நீ செய். ஏன்னா சன்மார்க்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தயவு பெற்றுக்கொள், அவ்வளவுதான். வலுவல் பெருமான் வந்து தெளிவா சொல்றாங்க, எந்த ஜீவரத்தில் தயவு விசேஷமாக இருக்கின்றதோ அவங்கள்ட்ட விசேஷமா கடவுள்கள் இருக்கும், மற்ற இதுகள்கிட்ட காரியப்படாதுன்னு சொல்றாரு. அப்ப சன்மார்க்கம் அப்படின்னாலே என்னன்னா இது தயவு நெறி, திருநெறி, அருள் நெறி, ஒரு புண்ணிய நெறி. சன்மார்க்கத்துக்குள்ள வந்து நமக்கு என்ன பெருமான் கொடுக்குறாருன்னா அருளை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்ன்ற ஒரு வழியை சொல்லி கொடுக்குறாங்க. இது என்னன்னா இப்ப எல்லா மார்க்கமே அருளை பத்தி பேசலையா, இல்ல வேற மார்க்கங்கள் அருள் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அருளை பெற்றுக்கொண்டார்கள் ஏகதேசம் பல என்ன சொல்றது அவர் ஒரு அருள் பெற்றதுலயும் நிறைய நிலைகள் உண்டு. இப்ப பாத்தீங்கன்னா திருவாசகமே சொல்லும், அவன் அருளாளை அவன் தாள் வணங்கின்னு சொல்லும். அப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி உண்டு, அவன் அருளை எப்படி பெற்றுக்கொள்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்க பொதுமக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா கூட அருள்னா என்ன நீங்க கேட்டோம்னா கூட அதுக்கு பதில் சொல்றதுக்கு தெரியாது. அருள்னா அவங்க எல்லாருமே என்னமோ கற்பனையில நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வள்ளல் பெருமான் தான் ரொம்ப எளிமையா விளக்கம் கொடுக்குறாரு. இறைவன் கருணை, இறைவன் கருணை, இறைவன் கருணை தான் திருவருள் தான், இறைவன் திருவருள் தான் அந்த தயவுனாலே. அந்த இறைவன் தயவை இறைவன் கருணை எப்படி பெற்றுக்கொள்றது? இப்ப பாத்தீங்கன்னா உலகியலா சொல்லணும்னா உலகியலா ஒரு மனிதரோட நம்மளோட ஒரு பதவியிலையும் ஒரு அந்தஸ்துலையும் பொருளியலா அவர் ஒரு பெரிய மனிதர் இருக்காருன்னா அவரோட கருணையும் அவர் தயவும் கிடைச்சிச்சுன்னா இந்த உலகியல எவ்வளவோ காரியங்களை நம்ம செஞ்சு கொள்ள முடியும். அதுபோல இந்த உலகியலா இருக்கக்கூடிய ஒரு மனிதனாலேயே இவ்வளவு கருணையை செஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா இறைவன் திருவருள் கருணையை பெற்றுக்கொண்டோம்னா நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா எல்லாமே சாத்தியமாகும், எல்லாமே முடியும். அப்ப சன்மார்க்கம் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா என்ன அப்படின்னா தயவை பெற்றுக்கொள்ளும் வழி. நீங்க தயவை எப்படி பெற்றுக்கொள்றது, அருளை எப்படி பெற்றுக்கொள்றது, நீங்க தயவை வளர்த்துக்கொண்டு அதன் மூலம் அருளை எப்படி பெற்றுக்கொள்றது, அந்த அருளை பெற்றா நமக்கு என்ன நடக்கும், என்ன கிடைக்கும், நீங்க என்ன நிலையை அடையணும்ன்றத வள்ளல் பெருமான் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா, ரொம்ப ரொம்ப தெளிவா, ரொம்ப 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 அழகா வந்து ஐயா கொடுத்துருக்காங்க. வள்ளல் பெருமான் கூட சொல்லுவாங்க, இதை போல் நோவாமல் நோம்பு கொண்டவர் யாரா இருக்காங்களான்னு சொல்லி கூட ஒரு வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுற மாதிரி அப்படியே அழகா வந்து பெருமான் வந்து நமக்கு சன்மார்க்கத்தை காட்டி கொடுத்துருக்காரு. இந்த தயவு இந்த அருளை எப்படி நம்ம பெற்றுக்கொள்றது, அதற்கு ஒரே வழி ஐயா சொல்றது ஜீவகாரண்யம் உண்டினால் மட்டுமே முடின்றார். ஏன்னா ஜீவகாரண்யம் இருந்தா மட்டும்தான் தயவு வரும் அப்படின்றார். அப்ப ஏன்னா நிறைய வாதங்களும் நமக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சன்மார்க்கம் ஓரளவுக்கு உலகளாவிய பண்ணும் பொழுது வள்ளல் பெருமான் சாப்பாடு போட சொன்னாரா, போட சொல்லையா, தியானம் பண்ண சொன்னாரா, பண்ண சொல்லலையா, இப்படின்னு நிறைய வாதங்களும் வந்துகிட்டு இருக்கு. இது தவறும் கிடையாது, நல்லதுதான். ஏன்னா சில குழப்பங்களும் சில கேள்விகளும் வரும்பொழுதுதான் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். வள்ளல் பெருமான் ஏன் தர்மசாலையை தோற்றுவிக்கணும், அந்த தர்மசாலையை தோற்றுவிச்சது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு விஷயத்த அன்பர்கள் எல்லாருக்குமே கொடுக்குறாரு. இப்ப தர்மசாலையை தோற்றுவிச்சுட்டு திருவரப்பா கூட பிற்பாடுதான் நமக்கு கிடைக்கும். தர்மசாலையை தோற்றுவிக்கும் பொழுது பெருமான் கொடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா சன்மார்க்க சாதனம் அப்படின்னு சொல்லி ஜீவகாரணி ஒழுக்கத்தை தான் அச்சிட்டு கொடுக்குறாங்க. அதைத்தான் வாசிச்சும் காட்டுறதுதான் இன்னைக்கு வரலாறு உண்டு. நமக்கு உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சன்மார்க்கத்துக்கும் இந்த சுத்த சன்மார்க்கத்தோட பேஸ் ஒரு அடிப்படையே எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவகாரணியத்துல இருந்துதான் வருது. அந்த ஜீவகாரணிய ஒழுக்கம்ன்றதுதான் அந்த தர்மசாலையில இருந்துதான் தொடங்குது. சில அன்பர்கள் என்கிட்ட கேட்டதும் உண்டு, இப்ப இதுக்கு முன்னாடி அன்பர்கள் எல்லாம், இதுக்கு முன்னாடி இந்த சமயத்திலேயே, இதற்கு முன்னாடி மத மார்க்கங்கள் அன்னதானம் யாரும் போடலையா, பசித்தவர்கள் பண்ணலையா, எத்தனையோ பேர் தொண்டு செய்து அன்னதானம் எல்லாம் பண்ணிருக்காங்களே அப்படின்னு. அது உண்மை, அது கண்டிப்பா உண்மை. அப்புறம் இன்னொன்னு சில பேர் கேட்கறது உண்டு, தியானம் பண்ண கிடைக்காதா, யோகம் பண்ண கிடைக்காதா, தவம் செய்த கிடைக்காதா, ஜபம் செய்த கிடைக்காதா, விரதம் செய்த கிடைக்காதா அப்படின்றதும் கேட்கறது உண்டு. வளல் பெருமான் ஜீவகாரணி ஒழுக்கத்துல ஒரு இடத்துல தெளிவா சொல்லியிருப்பாரு, நமக்கு தன்மார்க்க அன்பர்களும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும், வெளியிருக்கக்கூடிய சமய அன்பர்களும் புரிஞ்சுக்கணும், ஆன்மீக அன்பர்களும் புரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தை தெளிவா சொல்வார், ஜீவகாரணிய ஒழுக்கம் இல்லாமல் செய்யப்படும் ஞானம், யோகம், தவம், ஜபம், விரதம் எல்லாம் மாயாஜால செயல்களே. இதை தன்மார்க்க அன்பர்கள் புரிஞ்சுக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஜீவகாரணிய ஒழுக்கத்தை தவிர வேற எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வெளியிருந்து பாக்குறவங்க சோறு போடத்தான் வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பாரா, ஜீவகாரணியம்ன்றது வந்து சில பேரோட எப்படி புரிஞ்சுக்கிறோம் எப்படின்னா, ஜீவகாரணியம்ன்றது வந்து நீ புறத்துல சோறு போடுறது கிடையாது, ஜீவகாரணம் தஞ்சீவனை கவனிக்கிறதுன்றதுல கூட சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க யோகம் செய்யணும், தவம் செய்யணும் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப ரெண்டுக்குமே நம்ம நடுநிலைய ஒண்ணு பாக்கணும், அந்த வார்த்தையை கவனிக்கணும். ஜீவகாரணத்து ஒழுக்க, ஜீவகாரணி ஒழுக்கம் இல்லாமல் செய்யப்படும் ஞானம், யோகம், தவம், விரதம், ஜபம் எல்லாம் மாயாஜால செயல்களை. அப்ப இதோட எதிர்மறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப விருப்பம் வெறுப்பு இருக்கும். அந்த போல அதோட ஐயா அங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜீவகாரணிய ஒழுக்கத்துடன் செய்யப்படும், ஜீவகாரணி ஒழுக்கம் இல்லாமல் செய்யப்படக்கூடிய சாதனங்கள் தான் வந்து மாயாஜால செயல்கள். ஜீவகாரணி ஒழுக்கத்தோடு செய்யக்கூடிய தவம், ஜபம், விரதம் எல்லாம் மாயாஜால செயல்கள் ஆகாது. அப்ப இதற்கு முன்னாடி இருந்த பெரியவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சாதனங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஜீவகாரணி தொண்டுக்கும் கண்டிப்பா செய்தாங்க, ஆனாலும் அதை வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதோட இந்த சாதனங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இப்ப பல்வேறு சாதனங்கள் உண்டு, பல்வேறு சாதனங்கள்னா நீங்க ஆங்கிலத்துல பேருனா ஸ்பிரிச்சுவல் டெக்னிக்ஸ், அப்போ வேதாந்தம், சித்தாந்தம், ஒரு ஒரு பயிற்சிகளுக்கும் நிறைய ஸ்பிரிச்சுவல் டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ அந்த சாதனங்களையும் அந்த மந்திரங்களையும் அந்த குருக்கிட்ட உபதேசம் பெற்றுக்கொண்டு காடுகளிலோ மலைகளிலோ நதிகளிலோ குகைகளிலோ அப்புறம் இல்லறங்களில் எங்க இருந்தாலும் அந்த விரதங்களை கடைபிடித்துக் கொண்டு அந்த சாதனங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா ஐயா என்ன சொல்றாருன்னா, நீ சாதனம் தான் செய்யும், சரி ஓகே, ஆனா எதோட செய்யும்னு சொல்றாருன்னா, ஜீவகாரணிய ஒழுக்கத்தோட செய்யுங்க. இப்ப இங்க கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு கூட வரும், அப்ப நம்மளும் ஜபம் யோகம் இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு கேட்டா, வள்ளல் பெருமான் வந்து நான்கு ஒழுக்கங்கள் கொடுத்துருக்காங்க, புருஷார்த்தமும், அந்த புருஷார்த்தமத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னா நான்கு ஒழுக்கங்கள். அந்த நான்கு ஒழுக்கங்களுக்கு கீழே ஐயா என்ன கொடுத்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இத்துடன் இடந்தரை திருத்தல், இச்சையின்றி நுகர்தல், ஜபதபம் செய்தல், பாடி பணிதல், பக்தி செய்திருத்தல், இவற்றில் பழகி பழகி பல்கால் நின்றால் மட்டும்தான் இந்த சாதனங்கள்லாம் கைகூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க மந்திர ஜபம், ஜபமான எது அருத்தரஞ்சொல் மகாமந்திர ஜபம், யோகம்னா எது மனதை சர்வசாதா நேரமும் திருச்சபையில வைத்து அந்த தீப முன்னிலையில் இருந்து தவம் செய்வது, இங்க வழிபாடு பக்தி செய்திருத்தல்னா எது, தீபம் முன்னிலையில அருப்பரஞ்சோதி ஆண்டவரை நினைத்து பக்தி செய்து, இவைகளை பல்கால நம்ம செய்யணும். எப்படி செய்யணும்னா, ஜீவகாரணி ஒழுக்கத்தோட செய்யணும். சரி, இப்ப ஜீவகாரணி ஒழுக்கம் அப்படின்றது வந்து, இப்ப உணவு கொடுத்துட்டா நாலு பேருக்கு சாப்பாடு போட்டுட்டா சர்வீஸ் பண்ணிட்டா வந்துருமா? இப்ப எங்கிட்ட நம்ம நிறைய அன்பர்கள் கருத்து, நிறைய கிறிஸ்டின் மிஷினரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சேவை செய்யறாங்க, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், நிறைய ஆசிரமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சேவைகள் செய்யறாங்க, அன்னதானம் எல்லாம் போடுறாங்க. அப்ப அவங்களாம் தான் சிவகாரியம் செய்யறாங்க. அப்ப ஐயா இப்ப நம்ம மட்டும்தான் ஐயா, இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாகவே புரிஞ்சுக்கணும். ஐயா வந்து எப்படி ஜீவகாரியம் செய்ய சொல்றாருன்னா, முதல் நல்லா என்னன்னா, இப்ப ஹோட்டலோட தான் ஒருத்தர் சாப்பாடு போடுறாரு, நம்மளும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் சாப்பாடு போடுறோம். அவருக்கு நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த உணர்வு தான். நம்ம அந்த உணர்வு எப்படி இருக்கு, ஒருத்தருக்கு உணவு கொடுக்குறோம் அப்படின்னா, நான் வந்துட்டோம் ஏதோ கடமை உட்காரு சாப்பிடுங்க அப்படின்னு போடுறதுக்கும், அது என்னோட உயிர், அது என்னோட ஆன்மா. வளல் பெருமான் வந்து உரநடை பகுதியில் சொல்லிப்பாரு, கண்டிப்பா நீங்களாம் படிச்சிருப்பீங்க, சாதனங்கள் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிப்பாரு. இது நிறைய பேர் இதை படிக்கும் போதே நிறைய பேர் கோவம், இது என்ன எந்த சாதனம் வேணாம்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு சாதனம் சொல்ல கேட்டு அதன் பிரகாரம் நடந்தால் சிறு ஒளி உண்டாகும், அதை பார்த்து பள்ளியிட்டு இருமாந்து கடன் ஏறிடும், அதனால் எவ்வுயிரையும் தம்முயிராக பார்க்கும் அந்த உணர்வை வச்சுக்கோங்க, அதுதான் பெரிய சாதனம் சொல்லுவார். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஐயா என்னன்னா, நிறைய தேர் இஸ் லாட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் டெக்னிக் நிறைய இருக்கு, ஓகே, ஆனா அதுல மட்டுமே உங்க சிந்தனையை செலுத்தாம அந்த சிறு சிறு சாதனைகள்லயே போயிட்டு அந்த சின்ன ஒளியை பெற்றுக்கொண்டு அதுலயும் நின்றுறாம பெரிய சாதனம் எது அப்படின்னா, கடைசியில எவ்வுயிரையும் தம்முயிராக பார்க்கும் உணர்வை வருவித்துக் கொள்வதே சாதனம்ட்டார். பையன் என்ன சொல்றன்னா, சாதனங்கள் வேணான்னு சொன்ன அவரு, இந்த ரோட்ல எல்லாம் போகாது அப்படின்னா ரோட்லயே போகாதுன்னு அர்த்தம் இல்லை, இதோட ஒரு நல்ல ரோடு காட்டுறேன்ற அர்த்தம். அவன் என்ன சொல்றாருனா, சின்ன சின்ன சாதனங்கள்லாம் செஞ்சுட்டு அதுல ஒரு சில சில சித்துக்களும் ஒளியும் ஏற்படும், அதில் நின்றுறாம அந்த பெரிய சாதனமா அந்த ஜீவகாரணிய சாதனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அதாவது எப்படின்னா, உணவு கொடுக்கலாம், ஒருத்தருக்கு தண்ணி கொடுக்கலாம், ஒருத்தருக்கு உதவி செய்யலாம், அந்த தயவு காட்டும் போது அந்த உயிர் என்ன உயிர் நினைச்சுக்கிட்டு, அந்த அதாவது ஐயா சொல்லுவார், ஒரு உயிருக்கும் இன்னொருத்தருக்கும் ஏற்படக்கூடிய ஆன்ம நிகழ்ச்சியை வைத்து தெய்வ வழிபாடு செய்தல்னுவார். அந்த ஆன்ம நிகழ்ச்சியோட செய்கிறோமா அப்படின்றதான் விஷயம். அப்ப எந்த ஒரு ஜீவன் வந்து பக்குவப்பட்ட ஆன்மா அந்த ஆன்ம நிகழ்ச்சியோட அந்த ஜீவகாரணம் செய்யும் பொழுது அந்த ஜீவன்ல அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய அருள் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட ஆரம்பிக்கும், தயவு வெளிப்பட வெளிப்பட இறைவன் திருவருளும் வெளிப்படும். அந்த ஆன்மால பதிஞ்சு பதிஞ்சு வெளிப்படும் பொழுது அப்ப நீங்க செய்யக்கூடிய தவமும் ஜபமும் விரதங்களும் பலிக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு பதில் பேசும், அது சொல்லும். இல்லைன்னா நம்ம எவ்வளவு கண்ணாமூடி உட்கார்ந்தாலும் சரி, எவ்வளவு மந்திர ஜபம் பண்ணாலும் சரி, அது உங்க முயற்சினால கொஞ்சம் கிடைக்குமே தவிர, ஆனா ஜீவகாரண்யம் உள்ள ஜீவர்களுக்கு மட்டும்தான் அந்த திருவருள் விளக்கம் கிடைக்கும். அந்த திருவருள் உள்ளிருந்து அந்த திருவருள் விளக்கமும் திரு இன்பமும் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப அந்த ஐயா என்ன சொல்ல வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவகாரணி ஒழுக்கம் நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். இன்னொரு விஷயம், ஜீவகாரணி ஒழுக்கத்தை நம்ம அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஒரு முறையும் படிக்கும் போது பல்வேறு விதமான விளக்கங்களை தரக்கூடியது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த சுத்த தேகம் ஞான தேகம் பிரணவ தேகம்ன்ற அந்த தேக மாற்றத்தை அதிகமா சொல்லியிருக்கிறதே வந்து ஜீவகாரணி ஒழுக்கத்துலதான். இன்மை இன்பலாகவும் அருமை இன்பலாகவும் பேரின்பலாகவும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த ஜீவகாரணி ஒழுக்கம் தான் நம்ம அந்த சன்மார்க்கத்தோட முதல் நூலை. திருவருட்பாவை கூட நான் ரெண்டாவது சொல்லுவேன், ஏன்னா திருவருட்பா கூட நம்ம அன்பர்கள் உண்ணாவிரதம் இருந்து கேட்டு பெற்றுதான் வாங்குறாங்க. ஐயாவே என்ன சொல்றாருன்னா, இதுல எனக்கு லட்சியம் கிடையாது, நான் பாடங்கள் அங்கங்க போட்டுட்டேன், சரி சாப்பிடுங்க, எல்லாரும் இப்ப சாப்பிடாம இருக்காதுன்னு சொல்லி நம்ம அன்பர்கள் கேட்ட வற்புறுத்தினாலும் திருவருட்பாவை கூட கொடுக்குறாங்க. ஆனா ஐயா நமக்கு கொடுத்து இதை கடைபிடிச்சு உயிங்கன்னு சொல்லி கொடுத்தது ரெண்டு தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நான்கு வகை ஒழுக்கமும் அடுத்த ஜீவகாரணிய ஒழுக்கம் தான். அந்த ஜீவகாரணிய ஒழுக்கம்ன்ற ஒரு பேஸ்மெண்ட், ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு அது பலமாக இருக்கும் பொழுதுதான் அதுல ஒரு நாலு பில்லர் நாலு தூண்களை கொடுக்குறாரு. அந்த ஜீவகாரணியன்ற அஸ்திவாரத்தை நல்லா உறுதியா போட்டு அந்த அஸ்திவாரத்து மேல நாலு மூலையில நாலு தூணை ஊன்றாரு. அதுதான் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த நான்கு தூண்களும் வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, ஜீவகாரணிய ஒழுக்கம்ன்ற பேஸ்மெண்ட் நல்லா இருந்ததுன்னா, இதுல எத்தனை மாடி வேணாலும் கட்டி அதன் மேல ஏறி போய் அந்த அற்பரஞ்சோதி ஆண்டவரோட திருவருள் அவர் கோட்டையை திறந்து உள்ள போய் என்றும் அழியாத நித்திய முத்த ஜீவ சித்தர்களை நமக்கு இருக்க முடியும். இதற்குதான் இங்க ஜீவகாரணி ஒழுக்கம் சொல்றாரு. ஏன்னா ஜீவகாரணி ஒழுக்கத்தை ஆழமா எடுத்து படிக்காம நிறைய பேர் இன்னைக்கு ஜீவகாரணி ஒழுக்கம்னால் தன் ஜீவனை கவனிக்கிறது நல்லா கவனிச்சுங்க, ஐயா தன்னை கவனிக்கிறத பத்தியும் பேசுறாரு, புறம் அகம் ரெண்டுமே பேசுவார். இந்த ஜீவகாரணி ஒழுக்கம்ன்றது புறம், சத்வீசாரம்ன்றது அகம். இதுல நிறைய பேர் குழப்பிக்கிட்டு ஜீவகாரணம் தன் ஜீவனை கவனிக்கிறதுன்னு சொல்றாங்க, அது கிடையவே கிடையாது. ஜீவகாரணி ஒழுக்கம்ன்றது தெளிவா ஐயா சொல்றார், பரோபகாரம். இந்த தேகத்தாலும் இந்த மனதாலும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த திரவியத்தினாலும் எந்த வகையிலும் மற்ற உயிருக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை நீக்கி அது நமக்கு தயவை வளர்த்து கொள்வதுங்க. சத்வீசாரம் என்பதுதான் நம்மளை விசாரிக்கிறது, நான் யாரு, ஆன்மா யாரு, இறைவன் யார், நம்ம குறைகள் எல்லாம் சொல்றது. அப்ப ஜீவகாரணி ஒழுக்கம்ன்றதுதான் மறுபடியும் பெருமா நமக்கு வற்புறுத்தக்கூடியது. இதை எந்த விதத்திலையுமே நம்ம விட்டுறக்கூடாது. ஏன் நான் இந்த இடத்துல நான் தெளிவா சொல்ல விரும்புறேன்னா, சமீபத்துல கூட நான் வந்து போன வாரங்களுக்கு முன்னாடி உடுமலைப்பேட்டையில வந்து சில நண்பர்கள் சொல்லி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அங்க இருக்கக்கூடிய சன்மார்க் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஜீவகாரணி பணி ஆரம்பிங்கன்னு சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு எல்லாரும் ஜீவகாரணி பணி செஞ்சுட்டு வரும்பொழுது ஏதோ திண்டுக்கல்ல இருந்து யாரோ ஒரு சன்மார்க் அன்பர் போய் எங்க என்ன சொல்லிக்கிறாரு, உங்களெல்லாம் வள்ளலார் சோறு போட சொன்னாரா, உங்களெல்லாம் வள்ளலார் தர்மசாலா அமைக்க சொன்னாரா, வள்ளலார் இதெல்லாம் சொல்ல, ஜீவகாரணம்னா வேற, தன் ஜீவனை கவனிக்கிறது, இப்படி எல்லாம் தர்மசாலை கட்டுனீங்கன்னா உங்களுக்கு பாவம் வந்து சேரும், இப்படி தேவையில்லாத ஒரு குழப்பங்களோட ஏற்படுத்திட்டு அந்த செய்யக்கூடிய அன்பருக்கே வந்து ஒரு சந்தேகம் வந்து என்ற போன் பண்ணி கேட்டாரு, எப்படி சொல்றாங்க நம்ம என்ன பண்றது. அப்ப நான் சொன்னேன், தயவு செய்து அவரவர் செய்த நன்மை தீமை அவரவரையே சாரும் அல்லது வேறு இடத்தில் போகாது. ஐயா ஜீவகாரண உலகத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், புருஷனை பெண் தடுத்தாலும் பெண்ணை புருஷன் தடுத்தாலும் குருவை சிஷியன் தடுத்தாலும் சிஷியனை குருவை தடுத்தாலும் அடியாரை ஆண்டவரை தடுத்தாலும், இந்த வார்த்தை கவனிங்க, அடியார் ஆண்டவருக்கு தடுப்பாரா, ஆனா அடியாரை ஆண்டவரை தடுத்தாலும் நீ ஜீவகாரணம் செய்யுங்கன்ற, ஆனா நான் ஜீவகாரணம் செய்யணுன்ற பேர்ல படோடாபமும் தேவையற்ற ஒரு விருந்துகளும் அது தேவை கிடையாது. இயன்றவருக்கு இயன்ற மட்டும் எளிமையாக ஜீவகாரணம் செய்யலாம். இப்ப நம்ம பாவசதைய கூட எங்கிட்ட சொல்லிக்கிறது என்னன்னா, ஒரு கட்டளை சொல்லிக்கிறாங்க, தர்மசாலையில எக்காரணம் கொண்டு விருந்து போடாதீங்க. அப்படி விருந்து போட்டீங்கன்னா உழைக்கிற மக்கள் கூட வேலைக்கு போகாம வந்து உட்கார்ந்து சோம்பேறி ஆயிடுவாங்க. அப்ப எளிமையா உணவு கொடுங்க என்றோ ஒரு நாள் யாராவது வந்து விசேஷம் சொன்னாங்கன்னா அன்னைக்கு கொடுக்குறாங்கன்னா பரவாயில்ல, மற்ற நாட்கள்ல எளிமையா அமைதியா அவர் அவர் ஒழுக்கத்துக்கு தகுந்தாப்புலதான் உணவு கொடுக்கணும். இப்ப வந்து ஒரு பத்தியில இருக்கக்கூடிய வேலைக்கு அதுக்கு எளிமையான ஒரு உணவு கொடுக்கலாம். அடுத்து சன்மார்க்க சாதகர்கள் சன்மார்க்கத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற உணவு. அப்ப எளிமையா முடிந்த அளவுக்கு அமைதியா எளிமையா அந்த ஜீவகாரணத்தை செய்து 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 உணர்வோட செய்தோம்னா அந்த ஆன்ம லாபம் கிடைக்கும், நமக்குள்ள அந்த தயவு வளரும். தயவு வளர வளரவே நம்ம அனுபவத்திலேயே தெரியுது இல்லையா, நீங்க பல நாள் உட்கார்ந்து தியானம் பண்ணி பல நாள் ஜபம் பண்ணி பல நாள் யோகத்துல இருந்து அந்த கிடைக்கக்கூடிய பக்குவமும் அந்த உருக்கமும் அந்த ஆன்ம சுகமும் ரொம்ப எளிமையா ரொம்ப எளிமையா சன்மார்க்கத்துல கிடைக்குது. இதை கண்கூடாகவே பார்க்க முடியுது, உணர முடியுது. ஏன்னா பல மடாதிபதிகளையும் பல சன்மார்க்க குருக்களையும் பல பல நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனா நம்ம இந்த சன்மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசமே என்னன்னு நல்லா கவனிச்சுன்னா, அந்த சன்மார்க்கத்துல அந்த ஜீவகாரணத்தை கடைபிடிக்க அந்த ஆன்ம பக்குவம் ரொம்ப ரொம்ப எளிமையா ரொம்ப சுலபமா கிடைக்குது. ஆனா நம்ம எந்த அளவுக்கு அதை உறுதியா படிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அது வந்து நமக்கிட்ட காரியப்படுது. அடுத்து இன்னொரு ஒரு கருத்தை கூட இங்க நான் வைக்க விரும்புறேன். என்ன வளல் பெருமானவன் திருவருட்பால சொல்றார், தயவுடையோர் எல்லாரும் சன்மார்க்கம் சார்ந்த வரி, அருளுடையோர் எல்லாரும் சன்மார்க்கம் அடைந்தவர். இந்த வரி நல்லா கவனிங்க, தயவுடையோர் எல்லாரும் சன்மார்க்கம் சார்ந்தவரை, அருளுடையோர் எல்லோரும் சன்மார்க்கம் அடைந்தவரைன்னு சொல்லிட்டார். சன்மார்க்கம் சார்தல் அருள் அடைதல். யாரு சன்மார்க்கி அப்படின்னா, இங்க நான் இன்னொரு கருத்தையும் சொல்ல விரும்பிடுறேன், இது குறையாக நினைக்க கூடாது. இப்ப நம்ம சன்மார்க்கத்துக்கு வரோம், இப்ப நமக்குள்ள ஒரு பெரிய இப்ப சமீப காலமா மற்ற சமயங்களையும் மற்ற மதங்களையும் அதை சார்ந்திருக்கக்கூடிய மக்களையும் திட்டி பேசுறது பொதுதளத்துல, கோபமா பேசுறது, இதெல்லாம் வேஸ்ட், சன்மார்க்கம் மட்டும்தான் பெஸ்ட். கண்டிப்பா சன்மார்க்கம் பெஸ்ட், அது நமக்கு புரியும். இதை பொது தளங்கள்ல இடம் பொருள் ஏவல் இல்லாமல் இதையே மறுபடியும் மறுபடியும் நம்ம சொல்லிட்டு வரோம். நான் இங்க ஒரு கருத்தை மறுபடியும் நல்லா ஆழமாகவே பதிய விரும்புறேன். நம்ம சன்மார்க்கத்துக்கு வந்திருக்கோம், வள்ளல் பெருமானரை வணங்குறோம், அற்பரிஞ்சாண்டவர் குருவன் நினைக்கிறோம். ஆனா எனக்குள்ள தயவு வளராம இருந்து அருளை பெறாம இருந்தேன்னா நான் சன்மார்க்கி கிடையாது. மறுபடியும் நான் சொல்லிடுறேன், நம்ம சன்மார்க்கத்துக்கு வந்திருக்கலாம், பெருமான் படம் வச்சிருக்கலாம், தீபம் வச்சிருக்கலாம், ஆனா எனக்குள்ள தயவும் வரல, எனக்குள்ள அருளும் தரலைனா நம்ம சன்மார்க்கன்றது கிடையாது. ஆனா எங்கேயோ ஒரு மனிதன் ஏதோ ஒரு வழிபாட்டு இருக்கிறான், ஆனா அவன் தயவை சில பேருக்கு இயற்கையாவே அந்த தயவு வரும், அந்த இயற்கையாவே அந்த தயவோட அந்த இருக்கிற கூடிய அப்படி இருந்தாருன்னா, தயவா இருந்து அருளை பெற்றுட்டாருன்னா அவரு தான் சன்மார்க்கி. நம்ம மகாமந்திரம் சொல்லிட்டதுனாலயோ வள்ளல் பெருமானார இதை நீ யாரும் கோச்சு கூட, இதை நான் என்னையும் சேர்த்துதான் அதில் சொல்றேன். ஏன்னா இன்று வந்து அந்த துவேஷம் ரொம்ப அதிகமாகிட்டு போகுது. வள்ளல் பெருமாள் ஏன் சாதி மத சமயங்களை எல்லாம் தூக்கி எறிந்தாருன்னா, இது ஜீவகாரணத்திற்கு தடையா இருக்குன்னு தூக்கி போட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க, சாதி மத சமய பேதங்கள்லாம் ஏன் விட்டார் அப்படின்னா, இது ஜீவகாரணியத்திற்கு தடையா இருக்கு, இது அருளை பெறுவதற்கு தடையா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த பேர் இது வந்து என்ன பண்ணுது, மனிதனை பேதப்படுத்தியது. இப்ப பாருங்க, நான் எனக்கு இந்து நினைச்சிட்டேன்னா நான் என்ன ஒரு முஸ்லீமை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் ஒரு கிறிஸ்டினா இருந்துட்டேனா எனக்கு முஸ்லீம் இந்து பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது, நான் ஒரு ஜாதியை சொல்லிட்டேன்னா இன்னொரு ஜாதியில இருக்கிற எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்ப எங்க பேதம் தொடங்கிருச்சோ அந்த ஜீவகாரணியம் வந்து நின்று போயிருது. அப்ப ஐயா எதுக்கு இந்த இதெல்லாம் தூக்கி போட்டாருன்னா, பேதம் தவிர்த்து நம்ம ஜீவகாரணத்தை செய்யணும்னு சொல்லி. ஆனா இன்று இந்த சன்மார்க்கமும் ஒரு மதம்ன்ற மாதிரி ஒரு உருவாயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த தத்துவசாரங்கள்லையும் பொது மேடைகள்லையும் அன்பர்கள் பேசுறது இந்த சப்ஜெக்டையும் மறுபடியும் பேசிட்டு இருக்கிறோம். அது எப்படி பேசுறோம் அப்படின்னா, நம்ம நல்லா கவனிச்சிட்டோம்னா ஒரு சன்மார்க்க அன்பர்களுக்குள்ள பகிர்ந்து கூடிய கருத்து வேற, ஒரு பொது மேடையில பேசக்கூடியது வேற. யாருமே தெரியாத ஒரு பொது மேடையில கூட்டு போய் பேச வைக்கிறார், அந்த இடத்துல எதை பேசணும்னு ஒண்ணு இருக்கு. நானும் சன்மார்க்க அன்பர்களுக்குள்ள கருத்து பேசிக்கணும்னு இருக்கு. ஆனா இதை விட்டு இன்று மற்ற சாதிகளையும் அதாவது மற்ற மதங்களையும் சமயங்களையும் திட்டுறது, நீங்களாம் வேஸ்ட்ன்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசி இதனால உள்ள சன்மார்க்கத்துல வரவருக்கு கூட ஒரு கேட்டை போட்டுறோம். ஒரு நல்லா கவனிச்சுங்க, ஒரு கிணத்துல குதிச்சாதான் நீச்சல் கத்துக்க முடியுமே தவிர நீச்சல் கத்துக்கிட்டு கிணத்துல குதிக்க முடியாது. அதுபோல இங்க முதல் நீங்க ஒருத்தன் உள்ள சன்மார்க்கத்துல வரதே பெரிய அரிதா இருக்கு, ஏன்னா அவ்வளவு அது ஒழுக்கங்கள் ஐயா கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வர மனிதனுக்கு கூட ஒரு திருநீர் வச்சிருந்தான்றதுக்காகவே திட்டி அனுப்பிச்சதெல்லாம் உண்டு. இது நடந்துகிட்டு இருக்கு. நீ திருநீர் வச்சிட்டியா, நீ வேஸ்ட், அப்புறம் நீ வளர்க்கிறவங்க படம் வச்சுக்கீங்களா, நீங்களும் சன்மார்க்க கிடையாது. ஓ, நீங்க ஜோதிக்க ஒரு ஆராதனை கட்டிங்க, நீங்களும் சன்மார்க்க கிடையாது. இப்படின்றது மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் ரிப்பீட்டை நம்ம செய்யறதுனால, ஏன்னா நல்லா கவனிச்சிட்டீங்கன்னா நம்ம பல ஆயிரம் ஆண்டுகளாக சமயம் ஊர்ந்த இடம். அடுத்து சமயம் மதங்களை தவிர்த்து கலாச்சாரம்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம ஒரு 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 கொஸ்டின் நாங்கள் போடுறேன். இப்போ நம்ம நிறைய நண்பர்கள் கூட திருநீர் வேணான்றோம், சரி அது அவங்கவுங்க விருப்பம். இப்போ என்கிட்ட கூட இப்போ நான் திருநீர் ரொம்ப வைக்கிறது இல்லை, ஆனால் வைக்கிறவங்க வேணாம்னு சொல்கிறது இல்லை. ஆனால் அப்போ நீங்கள் திருநீர் வேணா வேணான்றது தான் ஒரு பெரிய ஒரு சன்மார்க்கத்தில் ஒரு ஒரு வேலையாக பேசிட்டு இருக்கிற நம்ம நம்ம வீடுகளுக்கு கூட பெண்கள்ட்ட போய் பொட்டு வைக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா அந்த மனைவியும் நம்மளை முதல் திட்டுவாங்க. என்ன ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் ஒரு நாள் போயிடும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த ஒரு ஒரு ஆன்மாவும் இங்க நம்ம சன்மார்க்கத்துக்கு வந்திருக்கோம். வள்ளல் பெருமான் அவ்வளவு உழைச்சி கஷ்டப்பட்டு இறைவன்ட்ட மன்றாடி நமக்கு சன்மார்க்கத்தையும் அந்த அருளை பற்றி கொடுத்துருக்காரு. இங்க வந்து நேரங்காலத்தை வீண் பண்ணாம நம்ம தொண்டு செய்து ஜீவகாரணம் செய்து அருளை பெற்றுக்கொண்டு நம்ம தயவை பெற்றுக்கொண்டு நம்ம இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி போற வேலையை விட்டுட்டு இங்க மறுபடியும் நம்ம பாலிடிக்ஸ் அரசியல் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம். வேற சமய மதங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்ததோ அதே இதை நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இதை சொல்ல வேண்டியது ஐயா சொல்றாரு, சாதி மத சமயங்கள் சாத்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னு தெளிவு எழுதிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல இயல்பாவே அதெல்லாம் மாறி போயிடும். இங்க எல்லாம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இதை மட்டுமே பேசுறது சன்மார்க்கம் கிடையாது. சன்மார்க்கத்துல ஐயா சொல்லாத விஷயங்களா, தத்துவங்களை எத்தனை தத்துவங்கள் அதை பத்தி ஐயா சொல்லிருக்காரு. ஆன்மானா என்ன, உடல்னா என்ன, இறைவன்னா என்ன, இந்த வெளிகள்னா என்ன, நம்ம ஆன்மா எப்படி பக்குவப்படுறது, எப்படி நீங்க எப்படி மூலி, இது மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்காரு. இதை மறுபடியும் பேசுவோம். அதை விட்டுட்டு வெறுமனே இந்த கருத்துக்களை மட்டும் பேசாம, ஏன்னா அட்லீஸ்ட் வரட்டும். ஏன்னா நீங்க வள்ளலாருமே யாருமே தெரியாம மக்கள் இருக்கிறாங்க. ஒரு வரதுக்கு நம்ம கேட்டை ஓப்பன் பண்ணுவோம். அப்படி நம்ம கேட்டை ஓப்பன் பண்ணி அவங்க வந்து திருவருப்பாவை எடுத்து படிச்சு உரநடையை படிச்சு நமக்குள்ள சத்திகாரம் செய்ய 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 இயற்கை அவருக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா, வள்ளல் பெருமான் நினைச்சாருன்னா அவர் மாத்திட மாட்டாருன்னா, இனி ஒரு ஒரு நொடி ஒரு நொடி பொழுதுல மாத்திடுவார். நான் வடலூருக்கு வரும்போது நான் காவி கட்டி உத்ராசம் போட்டுதான் வந்தேன். எனக்கு அன்னைக்கு சிவ வழிபாட்டுல தான் இருந்தோம். என்ன யாருமே திட்டல, எல்லாம் பண்ணல. அன்னைக்கு இன்னைக்கு தானே நானே வந்து எல்லாம் விட்டு அதை நான் வெறுக்கல. அடுத்து சன்மார்க்கம்ன்றது இந்த சாதி மத சமய மதங்களை கடந்து கடைசியில ஒரு உண்மை வழிபாட சொல்றார். அதை தாண்டி தாண்டி ஒரு படிநிலை மாறி. ஆனா இங்க மறுபடியும் நான் எதுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க, இது ரொம்ப அதிகமாயிட்டு வரும். சமீபத்துல நான் வடலூர்ல நான் பார்த்த ஒரு விஷயம், ஒரு காவி கட்டி ஒரு துறவி வந்து வடலூர் பூச ஜோதி தரிசனத்தை பார்க்க அந்த கூட்டத்தில் நின்றிருக்காரு. அப்பொழுது அங்க அந்த காவி கட்டி அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம சன்மார்க்க அன்பர்கள் வந்து என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, ரொம்ப நையாண்டி நக்கலா வந்துருச்சு பாரு காவி கட்டின கூட்டமெல்லாம் இங்க தோணிகளும் வந்துட்டாங்க, இன்னி பாரு ஜாதி சமயத்தை விடலைன்னு அவர் காது தடவை பேசுறாங்க. அவரும் பொறுத்துக்கிட்டு காதை மூடிக்கிட்டு ஆனா அமைதியா பண்ணிட்டு அவர் இறைவன் அப்படின்னு போயிட்டார். இதுல யாரு சன்மார்க்கி, அவர் இவ்வளவு ஏசுறத கூட பொறுத்துக்கிறார். இங்க நம்மளால பொறுத்து கொள்ள முடியல. இத உண்மையிலே பெருமாறார் நேரா இன்னைக்கு இருக்காரு, இருந்தா அதை வந்து நம்மளை கண்டிப்பா கண்டிப்பாரா இல்லையா? சிவகாரணம் என்ன, எந்த ஒரு ஜீவனையும் நம்ம இன்சப்படுத்திடக்கூடாது மனதளவுல கூட. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பொது வழியில. இன்னைக்கு வாட்ஸ்அப் பேஸ்புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். வள்ளல் பெருமான் பெரியவர் தான் ஐயா, சன்மார்க்கம் பெரியவர் தான். ஆனா இப்ப நல்லா கவனிச்சு, ஜானகிராமன்ற நான் வந்து வள்ளல் பெருமானரையும் சன்மார்க்கத்தையும் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நான் பெரிய ஆளாயிட மாட்டேன். வள்ளல் பெருமான் பெரியவர், சன்மார்க்கம் பெரியவர். ஆனா இதை பத்தி மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நான் பெரிய ஆளாயிட மாட்டேன். இத நான் உள்வாங்கி நான் என்ன பக்குவத்துல இருக்கின்றது தெரிந்தாதான் பெரியவனை தவிர, இப்போ ஒரு நல்ல ஒரு பஸ் இருக்கு கார் இருக்கு அதுல ஏறிக்கிறதுனால நான் நல்லவங்க கிடையாது. இப்ப சன்மார்க்கம்ன்ற ஒரு பயணத்துல அவங்க ஏறிட்டோம், வள்ளல் பெருமானை பிடிச்சிட்டோம். இதை உள்வாங்கி நீங்க பக்குவமாயி அந்த பக்குவத்தை வெளியே காட்டுங்க, அந்த அன்பை காட்டுங்க. அன்புனால மட்டும்தான் ஒருத்தரை மாத்த முடியுமே தவிர வெறும் வாய் பேச்சிலேயோ வாதம் பண்ணியில கொண்டு வர முடியாது. ஏன்னா அது உங்களோட ஆழமா உள்ள போகாது. நீ நம்ம எல்லாரும் சன்மார்க்க அன்பர்கள் தயவா அன்பா மாறுவோம். நமக்குள்ள பேதத்தை விட்டு எல்லாரையும் சேர்த்துக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு வரும்பொழுதுங்க சன்மார்க்கம் வந்து இன்னும் இன்னும் மேல 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 போய்கிட்டே இருக்கும். ஏன்னா ஐயா தெளிவா சொல்றாரு, எல்லா சமயம் சமரசம்ன்ற சமரசம் என்ன, எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க. ஏன்னா வரட்டு உள்ள வரவிடுங்க. திருவருட்பாவை படிக்கட்டும், ஞானசபையை பார்க்கட்டும், தர்மசாலையை பார்க்கட்டும். அவங்க ஏதோ ஒரு வழிபாட்டுல இருந்தாலும் விட்டுருங்க. முதல் அவங்களுக்கு அந்த ஜீவகாரணி ஒழுக்கத்தை சொல்லிட்டாங்க. புலால் மருங்க, மௌமிசம் மருங்க, பிறருக்கு பரோபகாரம் செய்யுங்க, இதை கடன் வழிபாட செய்யுங்க. அப்ப செய்ய 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 என்ன நடக்கும் அப்படின்னு நல்லா கவனிச்சு பாருங்க. வளன் பெருமான் சொல்றாரு, புண்ணியம் புண்ணியம், அந்த புண்ணியம் பொருந்து, அந்த புண்ணியம் பொருந்தி இருக்கிறவங்களுக்கு இறைவன் உணர்த்துவார். அந்த ஜீவன் தொடர்ந்து ஜீவகாரியம் செய்ய செய்ய இறைவனே அந்த ஆன்மாக்குள்ள இருந்து உண்மை வழிபாடுன்னு என்ன, உண்மை கடவுள் வழிபாடுன்னு என்ன, உண்மை மார்க்கம் என்ன சொல்லுவார். அப்பொழுது அந்த ஜீவன் தானாக விட்டு விட்டுரு எல்லாத்தையுமே. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால முதல் அவங்களை வரவிடுவோம், அவங்க உள்ள வரட்டும், ஜீவகாரியத்தை செய்யட்டும், திருவருட்பா படிக்கட்டும். இது வந்து என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வச்சுக்கலாம். யார் தயவுசெய்து கேட்டு வந்து மனம் வந்துடுவேன்னா, நான் சொன்னது யாரோ மனச நோடிச்சிருந்தா கூட மன்னிச்சுங்க. ஏன்னா என்னால பார்க்க முடியுது அங்க வடலூர்ல. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்த பூச்சியெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அன்னைக்கு கூட்டம் மிக மிக குறைவு. அங்க இருந்தக்கூடிய பெரியோர்களும் ரொம்ப பக்குவமா இப்படி எல்லாம் வரவங்களெல்லாம் திட்டலாம் மாட்டாங்க. யார் வந்தாலும் உள்ள வரட்டுப்பா, வரவிடுப்பா வடலூருக்கு. ஐயா ஏன் வடலூர் இவ்வளவு பெரிய வழி வச்சிருக்காரு, எல்லாரும் வரட்டும். அந்த மண்ணை மிதிச்சாலே ஒருத்தர் மாறுவாங்க ஐயா. ஆனா வரவனையே அங்க திட்டி இனிமேல் வடலூரே வரக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம துரத்தி விடுறோம். அது பொதுத்தலங்களை கருத்து போயிட்டு இருக்குது. இது எப்படின்னா அந்த நாத்திகவாதிகள் பேசிட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா, சும்மா அந்த மாதிரி நாத்திகமா நம்ம பேசிட கூடாது. இது நாத்திகம்லாம் கிடையாது. ஐயா வந்து நாத்திகத்துக்கு மிக மிக எதிரி. நாத்திகம் பேசிய நாக்கு நாரிய முடை நாக்குன்னு சொல்லியிருக்கிறார். அது இல்லாம அன்புல சகோதரத்துவத்துல அரைவனத்துல தயவுல இந்த சன்மார்க்கத்தை கொண்டு போனோம்னா, எல்லாரையும் அனுசரிச்சு கொண்டு போனோம்னா சன்மார்க்கம் இன்னும் மிகப்பெரியதா வரும். எல்லாருக்கும் வளல் பெருமானா பிடிக்காதவங்க யாருமே கிடையாதுங்க. எல்லாருமே வளல் பெருமான் பேர சொன்னாலே ஐயோ வளல் பெருமானாரா சன்மார்க்கத்துல இருக்கிறீங்களான்னு அவங்க தலைவணங்கிறாங்க. அவங்க தலைவணங்கிறத பார்த்தா நமக்கெல்லாம் அப்படியே நெஞ்சு நடுங்குது. ஏன் அப்படின்னா இவ்வளவு பெரிய மார்க்கம், இன்னும் நம்ம எல்லாம் காலத்தை வீண் பண்ணிட்டு இருக்கிறோமே. இப்ப சன்மார்க்க தெரியாதவங்களை விட்டுருங்க, சன்மார்க்க தெரிஞ்ச நம்ம ஐயோ கால நேரத்தை வீண் பண்ணிட்டு இருக்கிறோம், விரயம் பண்ணிட்டு இருக்கிறோமே. நமக்குள்ள இன்னும் தயவு வரலையே, அருள் வரலையே. ஒரு உயிர் துடிக்குது, ஒரு உயிர் கஷ்டப்படுன்னு கேட்டா நம்ம கண்ணுல தண்ணி வரமாட்டேங்குதே. இப்ப அறியாத மக்களை விட்டுருங்க, நமக்கு வரமாட்டேங்குதே. ஐயா என்ன சொல்றாரு, மண் உலகத்திலே உயிர்கள் தான் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறுகனினும் கண்ணுற பார்த்தும் செவியுறக் கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன்றாரு. அந்த மாதிரி கருணையும் உருக்கமும் வரலையேன்னு சொல்லி நம்ம நம்மளை பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி நம்ம கிட்ட ஏற்படும் தயவினால அன்பு வெளிப்பாடினால அந்த அன்புனாலதான் பல பேர் சன்மார்க்கத்துக்குள்ள வருவாங்க. இதைத்தான் வள்ளல் பெருமானோரும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அதனால வந்து இதை நான் மறுபடியும் சொல்றேன், தயவுடையோர் எல்லோரும் சன்மார்க்கம் சார்ந்தவரே, அருளுடையோர் எல்லாரும் சன்மார்க்கம் அடைந்தவரே அப்படின்றத வந்து வள்ளல் பெருமான் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதனால சன்மார்க்கத்துக்குள்ள நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அருளை பெற்றுக் கொள்வதற்கு தான். இந்த அருளை எப்படி பெற்றுக் கொள்ள முடியும்னா, ஜீவகாரணியம் உண்டானால் அன்பு உண்டாகும், அன்பு உண்டானால் அருள் உண்டாகும், அருள் உண்டானால் சிவானுபவம் உண்டாகும். இன்னொரு ஒரு கருத்தை கூட நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதுல சன்மார்க்க அன்பர்களும் வந்திருப்பாங்க, ஒரு ஆன்மீக அன்பர்களும் வந்திருப்பாங்க. எல்லாருமே நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா, இறைவன் திருவருள் நமக்கு கிடைக்காதா, இறைவன் திருவருள் நமக்கு கிடைக்காதா, இந்த திருவருள் கிடைக்கணுன்றதுக்காக சரி கிரிய யோகம்ன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இறைவன் திருவருள் கிடைக்கணும். நம்ம முதல் சொன்ன மாதிரி இறைவன் திருவருள்னா என்னன்னா, இறைவன் தயவுனா இறைவன் கருணை. அவர் உங்களை திரும்பி பார்க்கிறாரு, அந்த கருணை அந்த அருள். இப்ப என்னன்னா, இந்த இப்ப நம்ம எல்லாரும் இறைவன் திருவருள் கருணை கிடைக்குமான எதிர்பார்க்கிறோம். ஆனா அந்த இறைவன் திருவருள் கிடைப்பதற்கு நம்மகிட்ட உரிமை இருக்குதா? ஐயா சொல்லுவாரு, அந்த உரிமை வந்தாதான் இறைவன் உணர்த்துவார். இப்ப நல்லா கவனிச்சுங்க, நான் போய் ஒரு பேங்க்ல வந்து லோன் கேட்கிறேன், ஒரு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் லோன் கேட்கிறேன். கேட்ட எல்லாத்துக்கும் கூட்டுல போய் கொடுத்துட மாட்டாங்க. அதற்கு தகுதி இருக்கா, அதற்கு பக்குவம் இருக்கா, அதை நீங்க திருப்பி கட்டுவீங்களா, எப்படி சம்பாதிப்பீங்க எல்லாம் பார்த்துட்டு அந்த 2 கோடி ரூபாய்க்கான செக்கை கொடுப்பாங்க. இது வந்து உலகிலுக்கே பொருந்தும். இப்ப நம்ம இறைவன் திருவருளுக்கு எனக்கு வேணும் வேணும் நம்ம சொல்லலாம் வாயில. ஆனா என்னன்னா, அந்த ஆண்டவர் அந்த திருவருள் உங்க உள்ளத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு, உன் ஆன்ம பக்குவமா இருக்கா, இந்த திருவருளை உனக்கு உணர்த்துவதற்கு உங்ககிட்ட உரிமை இருக்குதா, உன்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு பாக்குது. அந்த கெப்பாசிட்டியை வச்சுதான் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க, தனு கரண புவன போகம் சொல்லி, அதாவது வந்து உடல் மனம் அந்த உலக வாழ்க்கை இந்த 3 நாள் கிடைக்கக்கூடிய இன்பம் இதுதான் தன கரண புவன போகம். இது வந்து 84 லட்சம் யோனி பயிரங்களுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. புல்லு பூண்டு செடி கொடி மரம் நீர் வாழ்வன பரப்பன ஊர்வன மனிதர்கள் சொல்லி ஒரு ஒரு ஆன்மாவுக்கும் ஒரு ஒரு ஜீவனுக்கும் ஒரு தேகம் தரப்பட்டிருக்கு. அந்த அந்த காரணங்கள் தரப்பட்டிருக்கு. அது வாழக்கூடியதற்கான உலகமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை மூன்றரை வைத்து இன்பம் துய்ப்பதற்கான வழியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அணு கரண புவன போகம், இந்த மூன்றரை வைத்து தான் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அடுத்து இந்த உலகத்துல எல்லா உயிருமே எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்குன்னா இன்பத்தை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கு. இன்ப நுகர்ச்சி தான். இப்ப நம்ம ஒருத்தர் போன் பண்ணி பேசுறோம் போர் அடிச்சுச்சுன்னா, நம்ம ஏன் போன் பண்ணி பேசுறோம்னா அவர் போன் பண்ணி பேசுனா எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஒரு இன்பம் தான். ஒரு விரும்பிய உணவை சாப்பிட்றோம், எதுக்கு? இன்பம் தான். ஒரு மனிதனுக்கு எந்த இன்பமும் இல்லைன்னா அவன் கண்டிப்பா வந்து மன அழுத்தத்துக்கு போயிடுவான். ஆனா இந்த இன்பத்திலேயே நிறைய பேதம் இருக்கு. ஒரு ஆறில் படித்த மனிதன் வந்து கையெந்தி பிச்சை எடுத்து சாப்பிட்றான், கீழே கிடக்கிற சாப்பாடு எடுத்து சாப்பிட்றான். ஒரு விலங்கு ஒரு நாய்க்குட்டி ஏசி கார்ல உட்கார்ந்து போகுது, அதுக்கு செல்லமா பல பேர் சாப்பாடு கொடுக்குறாங்க. இது ஏன் இந்த பேதம், ஏன் அவனுக்கு உணவு கிடைக்கல அப்படின்னா, ஒரு ஒரு ஆன்மாவும் ஒரு ஒரு ஜீவனும் இதற்கு முன் தேகம் எடுத்திருக்கும், இப்பொழுது தேகம் எடுத்திருக்கு. இப்ப தேகத்தை விட்டா மறுபடியும் இதற்கு தேகம் தரப்படும். இந்த தேகம் எப்படி தரப்படுதுன்னா, அந்த ஆன்மா செய்த அந்த ஜீவன் செய்த நன்மை தீமையை பொறுத்துதான், பாவ புண்ணியத்தை பொறுத்துதான் தரப்படுது. இப்ப பாருங்க ஒரு எளிமையான எடுத்துக்காட்டு, ஒரு ஏழை வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு சாக்லேட் வாங்கி சாப்பிடணும்னு ஆசை வருது, ஆனா அதுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. ஆனா இதே ஒரு பணக்கார வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, அது சாக்லேட் சாப்பிடணும்னு நினைச்ச உடனே அது வாங்கி சாப்பிட முடியுது. இந்த குழந்தை அந்த இன்பத்தை அனுபவிக்கும்னு நினைக்குது, ஆனா முடியல. காரணம், அது இருக்கக்கூடிய சூழ்நிலை பொருளாதாரம் எல்லாம். அங்க ஒரு குழந்தை இன்பத்தை அனுபவிக்க நினைக்குது, உடனடியாக கை நிறைய ஃப்ரிட்ஜ் நிறைய சாக்லேட் இருக்கு, அதை சாப்பிட்டு இன்பத்தை அனுபவிக்குது. இது உலகியல் இன்பத்தை நான் சொல்றேன். இந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கான பேதமே எப்படி ஏற்படுதுன்னா, அந்த ஆன்மா செய்த நன்மை தீமையை பொறுத்துதான் தனு கரண புவனங்கள் கொடுக்கப்படுது, ஜீவ சுதந்திரமும் கொடுக்கப்படுது. அப்ப எந்த ஜீவனுக்கு அந்த ஜீவன் இதற்கு முன் செய்த நன்மை தீமையை பொறுத்துதான் தேகம் தரப்படுது, வாழ்க்கை தரப்படுது. அப்ப இந்த ஜென்மத்துல மனிதர்கள் நம்ம எடுத்த எல்லாரும் எந்த அளவிற்கு நம்ம புண்ணிய பலத்தை சேர்க்கிறோமோ அந்த அளவிற்கு தான் அந்த ஆன்மாவிற்கு வந்து இறைவன் ஜீவ சுதந்திரத்தை கொடுப்பாரு. அந்த ஜீவ சுதந்திரத்தை கொடுக்கறதோட இல்லாம கடவுள்னா யாரு, கடவுள் இன்பம்னா என்ன, எல்லாத்தையுமே உள்ள இருந்து விளக்குவார். என்ன சொல்றேன்னா, நம்ம நினைக்க கூடாது, நம்ம நினைக்கலாம், ஆனா அவர் வந்து உங்களுக்கு அருளை கொடுக்கறதற்கு நம்மகிட்ட உரிமை இருக்கிறதா? பழல் பெருமான இடத்துல சொல்லுவாங்க, முதல் கண்டமாகவும் பின்பு அகண்டமாகவும் உணர்த்துவாருன்னு சொல்லுவாங்க. அந்த அதற்கான தகுதி நம்ம கிட்ட வந்தா, இப்ப அதற்கான தகுதி எப்படி வரும் அப்படின்னா, அதற்கு வழி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீவகாரணம். நீங்க ஜீவகாரணம் செய்ய 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 உங்கள்கிட்ட தயவு வெளிப்படும், அன்பு வெளிப்படும், அன்பு வெளிப்பட அருள் வெளிப்படும், அதனால உபகார சக்திகள் வெளிப்படும். அது வெளிப்பட வெளிப்பட இறைவனை உங்கள் உள்ளிருந்து உணர்த்துவார். எதை உணர்த்துவார்னா, இறைவன்னா யாரு, இந்த உலகம்னா என்ன, கடவுள்னா என்ன, நீ எப்படி அந்த இடத்த போய் சேர்றது, இது எல்லாமே இறைவன் உணர்த்தினால் மட்டும்தான் நம்ம உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர நம்ம உணர முடியாது. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்ப பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஐயா சொல்லுவார், ஜீவகாரணம் செய்தா அருளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு. நம்ம எவ்வளவு பேர் ஜீவகாரணம் செய்யறோம், அன்னதானம் போடுறோம், எங்கிட்ட கேட்க நிறைய பேர் கேட்கறது உண்டு, வள்ளல் பெருமானா எல்லாரும் அன்னதானம் போடுறீங்க, சாப்பாடு போடுறீங்க, நீங்க எல்லாம் வள்ளல் பெருமான மாதிரி ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது உண்டு. நமக்கு திரும்பி பதில் சொல்ல முடியாம ஏதாவது சமாளிச்சுட்டு தான் வரோம். இது உண்மை, ஏன்னா நமக்கு அந்த பக்குவமும் அந்த முயற்சி நமக்கு பத்தல, இதுதான் உண்மை, அது நம்ம ஒத்துக்கணும். நிறைய கிளாஸ்ல என்ன கேட்பாங்க, வள்ளல் பெருமானுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு தொண்டர்கள் இருந்தாங்க, யாரும் அடையலைன்னா இதற்கு பதிலே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு நம்ம சொல்லணும், அது ஒரு ஒரு பெரிய நிலை, அது பெரிய நிலையா எடுத்து கையா போயிருக்காரு. அப்ப இந்த ஜீவகாரணி ஒழுக்கத்தை பெற்றுக்கொண்டு அருளை பெற்றுக் கொள்ள முடியும் அப்படின்னா, எவ்வளவு பேர் ஜீவகாரணி செய்து கொண்டிருக்காங்களே, ஏன் அருளை பெற்றுக்கொள்ள முடியல, இந்த தேகத்தை மாற்றிக்கொள்ள முடியல? ஏன்னா இதுல நிறைய பேரும் உண்டு, வெறும் ஜீவகாரணம் செய்தீங்கன்னா நீங்க அருளை பெற்றுக்கொள்ள முடியாது, தவம் செய்யணும், தியானம் செய்யணும், அப்புறம் காயக்கருப்பங்கள் சாப்பிடணும், மூலிகைகள் சாப்பிடணும், அப்படின்னா தான் அருள் கிடைக்கும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது ஒருத்தவங்க. இப்ப இதெல்லாம் தவறு சொல்லல, ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், மூலிகை சாப்பிடணும், காயக்கருப்பை சாப்பிடணும், இப்ப இதெல்லாம் செஞ்சு அருள் கிடைச்சிருமானா? ஐயா வந்து நல்லா குறைச்சிங்க, நமக்கு வந்து ஒரு நான்கு விண்ணப்பங்களை கொடுக்குற, நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் ஒரு ஒருத்தர் விண்ணப்பம். ஏன்னா விண்ணப்பம் தான் வந்து சன்மார்க்கத்துல வந்து ஐயா சொல்லக்கூடியது, என்ன சொல்ல வராருன்றத சாரமா சொல்லக்கூடியது. சன்மார்க்கத்துல ஐயா சொல்லக்கூடிய தெளிவா நமக்கு புகற்ற ரெண்டு இடம் மூணு இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஞானக்கரியை, பேருபதேசம், நான்கு விண்ணப்பங்கள். அந்த விண்ணப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஐயா வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம், இந்த நான்காவது விண்ணப்பத்துல வந்து ஒரு செய்தியை வந்து சொல்றார். இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். உத்தர ஞான சித்திபுரம் என்றும் உத்தர ஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பட்ட ஆக்க சிறப்பு பெயர்களும் பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் உலகியலால் குறிக்கப்பட்ட
குறிப்பு பெயர்களும் பெற்று விளங்குகின்ற தெய்வ பதியினிடத்தே இயற்கை விளக்க நிறைவாகி உள்ள ஓர் சுத்த சிவானுபவ ஞான சபையில் இயற்கை உண்மை நிறைவாகிய திருவுருவை தரித்து இயற்கை இன்ப நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநட செய்கையை எவ்வுயிரும் இன்பமடைதல் பொருட்டே செய்தருளுகின்ற எல்லாம் வல்ல தனித்தலைமை கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தேவரின் திருவருள் சமூகத்தில் யான் செய்து கொள்ளுகின்ற சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் அப்படின்ற விண்ணப்பத்துல ஐயா சொல்ற இவ்வுலகத்தினருக்கு ஆறறிவு உள்ள உயர் உடைத்தாகிய தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடையே நேர்கின்ற மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்திகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கிக் கொண்டு இக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டும் என்பது எனது சத்தியமான அதிதீவிர விருப்பு முயற்சியாக இருக்கின்றது. இந்த இடத்துல நம்ம ஒரு புஸ்டாப் வச்சுக்கிடுவோம். நிறைய பேர் இந்த விண்ணப்பம் படிச்சிருப்பீங்க. இப்ப நம்ம எல்லாரும் மாமிக்கம் தவிர்த்துட்டோம், நம்ம சன்மார்க் என்பவர்கள் புகார் தவிர்த்துட்டது இல்லை, எந்த ஒரு உயிருக்கு இம்சம் கொடுக்க மாட்டோம். நம்ம கொடுக்க அப்பப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம், தற்போதத்திலையும் வேகத்திலையும் அகங்காரத்திலையும் கொஞ்சம் வேகமா பேசி அடுத்தவங்க மனசு துன்புறுத்திடும். அதோட தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதுவும் கூட விட்டுறணும். ஏன்னா ஐயா சொல்வார், நீட்டி பேசுதலுக்கும் பயந்துன்றார், வேகமா பேசுறதுக்கே பயப்படுறார். இன்னைக்கு நம்ம சில அன்பாக்காரர்கள் சன்மார்க்க நண்பர்களே மெடல் கட்டி பேசுறாங்க, அதெல்லாம் தவிர்த்துறணும். ஏன்னா ஐயா சொல்வார், தாய் போல் உரைப்போர் சன்மார்க்கம் சங்கம் சார்ந்தவரை பேய் போல் உரைப்போர் மற்ற மார்க்கத்தார்ன்றார். மெடல் கத்தி பேசுறது திட்டி பேசுறது இதெல்லாம் அரசியல் கிடையாது. இது வந்து ஐயா எப்படி ஐயா இருந்தா எப்படி பேசணும், அப்படிதான் பேசணும். அமைதியா தயவா கண்டிச்சுக்கலாம் கடிஞ்சுக்கலாம், ஆனா நீட்டி பேசுறது கூட ஐயா பயந்து இருக்காரு. அதனால வந்து இந்த இடத்துல நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வந்தாச்சு, சன்மார்க்கத்துல வந்திருக்கிறோம், நம்ம எல்லாருமே அந்த மார்க்கத்துல எல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். இப்ப இங்க ஐயா என்ன சொல்றாரு பாருங்க, ஆறறிவு உயர் உடை தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடையே நேருகின்ற மரணம் பிணி மூப்பு பயம் துன்ப முதலிய அவத்திகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொண்டு இக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சக்தி பெருவாழ்வை பெற்று வாழ்க வேண்டும் என்பது எனது சத்தியமான அதிதீவிர முயற்சியா இருக்கின்றது. உண்மையிலே நமக்கு இந்த முயற்சி இருக்குதா? இது வள்ளல் பெருமான் எழுதுனது, வள்ளல் பெருமானாக்கு இருக்கு. நமக்கு வந்திருக்கா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் அதுக்கு உங்களை எல்லா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல எனக்கு இன்னும் வரல, நான் அதுதான் சொல்லணும். வருது போயிருது, கொஞ்சம் இருக்குது, பெரும்பாலும் உலகியல் நடந்த நமக்கெல்லாம் ஆசைகள் இருக்கு. ஐயா சொல்வாரு, முதல் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சன்மார்க்க சாதுக்களை சாருங்க. சன்மார்க்க சாதுக்கள்னா வந்து திருமணமானவங்களுக்கு துறவிகள்னு கிடையாது, திருமணமானவங்க அறிஞர்கள் அந்த பக்குவ நிலையில் இருக்கிறவங்க. அந்த சாதுக்களை சேர்ந்து நன்மை தீமை இதுவென்று அறிந்து புத்தி தத்துவத்தால் விசாரிக்கக்கூடிய பெரியவர்களை அணைந்து அணுகி அவர்களால் இயற்றப்படும் கட்டளைகளை செய்து கொண்டிருந்தீங்கன்னா திருவுருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த திருவுருள் கிடைக்கும் போது நமக்கு என்ன நல்லா கவனிச்சுங்க, வளர் சன்மார்க்கம்ன்றது ஞானமா இருக்கு. முதல்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நித்திய அனித்திய விவேகம் ஏற்படும். நித்திய அனித்திய விவேகம் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த உலக போகம்ன்றது வந்து பொய் அப்படின்னு வரக்கூடிய நிராசை ஏற்படும். நல்லா கவனிச்சுங்க, நித்திய அனித்திய விவேகம் ஏற்படணும். அந்த நித்திய அனித்திய விவேகத்தினால நமக்கு என்ன ஆகும்னா இந்த உலகியல் போகம்ன்றது வந்து பொய்ன்னு சொல்லி நமக்கு வந்து நிராசை ஏற்படணும். விவேகமும் நிராசையும் வைராக்கியம் ஏற்பட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த திருவுருள் சாத்தியப்படும்ன்றது உண்மையா. இப்ப நமக்கு வந்து ஐயா இந்த மாதிரி விண்ணப்படுது, விண்ணப்பத்தை நம்மளும் படிச்சு போயிடுறோம். ஆனா முதல்ல நமக்கு வந்து இந்த இறைவன் திருவடி மேல நமக்கு ஆசை வந்திருக்கா, அது நம்ம யோசிச்சு பார்த்தல. நமக்கு பல பேருக்கு நம்ம உலகியல் போகத்துல ஆசை இருக்கே தவிர, ஐயா சொல்ற ஊன் மறந்தேன், உயிர் மறந்தேன், உணர்ச்சி எல்லாம் மறந்தேன், உனை மறந்தறிய. ஐயா வந்து எல்லாத்தையும் மறந்துட்டார், ஆனா எதை மறைக்கலைன்னா இறைவனை மட்டும் மறக்கல. இறைவனை உருகி உருகி அழுது 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 பாடியிருக்கார். அந்த இறைவனை மட்டுமே நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் அப்படியே உருகி அழுதுருக்கார். உன்னை மறந்தால் உயிர் உருவேன் அருப்பாளர் ஒரு இடத்துல சொல்றார், உன்னை மறந்தால் உயிர் விடுவேன்ற. ஐயாவுக்கு உயிர் போச்சானா? போகல, மரணம் நடக்கல. அப்படின்னா ஒரு இறைவனை மறக்கல. ஆனா நம்ம இறைவனை மறந்துட்டு எல்லாத்தையுமே நினைச்சுட்டு போறோம். ஏன்னா நம்ம சம்சார வாழ்க்கையில வாழ்றோம், பொருள் சம்பாதிக்கிறோம், ஓடுறோம். சரி, எப்படிங்க ஏன் அதுல போய் நம்ம இறைவனை நினைக்கிறதுனா, ஐயா ஒரு பாடல்ல நம்ம சொல்றாரு, யான் போற்றும் சாமியும் பூமியும் சொந்த நல்வாழ்வும் நேயம் சுற்றும் முற்றும் நீ என்றே சிந்தையுற்று இருக்கின்றேன். உலகியல்ல காரியங்கள் பணிகள் செய்யும் பொழுது உங்கள் மனைவி பிள்ளைகள் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரையுமே அறுப்பறிஞ்சது ஆண்டவர் தாயில பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மாயில சிக்க மாட்டோம். நித்திய அனித்திய விவேகம் நமக்கு எப்பயுமே இருக்கணும், மறந்துடக்கூடாது மனப்புல எப்பயுமே. இது இது நித்தியமா, இது அனித்தியமா, இது நம்மளை ஏமாத்துதா மாயையா? அந்த நித்திய அனித்திய விவேகம் ஏற்பட 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 நமக்குள்ள வந்து என்ன ஏற்படும்னா விவேகம் ஏற்படும், நித்திய அனித்திய விவேகம் ஏற்படும். அடுத்து இந்த உலகியல் போகத்து மேல இச்சை போகாம அந்த விவேகத்தினால நமக்கு என்ன ஏற்படும், இது மாயை இது உலக பொய் என்ற நிராசை ஏற்படும். அந்த நிராசை ஏற்பட்டால் மட்டும்தான் இறைவன் திருவடி மேல நமக்கு ஆக வரும். ஐயா சொல்றார், ஆசை உண்டேல் வம்மி நீங்கே, ஆசை உண்டேல் வம்மி நீங்கன்றார். நமக்கு ஆசை வந்துருச்சா அப்படின்னா ரொம்ப குறைவு. அது என்னுடைய நிலையிலிருந்து நான் பேசிட்டு இருந்தவர கண்டிப்பா இங்க இருக்கவங்கள்ட்ட நான் யாரையும் சொல்லல. ஆசை உண்டேல் வம்மி நீங்கின்றார். என்ன ஆசைனா இறைவன் திருவடி மேல நமக்கு ஆசை. ஏன்னா ஒருத்தன் தான், அது ஒன்றுதான் நிலையானது. சுற்றும் முற்றும் உலகியலும் போகம் போன் எதுவும் நம்ம கூட வராது, எல்லாம் அப்படியே விட்டு போயிடும். அத மனசு எப்பயுமே ஆழமா வைத்து கொண்டு இப்ப இது இப்ப நம்ம கேட்கும் போது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி குடும்பத்துல இருக்கிறோன்னா கண்டிப்பா உங்களுக்கு உள்ள வச்சுக்கோங்க, ஆனா இதுல மயங்கிடாதீங்க. அந்த இறைவன் திருவடி மேல மட்டும் ஆசை இருக்கணும், அவரை மட்டுமே நினைக்கணும், அவர் எப்படா அடைவோம் என்ற அந்த ஏக்கமும் அந்த தாகமும் இருந்து கொண்டே இருந்தா மட்டும்தான். ஐயா சொன்னார்ல, வேண்டும் என்பது இந்த சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது அப்படின்னு ஐயா சொல்றாரு. சரி, அடுத்த கட்டம் இந்த புதுசா முடிச்சு கண்டிப்பா. சரி, எனக்கு இப்ப அதிதீவிர முயற்சி வந்துருச்சு, அற்பறிஞ்சோதி ஆண்டவரை மட்டும் அடையணும், அது மட்டும்தான் எனக்கு எனக்கு நித்திய அனைத்திய விவேகம் வந்துருச்சு, நிராப ஏற்பட்டுருச்சு, இறைவனை மட்டும்தான் அடையணும், இறைவனை மட்டும்தான் கலக்கணும், இறைவன் திருவடி மேல மட்டும்தான் ஆசைன்ற அந்த தீவிர முயற்சி வந்துருச்சு. அடுத்து ஐயா சொல்ற, எனது விருப்ப முயற்சி இங்கனமாக அபத்திகள் எல்லாவற்றையும் நீக்கி இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வு பெற்று வாழ்தல் எதனால் பெறுதல் கூடும் என்று அறிய தொடங்கிய தருணத்தில் வேறு எந்த வழியாலும் பெறுதல் கூடாது, எல்லாமுடைய கடவுளது திருவருள் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடும் என்று தேவரில் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். நல்லா கவனிச்சு பாருங்க, ஆரம்பத்தை நமக்கு ஜீவகாரியம் செய்ய 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 அதுக்கு தயவு வளர்ந்து வளர்ந்து எந்த அளவுக்கு நீங்க பரோபகாரம் செய்திருக்கலோ அந்த அளவுக்கு தேவர் இறைவன் திருவருளால் உங்களுக்கு உள்ள இருந்து அறிவிப்பார். என்ன அறிவிக்கிறாரு பாருங்க, என்ன அறிவிச்சிருக்காருன்னா, எந்த வழியாலும் பெறுதல் கூடாது, எல்லாமுடைய கடவுள் திருவருள் சுதந்திரத்தால், அவர் சுதந்திரத்தாலதான் உங்களால பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர ஜீவ சுதந்திரத்தினால எதையும் செய்ய முடியாது. இந்த ஜீவ சுதந்திரத்தினால என்ன செய்ய முடியும், முடியாது. இந்த ஜீவ சுதந்திரத்தை சிவ சுதந்திரமாக நம்ம மாத்தணும், அதான் ஐயா சொல்றாரு. அப்ப திருவருள் சுதந்திரம் ஒன்றாலே கூடுதல் தேர்தல் கூடும் என்று தேவரை திருவருளால் அறிவிக்கப்படி உள்ளபடி அறிந்தேன். இறைவன் சொல்றார், உன்னான முயற்சியில எல்லாம் முடியாதப்பா, நான் முடிஞ்சு நினைச்சாதான் முடியும் அப்படின்னு இறைவனை உங்களுக்கு உணர்த்துறார். அடுத்து பின்னர் திருவருள் சுதந்திரம் நமக்கு எந்த வழியால் கிடைக்கும் என்று அறிய தொடங்கிய தருணத்து எனது யான் என்றும் தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் என்ன மூவகை சுதந்திரங்களும் நீங்கிய விடத்து கிடைக்கும் என்று தேவரை திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். இப்ப எதுக்கு நான் கனெக்ட் பண்ண அதை சொல்ல வரேன்னா, நிறைய பேர் கேள்வி கேட்கிறோம், நம்ம எல்லாருமே ஜீவகாரியம் செய்யறோம், இப்ப நான் இன்க்ளூடிங் என்னோட சேர்த்து சொல்றேன், நம்ம அன்னதானம் போடுறோம், சாப்பாடு போடுறோம், நிறைய சேவைகள் எல்லாம் செய்யறோம், ஆனா எனக்குள்ள தயவு வளர்ந்துருக்கா, எனக்குள்ள அருள் வளர்ந்துருக்குதா, இறைவன் எனக்கு உள்ள இருந்து உணர்த்தி இருக்காரா அப்படின்னு பார்த்தா உணர்த்த முடியும், உணர்த்தல்றதுன்றது குறைவாதான் இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த ஜீவகாரணியும் பரோபகாரமா இருக்கே தவிர எப்போது தயவு அருண் கருணையா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா சொல்றாரு தெளிவா சொல்ற, எனது யான் என்னும் தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் என்னும் மூவகை சுதந்திரம் நீங்கிய இடத்தே கிடைக்கும் என்று. என்ன கிடைக்கும், திருவருள் சுதந்திரம் எப்ப உங்களுக்கு கிடைக்கும்னா, தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் மூன்று சுதந்திரங்களும் நீங்கினா மட்டும்தான் திருவருள் சுதந்திரம் வரும். அப்படி இல்லைன்னா இறைவன் உங்களை விட்டுருவார், நீயே செஞ்சுக்கப்பா அப்படின்னு. எப்படின்னா ஒரு கம்பெனியில வந்து ஆபீஸ் இருக்காரு, உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் செய்ய முடியல, அப்புறம் நம்ம சீனியர்கிட்ட போய் சார் கொஞ்சம் எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சரண்டர் ஆனாதான் கூப்பிட்டு வச்சு நமக்கு என்ன பண்றது இப்படி செய்யன்னு சொல்றாரு. நீங்க ஈகோல நான் போக மாட்டேன்னா அவங்களும் சொல்லி தர மாட்டாங்க. இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நான் செய்கிறேன், நான் சாப்பாடு போடுறேன், நான் பேசுறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் சங்கம் நடத்துறேன், எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற நான் எனதுன்ற இந்த வார்த்தையும் கூட நம்ம விட மாட்டோம். ஐயா தெளிவா சொல்றாரு, தேக சுதந்திரம் போக சுதந்திரம் சீவ சுதந்திரம் விட்டால் மட்டும்தான் திருவருட் சுதந்திரம் கிடைக்கும். இல்லை என்றால் நம்ம செய்யக்கூடிய அத்துணை ஜீவகாரணியமும் புண்ணியமா சேர்ந்து உங்களுக்கு இந்த இகலோக இன்பங்களை கொடுக்குமே தவிர பரலோக இன்பங்களை தராது. நல்ல அறிவு கிடைக்கும், நல்ல குழந்தை, நல்ல புள்ள, நல்ல மனைவி, நல்ல காசு, பணம், வீடு, பங்களை எல்லாம் கிடைக்கும். ஏன்னா நீங்க புண்ணியம் செஞ்சிருக்கீங்க, அதனால புண்ணியம் கிடைக்கும். இந்த புண்ணியம் திருவருளாக மாறி இறைவன் திருவருள் சுதந்திரம் நமக்கு எப்ப கிடைக்கும்னா, இந்த தேக சுதந்திரையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் விட்டால் மட்டும்தான் கிடைக்கும். இப்ப நமக்கே எனக்கு இது சத்தம் கேட்கும் போது இது பெரிய விஷயமாச்சு, இது எப்படி நமக்கு விடுறது அப்படின்னு பார்த்தா, இது எப்படி விடணும்ன்ற அறிவையும் இறைவன் தான் தரணும். இதுதான் நல்லா கவனிச்சு பாருங்க ஐயா சொல்றாரு அடுத்து. ஆகல் எனது சுதந்திரமாக கொண்டிருந்த, ஏன் சுதந்திரம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அந்த தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் தேவரின் திருவருட்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட்டேன். அவர் இறைவன் உணர்த்துறாரு, அப்பா நீ இந்த நான் எனதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேல தேக போக இளையிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு இறைவன் உணர்த்துறாரு. உடனே ஐயா வள்ளல் பெருமன் என்ன செய்யறாரு, நான் என்னோட சுதந்திரம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அந்த தேக போக ஜீவ சுதந்திரத்தை திருவருட்கு சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட்டேன். இது கொடுத்தப்ப இறைவன் என்ன சொல்றாருன்னா, இத்தேகமும் ஜீவனும் போக பொருட்களும், இந்த உடம்பும் இந்த உயிரும் இந்த உலகத்திற்குரிய போக பொருட்களும் சர்வ சுதந்திராகி கடவுள் பெருங்கருணையாய் கொடுக்கப்பட்டன அன்றி நமது சுதந்திரத்தால் பெற்றன வல்ல இன்னும் உண்மை அருளால் அறிவிக்க அறிந்து கொண்டே. அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க நான் என்ன நினைக்கிறேன்னா, என்கிட்ட ஒரு பொருளை பாரு இந்தாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துறது ஒருத்தர்கிட்ட, அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, ஏன்பா இது ஓம் பொருள் என்கிட்ட கொடுக்குற, ஆனா அது ஓம் பொருள் கிடையாது, நான் தான் உனக்கு கொடுத்தது அப்படின்றார். இப்ப நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம், இந்த உடம்பு, இந்த வாழ்க்கை, இந்த அந்த காரணம், இது உலக போகங்கள் எல்லாம் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம், இறைவனை மறந்துடுறோம். ஆனா இறைவன் என்ன சொல்றாரு, தேகமும் ஜீவனும் போக பொருட்களும் சர்வ சுதந்திராகி கடவுள் கொடுத்தது, நம்ம அம்மா அப்பாவை நம்ம தேர்ந்தெடுத்துமா இறைவன் தேர்ந்தெடுத்து கொடுத்தாரா, இறைவனும் தேர்ந்தெடுத்தான் சார், நாம் செய்த நல்வினைக்கும் தீவனைக்கு ஏற்றாவாறு இறைவன் அனுப்பிச்சு கொடுத்தாரே தவிர நம்ம எடுக்கல. அப்ப தெளிவா சொல்றாரு, சுதந்திரத்தால் பெற்றன வல்ல உண்மையை அருளால் அறிவிக்க அறிந்து கொண்டே. இனி அடுத்த ஐயா சொல்றாரு பாருங்க, இனி இத்தேகத்தினிடத்தும் ஜீவனிடத்தும் போக பொருட்கள் இடத்திலும் தேவரின் திருவருள் சாட்சியாக எனக்கு எவ்விதத்து யாரோ சுதந்திரமும் தோன்றமும் தோற்ற மாட்டாது. அப்ப என்ன சொல்றாரு, இனிமேல் அப்பா பாருங்க நான் எனதுன்னு சொல்லி இந்த உலக போகங்கள் ஓடிக்கிட்டு இருந்தேன், கடத்துல பார்த்தா இது எதுவுமே என்னது கிடையாதுன்னு தெரிஞ்ச உண்மையே நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், கொடுத்த பிறகுதான் தெரிஞ்சது அது எல்லாமே இறைவன் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லி என்று திருவருட்கள் முன்னாடி யான் எனது என்ற தேக போக சுதந்திரத்தை விடுறோமோ அன்றுதான் திருவருட் சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். திருவருட் சுதந்திரம் கிடைத்தால் மட்டும்தான் இந்த தேகத்தையும் இந்த ஜீவ தேகத்தை சிவதேகமாகவும் இந்த ஜீவ கரணங்களை சிவ கரணங்களாகவும் இந்த ஜீவ சுதந்திரத்தை சிவ சுதந்திரமாக மாற்றிக்கொள்ளுமா முடியுமே தவிர, இந்த நாயான இந்த அடியேன் எனக்கு இருக்கக்கூடிய அற்ப சுதந்திரத்தை வைத்துக் கொண்டு இந்த தேகத்தை மாற்ற முடியாது, இது உண்மை, இது சத்தியம். அதனால வள்ளல் பெருமாள் என்ன பண்றாரு, தர்மசாலையில ஆரம்பத்துல ஜீவவாரியத்துல செய்ய சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, அதுக்கப்புறம் அங்க இருக்க அன்பர்கள்ட்ட கடிதத்துல லீவ் வாங்குறாரு, நீங்க எல்லாரும் உங்களோட தேக போக ஜீவ சுதந்திரத்தை இறைவன்கிட்ட கொடுத்துருங்க, சர்வ சுதந்திரமா ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி பெருமான் என்ன பண்றாருன்னா அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடுறாரு. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்னா, நம்ம தான் கண்டிப்பா இங்க இருக்க நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க, நான் உங்களை நம்மளும் நம்மளும் சேர்த்துக்கிறேன், தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, எனக்கு என்னோட மனதில் முடித்ததை நாங்க ஒரு ஓப்பனாக பேசிட்டு இருக்கிறேன். நம்ம எல்லாரும் ஜீவகாரணம் செய்வோம், நம்ம எல்லாரும் ஜீவகாரண நிலைக்கு வந்துட்டோம், அது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஜீவகாரணம் கொடுத்து இன்னும் ஆழமாக இன்னும் உணர்வோட இன்னும் உணர்ச்சியோட ஒரு உணவு கொடுக்கும் பொழுது கூட ஏதோ பசிச்சிருச்சு அப்படின்னு தான் கொடுக்குற இறைவா அது என்னோட உயிர் என்னோட ஆன்மா ஐயோ துடிக்கிறேன்னு அந்த உணர்வோட கொடுத்து அந்த நேரத்துல அற்பறிஞ்சு ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இறைவன் திருவடியை மறக்காம ஐயா என்ன நினைச்சு செஞ்சாரு, ரெண்டே ரெண்டு விஷயம்தானே செஞ்சார் ஐயா, இறைவனை சர்வசாதாரணமா நினைச்சுக்கிட்டே இருந்தார், கடவுள் மீது அன்பு உண்மை அன்பு மாறாத அன்பு இறைவன் திருவடியும் அழுது அழுதுகிட்டே இருந்தார். அடுத்து ஜீவர்களிடத்தில் தயவு, எதிரிட்ட எல்லா ஜீவரையும் தன்னுயிராகவே நினைச்சார், வடிய பயிரை கண்ட போதெல்லாம் வடிங்கன்னா அந்த பயிரும் அவரும் வேறில்லைன்ற இடத்துக்கு ஐயா போயிட்டார், பயிரும் அவர் ஒண்ணும் அந்த பயிரை அவரை பிரிக்க முடியாது, அந்த பயிர் அவர் ஒன்னாயிட்டார். அந்த ஜீவர்களின் மீது தயவு, பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பு, இந்த பிரபஞ்ச போகத்துல வெறுப்பு ரொம்ப முக்கியம், இல்லைன்னா இது உங்களை மயக்கிடும், இது என்ன பண்ணும், நீங்க தான் சம்பாதிக்கிறீங்க நீங்க தான் ஓடுறீங்க அப்படின்னு நினைக்கிறோம். நாளைக்கு காலையில நம்ம எந்திரிக்கலன்னா, காலையில எந்திரிக்கிற ஒருத்தர் சார் எனக்கு கையை வரல அப்படின்றாரு, சரி நீங்களே கையை தூக்க தூக்க முடியுங்கன்றார். அப்புறம் ஓடுறாங்க, வைத்தியம் பாக்குறாங்க, என்னென்ன செஞ்சாத கையை தூக்க முடியுது. அப்ப நான் பேசுறதும் எல்லாமே இறைவன் திருவருள் சுதந்திரம் இல்லைன்னா நடக்காது. அப்ப அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இது உலக போகம்ன்றது மாயை, இது எல்லாமே இறைவன் கொடுத்ததுன்ற அந்த ஞாபகம் அந்த விவேகம் நமக்குள்ள இருக்கணும். நிராக இருந்து இருந்து கொண்டு நம்ம எல்லாரும் அந்த உண்மையை ஜீவகாரியத்தை செய்து கொண்டே வந்தோம்னா நீங்க செய்ய செய்ய இறைவனே உங்களுக்கு உணர்த்துவார். என்ன உணர்த்துவாரு? அப்பா இறை மகனே, உன்னுடைய அந்த யான் எனது என்ற தேக போக ஜீவ சுகத்தை விட்டுரு, என்கிட்ட விடு அப்படின்னு சொல்லுவார். இன்னொன்னு எப்படி விடணும்ன்றதை இறைவன் தான் உணர்த்த முடியும். நம்மளுக்குலாம் இப்ப நம்ம சொல்லலாம், இதெல்லாம் பேசலாம், நாளைக்கு நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம உலகில் போகங்களை போயிருவோம். ஆனா அவர் இறைவனை உணர்த்தினால் அன்றி நம்ம உணர்த்த முடியாது. அதுதான் திருவாசகத்தோடு ஒரு வார்த்தை வரும், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, இறைவன் திருவடியை வணங்கணும்னா கூட இறைவன் திருவருள் உங்களை சுதந்திரம் கொடுத்தா மட்டுமே இறைவன் திருவடியை வணங்க முடியும். அப்ப நம்ம எல்லாரும் அந்த ஞான் எனது என்ற தேக போக ஜீவ சுந்தரத்தை விட்டு முழுவதும் வடல் பெருமான இடத்துல சொல்லுவார் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா, இணைத்தால் வைதாலும் வைதெடுவேன், வாழ்க்கை கொண்டிடுவேன், மனம் கோணே மானம் எல்லாம் போன வழி விட்டேன். செறி வழி செடிகள்லாம் உண்டு, வடல் பெருமான நிறைய கிண்டல் பண்ணுவாங்களாம், கேலி பண்ணுவாங்களாம், வெள்ள கூக்கு போகுதுன்னா சொல்லுவாங்களாம் ஐயாவும். ஆனாலும் ஐயா எந்த காலத்திலயும் முகம் திருச்சுக்க மாட்டாராம், அப்படியே தயவு தயவு ஜீவகாரணம் ஜீவகாரணம் அதுலயே தான் இருந்தார். ஏன்னா ஒருத்தர் என்ன திட்டுறாருன்னா அவன் என்ன திட்டலையே, அவனை நான் வேலைய பார்க்கல, அவனும் என்னுள்ள ஒரு ஒரு உயிர், அவனும் நான் அப்படின்ற அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிறார். ஆனா நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா தன்மார்க்கன்றவர்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறோம், நீ எப்படி என்ன சொல்லலாம், நான் எப்படி சொல்லலாம், உங்க சங்கம் பெருச்சு எங்க சங்கம் பெருச்சு, இது வந்து ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு. நம்ம நிறைய செய்திகள் பணிகள்லாம் செய்கிறவோம், அது இறைவன் திருவிழாவில் நடக்குது. நான் என்றைக்கும் வந்து நாங்க செய்யணும்னு நினைக்கல, வள்ளல் பெருமான் இந்த தேகத்தை எடுத்து இந்த தேகத்து மூலமா பணி செய்கிறார். இத உருப்படியா செய்யறதுக்காக இறைவன் எனக்கு பக்குவமா கொடுக்கணுமே தவிர நான் செய்யறேன் நினைச்சது இல்லை. ஆனா ஒரு சங்கம் ஒரு பணி செய்யறாங்கன்னா உடனே இங்க இன்னொரு சங்கம் கமாண்ட்ஸ் அடிக்கிறது, அவங்களை கிண்டல் பண்றது, உடனே பணங்கா சம்பாதிக்கிறாங்க, என்னென்னமோ அதாவது கேட்கவே முடியல காதாரம். நம்ம எப்படி நினைக்கணும்னா, ஐயோ நம்ம வளர நண்பர்கள் தானே, தன்மார்க்க நண்பர்கள் தானே, அந்த சங்கம் வளர்க்குதான் நமக்கு தானே தெரியுமா? ஏன்னா நம்ம எல்லாம் ஒருத்தர் தானே, நம்ம இருக்கிறது கொஞ்சம் பேரு, நமக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாம ஒரு ஒரு சங்கத்தை இன்னொரு சங்கத்தை திட்டிக்கிறோம். உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட நீங்க ஏதாவது ஆலோசனை சொல்லணும்னா நீங்க பொது வழியில எல்லாம் திட்டாதீங்க, நீங்க நேரம் போன் பண்ணி அவர்கிட்ட சொல்லுங்க ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க, அதுதான் நாகரிகம். அது இல்லாம இன்னைக்கு நம்ம நிறைய திட்டிக்கிறோம், இதை தவிர்த்துடணும். ஏன்னா நம்ம கருத்துக்கள் நிறைய வேறுபட்டு இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்று, நம்ம சன்மார்க்க குடும்பம், நம்ம எல்லாரும் வள்ளல் பெருமான பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அறிவுனாலையும் நம்ம பக்குவத்தினாலையும் ஏற இறந்து இருக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். நமக்குள்ள குற்றம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா யாருமே இருக்க மாட்டோம். ஏன்னா வள்ளல் பெருமான் சொல்றாரு, குற்றமே வடிவமா இருக்கும்னு நம்மள சொல்லிட்டார், அறிவா இருக்க தெரியாதுனாலும் குற்றமாக இருக்கின்றார், குற்றமாக நம்ம இருக்கிறோம்ன்றத ஐயாவே வந்து ஒத்துக்கிட்டாரு. இனிமேல் நீங்க ஏன் குற்றம் பாக்குறீங்க? சரி, அந்த குற்றம் கூட குறையா இருக்கு, அவ்வளவுதான். இதை நம்ம தெளிவா புரிஞ்சு கொண்டு நம்ம வந்து அந்த உணர்ச்சேசப்படாம காம கோப குரோதங்கள் ஆட்பட்டுறாம, ஏன்னா இந்த பிறப்பு காரணமே எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைப்பு மறைப்பு தான். இந்த நினைப்பு மறைப்பு எதனால உருவாக்கு, நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்னன்னா சன்மார்க்க சங்கத்தை சார்வீர், இந்த மாதிரி இந்த சன்மார்க்க சங்கத்துல நம்ம எல்லாரும் வந்திருக்கோம், நம்ம எல்லாரும் சேர்ந்திருக்கோம், இன்னும் நிறைய பேர் வருவாங்க, அவங்களையும் நம்ம சேர்த்து கருத்து பேதங்கள் எதுவும் இல்லாம வள்ளல் பெருமான் நம்ம குரு, அற்புதஞ்சோதி ஆண்டவரும் நம்ம கடவுள், நமக்கு வேதம் வந்து ஜீவகாரணி ஒழுக்கமும் திருவருட்பாவும்ன்றதுல இருந்து கொண்டு கருத்துக்கள் முன்ன பின்ன மாறுபட்டாலும் வேறுபட்டாலும் அதுல எல்லாம் நம்ம எல்லாரும் மறுபடியும் கூடி இருந்து இந்த சன்மார்க்க சங்கத்தை சார்ந்து போனோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த மரணம்ன்ற பெரும் பிணிக்கு வந்து இறைவன் மறந்து கொடுப்பாரு அப்படின்றது இது உண்மை, இது சத்தியம். இதுல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஆழமா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஆழமா நம்ம எந்த அளவுக்கு ஐயா சொல்றாரு அதிதீவிர முயற்சி, அதிதீவிர முயற்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து அந்த அளவுக்கு நம்ம ஆழமா போறோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த இறைவன் திருவுருளை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண கூட நான் நினைக்கல, ஏன்னா நான் நிறைய படிச்சது கிடையாது. ஏன்னா நம்ம தன்மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு குழந்தை மாதிரி நிறைய அறிஞர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இங்க பேசியிருக்காங்க. ஐயா கூட என்ன வந்து ரொம்ப நாளா ஒரு ரெண்டு மூணு மாதங்களா வந்து ஐயா என்ன தொடர்பு கொண்டு நீங்க பேசுங்க, நாங்க எனக்கு தொடர்ந்து நிறைய நிகழ்வுகள் இருந்ததுனால தவிர்க்கிற மாதிரி ஆயிடுச்சு, இந்த வாய்ப்பு கிடைச்சது. இப்ப நான் சொற்ப செயற்பணிகள் கருத்து கூட
இந்த இந்த என்னோட வாழ்க்கையில அன்றாடம் என்னோட நான் என்ன ஒரு ஒரு காரியங்களும் செய்து 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 அந்த செல்ஃப் என்கொயரி பண்ணும் பொழுது கிடைக்கக்கூடிய அனுபவத்தை தான் சொல்லிக்கிறேன். நிறைய விளக்கங்கள், நிறைய தத்துவ விளக்கங்கள் பேசுறதுக்கு நிறைய அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு தத்துவ விளக்கங்கள்லாம் எனக்கு கொடுக்க தெரியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் நம்ம என்னன்னா, வள்ளல் பெருமான் நமக்கு குரு, நமக்கு அருட்பெருஞ்சோய் ஆண்டவர் என்ன யாரு அப்படின்றது எனக்கு தெரியாது. அது உணரக்கூடிய பக்குவத்தில் நம்ம இல்லை, நம்ம நூல்களில் படிக்கிறோம், பாடங்களை படிக்கிறோம். ஆனா எனக்கு வள்ளல் பெருமான் அப்படின்ற ஒரு குரு, அவர் சத்குரு, அவரு மேல வந்து தீராத பக்தி தான், பக்தி நம்பிக்கை அவர் இருக்காரு. அவர் ஐயாவோட ஒரு இடத்துல சொல்லுவாரு, உன்னை பார்க்க வேண்டுமாயில் என்னை பார், என்னை பார்க்க வேண்டுமாயில் உன்னை பார், உன்னை பார்த்தால் என்னை பார்க்கலாம், என்னை பார்த்தால் உன்னை பார்க்கலாம்ன்றார். அப்ப பெருமான் நம்ம கூடயே தான் இருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கை அளவுக்கு அதிகமாக வச்சு, தீவிரமா பெருமாள் நம்ம கூட இருக்காருன்ற நம்பிக்கையோட நம்ம இந்த மார்க்கத்துல செல்லணும். அப்படி சென்றால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த நிலையை அடைய முடியும். ஒரு ஒருத்தருமே வளர் பெருமானார பாருங்க, ஒரு ஒரு சன்மார்க்கம் அன்பர்களா பார்த்து அந்த அளவுக்கு சன்மார்க்கத்தை அந்த பெருமானாவை தீவிரமா பிடித்து கொண்டு, இன்னொரு அடுத்து இப்ப சன்மா ஐயாவை தீவிரமா பிடிச்சுக்கிட்டோம், அடுத்து அந்த திருவருட்பா, அந்த திருவருட்பாவை வந்து தினசரி கொஞ்சம் ஓதுங்க. ஏன்னா திருவருட்பா வந்து ஐயா சொல்றாரு, நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகந்தன் வார்த்தை அப்படின்றார். இப்ப அருட்பெருஞ்சு ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவாரா, அவர் சொல்லு காதல கேட்காதா அப்படின்னு நம்ம நினைப்போம். அது நினைக்கவே தேவை, ஏன்னா அது ஆல்ரெடி வள்ளல் பெருமான் காதல பேசிட்டாரு, அவர் பேசினதை இங்க வந்து ஐயா அருட்பாவை கொடுத்தாரு. இதை நம்ம படித்தாலே போதும், ஏன்னா இது வந்து அருட்பெருஞ்சு ஆண்டவரோட வார்த்தை. வள்ளல் பெருமான் வந்து அருட்பெருஞ்சு ஆண்டவரை மாறிட்டாரு, அந்த அருட்பெருஞ்சு ஆண்டவர் உள்ள இருந்து எழுதியிருக்காரு. இது நாயகந்தன் வார்த்தை தான். இந்த வார்த்தை படிக்க படிக்க ஓத ஓத என்ன கிடைக்கும்னா, ஐயா சொல்லுவார், வல்லால் உன்னை பாட பாட வாய் மணக்குதே, வல்லால் உன்னை பாட பாட வாய் மணக்குதே, வஞ்ச வினைகள் என்னை விட்டு ஓடி தலை வணங்குதே அப்படின்ற ஐயா. இறைவனை துதிக்க துதிக்க பாட பாட என் வாய் மணக்குதுன்றார். அடுத்தபடியா வஞ்ச வினைகள், இப்ப நம்மளோட இன்றைக்கு அவஸ்தைகள் எல்லாத்துக்கும் காரணம் என்னங்கய்யா, என்னன்னு பாத்தீங்கன்னா, நம் செய்த நல்வினை தீவினை தான். இந்த வஞ்ச வினைகள் எல்லாம் என்னை விட்டு ஓடி தலை வணங்குதுன்றார். அந்த அருட்பாவை வந்து ஓதணும். எப்படி ஓதணும்னா, ஐயா சொல்றார், தீபம் முன்னிலையில காலையில சாயந்தரம் நேரம் கிடைக்கும் பொழுது, இல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டு அந்த தீபம் முன்னிலையில உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் என்ன செயல்கள் இருந்தாலும் போன்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு, காலையில அதிகாலையில எழுந்திருச்சோ காலை நேரங்கள்ல அந்த தீபம் முன்னிலையில திருவருட்பாவை ஓதுங்க. ஓத ஓததான் திருவருட்பா ஓத ஓத, இதுல என்ன ரகசியம் இருக்குன்னா, திருவருட்பா ஓத ஓத ஆன்மா அந்த உயிர் வளரும். திருவருட்பா ஓத ஓத உங்க உயிர் வளரும் இல்லையா, ஏன்னா இது உயிருக்கான மருந்து. அடுத்து நம்ம செய்த வினைகள் எல்லாம் விட்டு ஓடும். ஐயோ ஒரு திருவருட்பா படிக்கிறாரு இவர்கிட்ட வேணா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுமா, ஆனாலும் நம்மளும் அந்த ஒழுக்கத்தோடையும் கருணையோடும் இருந்து கொண்டு நம்ம படிக்கிறோம். வெறும் கடமைக்கு படிக்காம அந்த மாதிரி எல்லாம் படிக்காம, ஏன்னா நிறைய இடங்கள் இந்த அகவல் பாராயணத்தை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு மணி நேரத்துல நாங்கள் அகவல் படிப்போம், ஒன்றரை மணி நேரத்துல அகவல் படிப்போம், முக்கால் மணி நேரத்துல படிப்போம்னு சொல்லிட்டு இது ஒரு விளையாட்டா செய்யறாங்க. அப்படி விளையாட்டா செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் கிடையாது. திருவருட்பாவ உண்மையிலே சொன்னோம்னா, நம்ம அகவலை ஓதுனோம்னா, உண்மையை உணர்ந்து ஓதுனோம்னா ஒரு 50-100 வரைக்கும் மேலே நம்மளால படிக்க முடியாது. ஏன்னா கண்ணில் தண்ணி வந்துடும், ஏன்னா அது அந்த ஆன்மா உருவும் கரையும், அந்த 50 கரையும் கரையும். அதுக்காக தான் திருவருட்பா படிக்கிறது. இது போட்டிக்கோ ராகத்துக்கோ எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி படிக்க படிக்க அந்த திருவருட்பா உங்களோட ஆன்மாவையும் உங்க உயிரையும் உங்க மனங்களையும் உங்க தேகத்தையும் வேதிக்கும். அது வேதிக்க வேதிக்க தேகத்துல மாற்றம் ஏற்படும். இந்த அந்த காரணத்துல பழைய பதிவுகள் எல்லாம் கரைஞ்சு ஓடி நல்பதிவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஆன்மாவில் கூடிய நல்கணி தீவனைகள் கழிஞ்சு அந்த இறைவன் திருவுரு நமக்கு பதியும். அதுக்காக தான் ஐயா வந்து திருவருட்பாவை கொடுத்துருக்காங்க. நான் வந்து சில திருவருட்பா பாடல்களை வந்து இங்க நான் பாடலான்னு விரும்புறேன். ஐயா பாடலாங்களா? ஐயா
ஐயா பாடுங்க, தாராளமா பாடுங்க.
அருட்பெருஞ்சோதி அன்பர்களுக்கு மறுபடியும் ஒரு விண்ணப்பம், நான் ஏதாவது உளறிக்கிட்டு இருந்தேன்னா மன்னிச்சிருங்க. ஏன்னா நிறைய பெரியவங்கெல்லாம் லைன்ல இருக்கிறீங்க, என்னோட வயதுல பெரியவங்க. இறைவன் அதான் சொன்ன மாதிரி நல்ல விஷயங்கள் இருந்தா அதை மட்டும் எடுத்துங்க, தவறா சொல்லுங்க, நீங்க அதை விட்டுருங்க. அதை என்ன தானகிரமம் செய்து கொடுத்தோம்னு நினைச்சுக்கோங்க. நான் சில அருட்பா பாடல்களை வந்து இங்க பாடலாம்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க அன்பர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம், எனக்கு தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுறேன். திருவருட்பாவை வந்து ஒரு பாடல்கள் பாடப்போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை நான் உண்மையிலே இங்க பதிவிடணும் அப்படின்னு நான் விரும்புறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருந்தேன்,
திருவருட்பால வந்து எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. ஒன்னுல இருந்து ஐந்து ஒன்று தேவையில்லை, ஆறு தான் படிக்கணும், ஒன்னு அஞ்சு தூக்கி வேணாம் அதை படிக்கக்கூடாது, அவரது திறமை வச்சக்கூடாது, அவரை ஜோதிக்கு ஜோதி காட்டக்கூடாது, இப்படின்னு இது மாதிரி நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு கூட ஒரு ஐயா வந்து என்கிட்ட கேட்டார், ஆறாம் திருமணம் மட்டும் தான் படிக்கிறீங்கன்னா ஐந்தாம் திருமணம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னாரு, இதுல என் கடையில வித்துட்டு இருக்கீங்கன்னாரு. அப்ப நான் கேட்டேன், ஐயாவே சொல்றாரு நான் உரைக்கும் வார்த்தை நாயகன் தன் வார்த்தைன்றாரு. என்ன இந்த புத்தகம் சமய சன்மார்க்கம், இது சுத்த சன்மார்க்கம். இந்த அருட்பாளம் நம்ம கேட்டதுனாலதான் ஐயா கொடுத்தாரு, இல்லைன்னா கொடுத்துருக்க மாட்டாரு. வேணும்னா அந்த ஒண்ணுல அந்த ஐந்து படிக்க தேவையில்லைனா அது எரிச்சரலாமா அப்படின்னு கேட்டேன். அவ்வளவு கோபம் வந்துச்சுன்னு எப்படி பேசுறீங்கன்னாரு, இது ஐயாவோட வார்த்தை, அதுல அந்த இருக்கக்கூடிய சமய தெய்வங்கள் பெயரை மட்டும் விட்டுட்டீங்கன்னா மற்றபடி ஒரு ஒரு பாட்டு என்னங்க ஞான பொக்கி சமையா உருகி உருகி அழுதுருக்காரு ஐயா. இதை போய் எப்படிங்கய்யா இதுல நம்ம பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒன்று தான் அஞ்சு தேவையில்லை ஆறு தேவையில்லை, இதெல்லாம் எனக்கு என்ன நான் சொல்றேன்னா இதெல்லாம் வேணான்ற. ஏன்னா ஏதோ ஏன்னா இப்போ ஒரு சிவனடியார் கூட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து ஐந்தாம் தேதி ஒரு சிவன் பாட்டை படிக்கிறாங்க, இது யாரு திருவருட் போனா யாரு வள்ளலார் யாருன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆராய்ச்சி பண்ணா அவங்க எல்லாரும் எங்க வருவாங்க, சன்மார்க்க சங்கத்தான் வருவாங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. அதனாலதான் ஐயா என்ன பண்ணாரு, எல்லாரும் நாளைக்கு வரணும்ன்றக்காக தான் எல்லா வித பாடலையும் எழுதி வச்சு போயிருக்காரு. நம்ம இதை வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இது இதெல்லாம் வந்து தேவையற்றது. இதை மீறியும் செய்யறாங்கன்னா அது அவரோட விருப்பம், நம்ம இதெல்லாம் செய்ய வேணாம். திருவருட்பானா ஒண்ணுல இருந்து ஆறு உங்களுக்கு எது பிடிக்குமோ அது படி படிங்க, அது அவங்கவுங்க விருப்பம், படிக்க விட்டுருங்க. ஆனா இது தேவையற்ற கருத்துக்களை எல்லாம் நம்ம என்ன சொல்ல தேவையில்ல பரப்ப தேவையில்ல. ஏன்னா மகாதேவ மலையிலேயே ஐயா பாடுற சமயாதீதமே தான் பாடுறாரு. நம்ம சமய சன்மார்க்கம்னு சொல்லி அந்த புத்தகத்தை சொல்றோம், ஆனா ஐயா சமயாதீதமேன்ற பெருவழியை பத்தி சமயாதீதம்ன்ற வார்த்தைகள்லாம் ஈவன் ரெண்டு மூன்று திருமுறையில எல்லாம் பாடி இருக்கிறார். நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். நம்ம தான் இப்பதான் சமீப காலமா பாத்தீங்கன்னா இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். திருவருட்பா வள்ளல் பெருமான் கரங்களால் எழுதியது, அது நம்ம குருநாதரோட கையெழுத்து. இது நம்ம இது வேணும் அது வேணான்றதுலாம் அது அவரோட விருப்பம், நம்ம அந்த அரசியலுக்கு போக வேணாம். இந்த மாதிரி இப்போ ஒரு சங்கத்துக்கு போறீங்க, அந்த சங்கத்துல ஒரு வழிபாடு நடக்குதா, அதுல நல்லதை மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஏன்னா சன்மார்க்கம்ன்றது வந்து அது ஒரு புதிய மார்க்கம் இல்லையா, அது ஐயா கொடுத்துருக்கிறது தீவிரானது. இங்க ஆல்ரெடி நம்ம சமயத்துக்குடையும் நம்ம கலாச்சாரத்துலயும் பலாயிரம் வருடங்களாக வந்து ஊறி இருக்கு. இப்ப திருவண்ணாமலை மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கிராமங்கள் இருக்கு, இந்த கிராமங்கள் பட்டி தொட்டிகள்ல கிட்டத்தட்ட ஒரு 500 சன்மார்க்க சங்கங்கள் இருக்கு. இவங்கெல்லாம் வந்து கிராமத்து ஜனம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அங்கு இவ்வளவு 500 சங்கங்கள் பரவி இருக்குன்னா அன்றைய காலகட்டத்துல சமயத்தை கொஞ்சம் அனுசரிச்சுக்கிட்டு ஏற்கனவே அவங்க பண்ண சடங்களை ஏத்துக்கிட்டு அங்க வள்ளல் பெருமானரை கொண்டு போனாங்க, அதனாலதான் இன்னைக்கு சன்மார்க்கம் போய் சேர்ந்துருக்கு. அப்ப ஒரு ஒரு ஊரும் ஒரு ஒரு இடம் சூழ்நிலை வேறையா இருக்கு. அங்க சங்கங்கள்லாம் அவங்க அந்த இடத்துக்கு தான் செய்யறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் இருந்தா அன்பா சொல்லாமே தவிர இதை போய் தவறு தவறா செய்தி பரப்பிட்டு இருக்கிறது வேணாம். ஏன்னா என்ன செஞ்சாலும் அவங்க சன்மார்க்க அன்பர்கள், என்ன பண்ணாலும் அவங்க வள்ளல் பெருமான் பேரை சொல்றாங்க. அதனால நம்ம எல்லாரும் ஒருவரே உண்மையிலே உங்களுக்கு நம்ம ஏதாவது சொல்லணும்னு நினைச்சோம்னா நேரடியா சொல்லிடலாம். இந்த சங்கத்துல ஒரு தவறு நடக்குதுன்னா உங்களுக்கு பிடிக்கல நேரா வந்து சொல்லுங்க, இதை போய் பக்கத்து ஒரு சங்கத்துல சொல்றது இங்க பேசிக்கிறது இது ரொம்ப அதிகமா இருக்கு, இது ரொம்ப தேவையற்றது, இதை விட்டுட்டு நம்ம எல்லாரும் ஒன்று கூடுனோம்னா. ஏன்னா நம்ம தான் வந்து என்ன சொல்றோம், சன்மார்க்கம்னு இருக்கல பெருசுன்னு சொல்ற நம்ம மற்ற சமயம் அதுக்கு கூட இன்னும் அதிகமா ஒழுக்கத்துல நின்னு காட்டணும். அப்ப அதுல நம்ம இருக்கிற மனம் ரொம்ப குறைவா இருக்கு, நமக்குள்ளேயே குறை பேசிக்கிறது தப்பு, பேசக்கூடாது. அதனால வந்து இந்த அரசியல்லாம் விட்டுருவோம். இப்ப நம்ம திருவருட்பாவுல இருந்து உபதேச உண்மை அப்படின்ற பதிகத்துல பாடல்கள் பாடப்போறோம். எல்லாரும் இதை வந்து திருவருட்பால் அர்த்தம் புரியணுமா விளக்கறதுமா இதெல்லாம் தேவையில்லை. இது பாடுனா இறைவன் மீது அன்பு வருதா உருக்கம் வருதா அதுதான் முக்கியம். விளக்கமும் அதனுடைய பொருளும் அதுக்கப்புறம் புரிஞ்சா போதும். சில நேரங்கள்ல அது கூட அதிகமா தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு அகங்காரம் தான் வந்துருது தவிர ஒரு நமக்கு எனக்கு எல்லாம் தெரியும் அகங்காரம் வந்துருது. அந்த திருவருட்பா படிச்சா என் ஆன்மா கரையணும், இறைவன் மேல் அன்பு வரணும். ஐயா கூட சொல்லுவார் மா காதல் அப்படின்னு சொல்லுவார். இப்ப உலகியலா செய்யற காதலுக்கும் இறைவன் மேல ஏற்படுறது மா காதல்னு சொல்றார். அந்த காதல் தான் வரணுமே தவிர அதுக்கிட்ட திருவருட்பா. அந்த திருவருட்பால இருந்து இப்ப நம்ம படிப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கண்ணே கண்மணியே கண்ணே கண்மணியே கருத்தே கருத்தின் கணீரே விண்ணே விண்ணீரைவே சிவமே தனிமை பொருளே தண்ணீர் உன்மதியே, ஏனை தந்த தயாநிதியே, உன்னேர் உள் ஒளியே, எனக்கு உண்மை உரை தருளே, வலியே வெண்ணீருப்பே, கூளிர் மாமதியே கணலே, வெளியே நீ பொருளே, பொருள் மீறிய நீலை, அலியே அற்புதமே, ஆமோதே அறிவே அரசே, ஒளியே உத்தமனே, எனக்கு உண்மை உரை தருளே, அன்பே என் அரசே, தீரு அம்பலக்காரமுதே, என்பே உள்ளூருக காலந்தென்னுள் இருந்தவனே, இன்பே என் அறிவே, பரமி சிவமியனவே, இன்பே என் அறிவே, பரமி சிவமியனவே, உன் பேர் ஓதுகின்றே, எனக்கு உண்மை உரை தருளே, தனையா என்றழைத்தே, ஆறு சக்தி அளித்தவனே, அனையாயப்பனுமா எனக்காரிய நானவனே, இணையாதென்னையுமே, நிலையேற்றுவித்தாண்டவனே, உனையான் ஏற்றுகின்றே, எனக்கு உண்மை உரை தருளே, துப்பார் செஞ்சூடரே, ஆருஜோதி சுகக்கடலே, துப்பார் செஞ்சூடரே, ஆருஜோதி சுகக்கடலே, அப்பா என் அரசே, திரு அம்பலத்தாரமோதே, இப்பாரீர்பசிக்கே தந்த என் சோவை நல்லுணவே, ஒப்பாய் ஒப்பரியா எனக்கு உண்மை உரை தருளே, என்றே என்றொழுரும் சூடரே என்றவனே, நன்றே நண்பனக்கே, மிக நல்கிய நாயகனே, மன்றேர் மாமணியே, சுக வாழ்க்கையின்மை பொருளே, ஒன்றே என் தூணையே, எனக்கு உண்மை உரை தருளே, திருவே தெல்லாமோதே, ஆறு சித்த சிகாமணியே, கருவே ரத்திடவே, கரைகின்றவின் கண்ணுதலே, மருவே மாமலரே, மாலர் வாழ்கின்ற வானவனா, உருவே எங்குருவே, எனக்கு உண்மை உரை கருளே, தடையாகும் தவிர்த்தே, ஏனை தாங்கிக் கொண்டாண்டவனே, அடையா அன்பிலற்பால் எனக் அன்போடு தந்த பேரும், கொடையாய் குற்றமேலா கூணம் கொண்ட கூண குன்றமே, உடையாய் உத்தமனே, எனக்கு உண்மை உரை தருளே, உடையாய் உத்தமனே, எனக்கு உண்மை உரை தருளே, பெண்ணாய் ஆணூருவாய் ஏனை பெற்ற பேரும் தகையே, பெண்ணாய் ஆணூருவாய் ஏனை பெற்ற பேரும் தகையே, அண்ணா என்னரசே திரு அம்பலத்தாடுகின்றோ என்னாயடியே ஆலித்திட்ட உணவை எல்லாம் உண்ணாதுண்டவனே எனக்கு உண்மை உத்தருளே நன்னாளும் கடந்தே ஓளிர் ஞாழ சபாவதியே நன்னாளும் கடந்தே ஓளிர் ஞாழ சபாவதியே பொன்னாரும் சபையா ஆருட்பூரண புண்ணியனே என்னாலாவதொன்றும் என்னாலாவதொன்றும் உனக்கில்லை எனினும் என்றான் உன்னால் வாழுகின்றே உன்னால் வாழுகின்றே எனக்கு உண்மை உரைத்தருளே உன்னால் வாழுகின்றே எனக்கு உண்மை உரைத்தருளே அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி கணிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி புண்படா உடம்பும் குறைபடா மனமும் பொய்வடா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு இசைந்தே உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் உலகரை நம்பிலே எனது நண்பனே நலஞ்சார் பண்பனே உனையே நம்பினே கைவிடேன் எனையே அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி
நல்லதுங்கய்யா திருவருட்பால இருக்கக்கூடிய பாடல் படிச்சோம் இந்த மாதிரி வந்து தினசரி இந்த திருவருட்பாவை ஊதுனோம்னா பழல் பெருமான் வந்து பேருறுதியத்துல சொல்றாங்க காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் யோகிகள் போய் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்து கொண்டிருக்காங்க ஏன் தவம் செய்யறாங்க அப்படின்னா அந்த தவத்துல ஏற்படக்கூடிய உஷ்ணத்தினால மட்டும்தான் அந்த நெற்றிக்கண் திறக்கும் அந்த நெற்றிக்கண் திறந்து கொண்டாதான் உங்களுக்கு இங்க எல்லாமே பட்ட பகல் போல் வெளிச்சமா இருக்கும்னு ஐயா சொல்லுவார் ஐயா சொல்லுவார் எவ்வித தந்தை திரளாவது நடுக்கண்ணை திறக்கப்பட்டுக் கொள்க அப்பதான் உங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு உண்மை புரியும்னு ஐயா சொல்லியிருப்பாரு இதற்காக தான் யோகிகள் ஞானிகள் எல்லாம் காடுகள் மலைகள் தவம் செய்யறாங்க அந்த தவம் செய்யற உஷ்ணம் வந்து அது யோகிக்கு தான் முடியுமே தவிர மனித தரத்துல அது உண்டு பண்ணிக்க முடியாதுன்னு ஐயா சொல்றாரு பிறப்பால ஒரு யோகியா இருக்கவனுக்கு தான் அந்த தவத்தை அந்த உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்ள முடியுமே தவிர மனித தரத்துல அதை உண்டு பண்ணி கொள்ள முடியாதுன்னு ஐயா சொல்றாரு அப்ப மனித தரத்துல இருக்கிற நம்ம எப்படி உண்டு பண்ணிக்கணும் அப்படின்னா இறைவனை நினைப்பதிலும் தோத்திரம் செய்வதிலுமே கோடி பங்கு பத்து கோடி பங்கு உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்ள முடியும்னு ஐயா சொல்றாரு அப்ப தினசரி என்ன பண்ணணும்னா இந்த மகாமந்திரத்தை ஜபம் செய்யலாம் திருவருட்பாக ஓதி அமைதியா ஒரு 15-20 நிமிஷம் ஒரு இடத்துல அமர்ந்து அந்த மனத சிற்சபையில வைத்து அந்த மகாமந்திரத்தை உடல் நாவசையாம இருந்து அந்த 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 சிவசிந்தனையிலேயே இருந்தவனா அதுதான் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய தவம் இதுவே பெரிய விஷயம் காலங்கள் நேரங்கள் வாய்க்கும் பொழுது இறைவன் திருவருள் கருணை ஏற்பட்டா நம்ம எப்பயுமே அதுல இருக்கிறோம் அதற்கு திருவருள் தான் நமக்கு சுதந்திரம் கொடுக்கணுமே தவிர என்ன நம்ம பல்வேறு கடமைகள்லையும் உலகாயத்திலையும் மாட்டிக்கிட்டு நமக்கு பேங்க் லோனை கட்டணும் கணவன் மனைவியை பகணும் மனைவி கணவனை பகணும் பிள்ளைகள் உலகில இருக்கிறோம் இந்த சூழலுக்குள்ளேயும் நம்ம வந்து இறைவனை நினைக்கணும் அப்படின்னா அதற்கு மிகச்சிறந்த சாதனம் என்னன்னா இறைவன் மீது அன்பு ஜீவர்கள் மீது தயவு அந்த இறைவன் மீது அன்புன்றதுல அந்த திருவருட்பாவை ஓதி இறைவனை நினைச்சு ஐயா சொல்ல நினைந்து நினைந்து உணர்ந்து அந்த மாதிரி அந்த இறைவனை உணர்ந்து உணர்ந்து ஓத ஓத நமக்குள்ள அந்த ஆன்ம நிகழ்ச்சி ஏற்படும் இதுதான் ஐயா சொல்வார் பக்தி செய்திருத்தல். ஐயா சொல்வார் பக்தி செய்ய கண்களை நீர்த்தருக்கு அழுதறியேன் தொழுதறியேன்னு ஐயா சொல்றார். இந்த மாதிரி நம்ம அந்த பக்தி செய்து அந்த தொழுது அழுது அதுக்கப்புறம் சத்தியசாரம் செய்து தியானத்துல இருந்தோம்னா மனம் எளிதா அடங்கும். இன்னொன்னு இந்த பாடல்ல படிக்க படிக்க நமக்கு வந்து ஆனந்தம் குறை, நமக்கு வந்து தாழ்ந்து போற குணம் ஏற்படும். ஏன்னா நமக்குள்ளேயே அந்த அகங்காரத்தினால பாத்தீங்கன்னா ஐயா சொல்லுவார் இங்கு வந்துள்ள அனைவரும் அதிகாரம் பண்ணவே வந்துள்ளனர், ஆனால் நீ என்னைப்போல் ஏழை தனிமையா ஜாக்கிரதையா இருந்தோம். நம்ம பாத்தீங்கன்னா அதிகாரமா பேசுறோம், கோபமா பேசுறோம், நான் சொல்றதா சரி அடிக்கிறோம் கத்துறோம், இதெல்லாம் வந்து பக்குவிக்கு அடையாளம் கிடையாது. பக்குவினா காய்த்த மரம் வளையாத கணக்கும் உண்டுன்றாங்க. நீங்க பக்குவம் ஆயிட்டீங்கன்னா அடங்கிடுவோம். நீங்க சரியாவே சொல்லியிருக்கிறீங்க, ஒருத்தர் தவறுன்னு சொன்னா கூட ஆமா தப்புதான் பண்ண போயிடுவோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து நான் ஒரு ஏழை அப்படின்னு அடங்கிடணும். நீங்க ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கூட சொல்றேன், ஒரு புராணத்துல நீங்க இந்த 63 ஒரு புராணத்துல நந்தனார் வரலாறு ஒரு வரும். இந்த நந்தனார் வரலாறுல நம்ம அந்த கதையெல்லாம் விட்டுருவோம், நம்ம அதுல சாரத்தை எடுத்துக்கிடுவோம். அதுல பாத்தீங்கன்னா அந்த நந்தனாருன்றது எதுவுமே தெரியாத ஒரு ஏழை, அவன் வேதம் படிச்சதுல எதுவும் தெரியாது, அவனுக்கு அறிவு கிடையாது, ஆனா இறைவன் மீது மாறாத அனுபவிச்சிருந்தான். ஆனா அந்த வேத பண்டிதர் எல்லாமே படிச்சவர், ஆனா அவருக்கு இறைவன் கருணை புரியல, இவனும் கருணை புரிஞ்சான். அப்ப அந்த வேத பண்டிதர் வந்து அவர்கிட்ட கேட்பாரு, எப்படிப்பார் எனக்கு உபதேசிக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாரு, மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவருக்குன்னு சொல்லுவாரு. மான அபிமானம் நமக்கெல்லாம் அந்த நான் எனது இருந்துகிட்டே இருக்கு. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஈனமான விட்டாதான் ஞானம் வரும்னு. நமக்கு பாத்தீங்கன்னா கோபம் வருது, ஆத்திரம் வருது, என்ன எப்படி நீ சொல்லலாம், என் பேர் எப்படி நீ போடாம விடலாம், என் பேர் ஏன் கீழே போட்டேன்னு, இதெல்லாம் சன்மார்க்கு அழகே கிடையாது. சோ இந்த மாதிரி தன்னை தாழ்த்திக்கணும். அந்த மாதிரி தாழ்த்திக்கிட்டு ஐயா சொல்றாரு, செத்த நாயை போல தர்மசாலையில தொண்டு செய்யுங்கன்னு சொல்றாரு. அப்படி நம்ம தாழ்த்திக்கிட்டு தொண்டு செய்து வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு பக்குவம் கிடைக்கும், தாழ்ந்து போற குணம் வரும், ஆணவம் குறையும், அப்பொழுது இறைவன் திருவர்க்கரனை தானாக பதியும். சோ இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாலே பெருமா நமக்கு கண்டிப்பா கருணை புரிவாரு அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஐயா பேசலாமா, நேரம் இருக்க?
ஐயா நம்ம இப்போ கிட்டத்தட்ட 1:30-40 ஆயிருக்க வேண்டியா, இப்ப நீங்க பேசுறதுனா பேசலாம், நம்ம அதுக்கப்புறம் நிறைவு பண்ணிக்கலாம்.
சரி சரிங்க, எனக்கு நான் நிறைவு பண்ணிக்கலன்னா ரொம்ப நேரம் பேசியாச்சுனாலும் நேரத்தை கவனிக்கல மன்னிச்சிருங்க. என்னன்னா ஒரு சின்ன விஷயங்களை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுறேன். இப்ப இதெல்லாம் வந்து இது என்னோட நான் உபதேசம், என்னோட தாழ்மையா அப்படின்னா நினைக்கிறேன், என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு சகோதர சகோதரி நினைச்சு என்னோட கருத்தை ஷேர் பண்ணியிருக்கிறேன், பகிர்ந்திருக்கிறேன். இதுல நான் ஏதாவது அதிக பிரச்சனைத்தனமா பேசியிருந்தா அதுல மன்னிச்சிருங்க, அது என்னுடைய தவறு. அடுத்து என்னன்னா ஐயா வந்து சொல்லக்கூடிய இந்த மூலிகைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னன்னா கருப்பிலான்ற நீங்க வந்து ஐயா சொல்லியிருப்பாரு, அது கண்டிப்பா நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுல ஒரு வார்த்தை போடுவார் என்னன்னா, அசட்டை பண்ணாம சாப்பிடுங்கன்னு சொல்லுவார். நம்ம எல்லாருக்குமே கஷ்டங்களை வாங்கி வீட்டுல வச்சிருப்போம், நம்ம இருக்கோம், அதை யாரும் பயன்படுத்த மாட்டோம், ஆனா டீ காஃபி கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். காரணம் என்னன்னா நம்ம அதன் மேல அது எவ்வளவு ஒரு பொக்கிஷம் நமக்கு தெரியல. ஐயா ஒரு வார்த்தை போடுவாரு, அனந்த காலம் ஒரு யோகி நிறத்திலும், ஒரு யோகி கிட்ட போய் அனந்த காலம் காத்திருந்தா கூட இது உண்மையை சொல்ல மாட்டாங்க. நான் உங்க மேல இருக்கிற கருணையினால சொல்றேன், இதை தயவு செய்து இறைவனை நினைத்து கொண்டு பரம கருணாநிதியின் திருவடியை சிந்தித்துக் கொண்டு இதை சிறுக சிறுக சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த தேகத்துக்கு கெடுதியெல்லாம் நீங்கி பிரதம உள்ளுடம்பை வளப்படுத்தும், முக்தி அடைவதற்கு சகாயமாக இருக்கும். ஐயா சொல்றாரு இந்த வார்த்தைக்கு நீங்க முக்தி அடைவதற்கு சகாயமா இருக்கும்ன்றார். அப்படிப்பட்ட ஒரு மூலிகை தான் வந்து கரிசாலையும் தூதுவலையும். அதை தயவு செய்து நம்ம எல்லாருமே தினசரி அதை சூரணம் செய்து கொண்டோ இல்ல கரை சமயதோ எப்படியாவது அதை பயன்படுத்தணும். அது வந்து ஒரு 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 வைராக்கியமாக செஞ்சுட்டு வாங்க, ஏன்னா கிடைக்காதுங்க ஐயா. இப்ப பாருங்க, ஐயா சொன்னதுனால இந்த மூலிகை பிரயோஜனம் தெரியுது, இல்லைன்னா நம்ம யாராவது சித்தர்கள்ட்ட காடுகள்ல போய் காத்திருக்கணும். அதனால இதை அசட்ட பண்ணாம சூரணமாகவோ பச்சையாகவோ இந்த கருசாலை தூதுவலைய தினசரி பயன்படுத்திவாங்க. அப்படி பயன்படுத்தும் போது தேகத்துல உஷ்ணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பால் சேர்த்துக்கொண்டு அந்த உஷ்ணத்தை சமன்படுத்தி கொண்டு இதை சேர்த்து வரணும். ஏன்னா இது வந்து கரணத்தை ஓய்வதற்கு யோக்கியதை அவசதி வந்து தூதுவலை சொல்றாரு. இந்த கருசாலை தூதுவலையை வந்து தினசரி எடுத்து வர ஒரு ஒழுக்கமாகவே நம்ம வைத்து கொண்டு இருக்கிறது என்றது ரொம்ப நல்லது. இது வந்து ஞானம் அடைவதற்கே வழியா இருக்கும்னு ஐயா சொல்றாரு. அதனால வந்து நீங்க எல்லாரும் அசட்ட பண்ணாம ஏதாவது ஒரு தந்திரத்துல கிடைச்சிச்சுன்னா அதை கண்டிப்பா பயன்படுத்துங்க. இதுதான் என்னோட சத்சங்கம் தலைமையில வேண்டுகோள் ஐயா. நான் கண்டிப்பா வந்து நீங்க எல்லாருமே இதை கலந்து கேட்டுட்டு இருக்கோம். எல்லாரும் திருவண்ணாமலை வந்தீங்கன்னா இங்க தங்குற வசதி இருக்கு. நம்ம சன்மார்க்கிறவங்க எத்தனை பேர் கூட தங்கலாம், இங்க உணவு எடுத்துக்கலாம், இங்க நீங்க பிரார்த்தனைகள் செய்யலாம், அமைதியா நீங்க மௌனத்துல இருக்கலாம். இங்க திருவண்ணாமலையில உங்களுக்கு இடம் இருக்கு, பொள்ளாச்சியில இந்த இடம் இருக்குது. நீங்க எல்லாரும் இங்க எப்ப வேணாலும் வரலாம், இதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். இது திருவண்ணாமலை சங்கம், அது அமெரிக்கா சங்கம், இது லண்டன் சங்கம் அப்படின்லாம் கிடையாது. இந்த ஊர் பேரு ஐடென்டிபிகேஷன் வந்துட்டேன், ஆனா நமக்குள்ள எந்த பேதமும் வேணாங்க, நம்ம எல்லாருமே ஒண்ணு. சில நேரங்கள்ல கருத்துக்கள் பேதங்கள் இருந்தா கூட அதை தவிர்த்து கொண்டு நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து சேவைகள் செய்யலாம். அப்ப இன்னும் நல்லாவே தன்மார்க்கம் சிறப்பா வரும். அப்ப எல்லாருமே சார்ந்த நம்மளும் இருக்கு ஐயா. சன்மார்க்க சங்கத்தை சார சொன்னாருன்னா அந்த இறைவன் திருவருள் கருணை பெற்றுக் கொள்றதுதான், அதை நம்ம மறந்துடக்கூடாது. இதுக்கு நம்ம சேர்ந்தோம்னா அதோட லட்சியம் என்னன்னா இறைவன் திருவருளை பெற்றுக் கொள்றதுன்னு தவிர அந்த லட்சியத்தை மறந்துட்டு உலகியலா போய் அந்த சுவேசங்களும் குரோதங்களும் ஏற்பட்டுறக்கூடாது. சன்மார்க்க சங்கத்தோட லட்சியம் எதுக்கு சன்மார்க்க சங்கத்தை சாரணும்னா, நீங்க சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தா இறைவனை போய் அடையலாம், மரணம் இல்லா பெருவாழ்வு அடையலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாம் இறந்து வீணு போயிருவோம். அதுக்குதான் சார்ந்திருக்கும். இங்க வந்த பிறகு நம்ம உலகியலை மறந்துடணும். அந்த உலகில இருக்கக்கூடிய அந்த குரோதங்கள், அந்த துவேசங்கள் அப்பப்போ ஏற்படும். அதை நம்ம பேசி தீர்த்து மறுபடியும் நம்ம எல்லாம் இணைஞ்சு அதை தொண்டு செய்யணும்னா சங்கம் வளரும், தன்மார்க்கம் வளரும், எல்லாருக்கும் போய் திருவருட்பா வீடெல்லாம் சேரணும். நம்ம எல்லாருமே இங்க என்ன லட்சியம் வைக்கணும்னா எல்லார் வீட்டுக்கு திருவருட்பா போகணும் இல்லையா. உலகத்துல இருக்க எல்லார் வீட்டுக்கு திருவருட்பா போகணும். ஒரு ஒரு வீடு சன்மார்க்க சங்கமா மாறணும், ஒரு ஒரு வீடு தர்மசாலையா மாறணும். அதோட மட்டும் நின்றாம நம்மளும் இதுக்கு வந்திருக்கிறோம். நம்மளும் நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டு நம்மளை நம்ம வளர்த்து நமக்குள்ள அன்பையும் அருளையும் பெற்று அந்த பெருமான் சொன்ன அந்த பேருந்தத்தை நம்ம எல்லாரும் இந்த ஜென்மத்தில ரிசிச்சரணும். ஏன் அப்படின்னா சொல்ல முடியாது, இந்த ஜென்மம் போனா மறுபடியும் நம்ம மனிதரா பிறப்போமான்னு சொல்ல முடியாது. அப்படி மனிதரா பிறந்தாலும் மறுபடியும் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. வாய்ப்பு கிடைச்சா அங்கேயும் நம்ம இதையே சாப்பிடுறோம் சொல்லிக்கிட்டு இருப்போம். அதனால இந்த ஜென்மம் தான் இறுதி ஜென்மம் நினைச்சு முயற்சி பண்ணுவோம். எக்ஸ்கியூஸே வேணாம், அப்புறம் பார்ப்போம், அடுத்த ஜென்மம் பார்ப்போம், இந்த ஜென்மத்துல நமக்கு தொண்ணூத்தி வளர்க்குறமான அடுத்த ஜென்மத்துல நமக்கு ஏதாவது செய்வாருன்ற அந்த எக்ஸ்கியூஸே வேணாம். இதுதான் கடைசி, இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்பப்போ நம்ம என்ன சொல்றது, ஜானியரம் மூல சறுக்குன்ற மாதிரி இறங்கிட்டா கூட மறுபடியும் நம்மளை உத்வேகம் செய்து கொண்டு இந்த மாதிரி பத்திரிசாரங்கள் செய்து கொண்டு நம்மளை மறுபடியும் ஊக்குவிச்சு நம்ம அந்த சன்மார்க்க பயணத்துல இன்னும் நல்ல வேகமா ஆழமா போகணும். அது கண்டிப்பா நமக்கு எல்லாம் அர்ப்பரிஞ்சது அந்த துணை தெரிவாரு. மறுபடியும் நீங்க எல்லாம் திருவண்ணாமலை வாங்க, நம்ம சங்கத்துல தங்கலாம், வசதிகள் இருக்கு. அடுத்து இங்க நிறைய சேவைகள் இருக்கு, நீங்க எல்லாம் குடும்பத்தோட வந்து சேவைகள் செய்யலாம். அப்புறம் நம்ம மாத பத்திரிக்கை ஒன்று நடத்திட்டு இருக்கோம், நல்லா அற்புதமா இருக்கும். நீங்க வள்ளலார் மிஷன் .org போனீங்கன்னா அந்த மாத பத்திரிக்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூடியூப்ல நிறைய டாக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும், உங்களோட ஆலோசனைகள் எது இருந்தாலும் நீங்க கண்டிப்பா தெரிவிக்கலாம். அதுல எங்களை திருத்திக்க முடியுமோ அதை திருத்தி கொண்டு இன்னும் நாங்க சங்கத்தை நம்ம நல்லபடியா வளர்ப்போம். ஏன்னா சன்மார்க்கம் வளர்றதுன்னா எல்லா பேர், அதாவது எல்லா புகழும் இறைவனைக்கேன்ற மாதிரி எல்லா பெருமையுமே வளர்ப்பெருமானா இருக்குது. நம்ம இன்னைக்கு இருப்போம் சொல்ல முடியாது, நாளைக்கு ஏற்படலாம் மரணம். ஆனா என்றும் பெருமானோட புகழ் திருவருள் நினைச்சிருக்கும். அதனால நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த பணியை செய்வோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனித்தரங்கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றி, வணக்கம் ஐயா.
நன்றிங்க ஐயா. இப்ப இனி வேற யாரும் எதுவும் பேசுவாங்களா இல்ல எதுவும் நிகழ்ச்சி தருவாங்களா இல்ல நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்?
இல்லைங்க, நம்ம இங்க இருக்க யாரும் இல்லைங்க, இப்ப நான் மட்டும்தான் இங்க இருக்கிறேன்.
சரி சரி, நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. இப்போ கோபி, நீங்க இந்த டிஸ்க்ளைமரை நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்பர்கள் கிட்ட ஏதாவது கேள்வி இருந்ததுனா அது போலாங்க ஐயா. ஒரு நிமிஷம், டிஸ்க்ளைமர் பொறுப்பாகாமை. வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவருள் பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆண்மனேய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சங்கமாக, சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கையை ஊட்டியே இருக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களே சாரமல்லாது வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் கருத்தாகாது என்று அறிந்திட வேண்டும். மேலும் பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்களை அதை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமை உள்ளது. எனினும் ஒருவரை ஒருவர் மனம் நோக்காதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கனும் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். ஐயா நன்றிங்க ஐயா. இப்ப நம்ம கேள்விக்கு பதில் நிகழ்ச்சிக்கு போவோம். இப்ப அன்பர்கள் கிட்ட அன்ப ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நம்ம ஜானகிராமன் ஐயா கிட்ட கேட்கலாம். இப்போ நீங்க இவ்வளவு பணிகள் பண்றீங்க இல்லையா, இப்போ இது உங்களுக்கு நீங்க சொன்னீங்க ஒரு 30-40 பேர் உங்க ஆசிரமத்திலேயே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன மாதிரி பணிகள் பண்றாங்க, அவங்க அவங்க வந்து எதனால வந்து சேர்ந்திருக்காங்க? ஏன்னா மற்ற எங்கேயும் இந்த அளவுக்கு வந்து ஒரு குழுவா சேர்ந்து யாரும் பண்ற மாதிரி தெரியலங்கய்யா. எல்லாரும் குடும்பத்துல இருந்துட்டேதான் பண்றாங்க, ஆனா நீங்க வந்து டெடிக்கேட்டடா வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு துறவரம்னே சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு திருமணம் பண்ணிக்காம நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்க எல்லாரும் வந்து எப்படி சேர்ந்தாங்க, இதுக்கான என்ன என்ன எந்த எந்த விஷயத்தினால எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு திருமணம் பண்ணாம ஒரு பெருமானுக்காக வந்து பணி செய்யணும்னு நினைச்சிருக்காங்க, அத அந்த காரணங்கள் எதுவும் சொல்ல முடியுமா?
நல்லதுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நாங்க சன்மார்க்கத்துக்குள்ள இத்தனை பேர் வந்திருக்கோம்ன்றதுன்னா பெருமான வந்து எங்களுக்கு பிடித்தது காரணம் வந்து இந்த பாபு சாதா ஐயா அப்படின்ற அவர்னாலதான். சோ அவருன்ற அந்த ஒரு மையப்புள்ளி வந்து அது அங்க இருக்கிறதுனால அந்த மையப்புள்ளி இவ்வளவு பத்தி இழுத்து வச்சிருக்கு. அது அவரோட அன்பு தான், அவரோட பக்குவம் தான், அதுதான் முதல் காரணமாக சொல்லணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க வெறும் திருமணம் பண்ணிக்காதவங்க மட்டும் கிடையாது, திருமணம் பண்ணவங்களும் இருக்காங்க. இங்க எப்படி நம்ம ஐயா வச்சிருக்காருன்னா திருமண விருப்பப்பட்டா பண்ணிக்கலாம், திருமண விருப்பம் இல்லையா பண்ணிக்கிட்டு இல்லை, அது அவங்க விருப்பம். திருமணம் பண்ணவங்களுக்கும் இங்க இருக்காங்க, திருமணம் பண்ணாதவங்களுக்கு இருக்காங்க. ஆனா ஐயா என்ன சொல்றாங்க, சரி உனக்கு வந்து சம்பாதிக்கணும் போகணும் அப்படின்ற விருப்பம் இல்லைன்னா இங்க வந்து இருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டு செய்வோம். ஆனா இப்ப எல்லாருக்குமே பணி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இப்ப தினசரி ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 400-500 பேருக்கு நம்ம அன்ன சமைக்கிறோம், அவ்வளவு அன்னதானம் நடக்குது. இங்க நம்ம விவசாயம் பண்றோம், கோசாலை நடத்துறோம், மாத பத்திரிகை நடக்குது, அடுத்து சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அடுத்து வெளியே தமிழ்நாடு முழுவதும் கிளாஸஸ் நடத்தும் போது இத்தனை பேருக்கு பிசிக்கலா ஒரு வேலையை செய்ய வேண்டியது இருக்கு. இப்போ என்னன்னா பொருள் இருந்துட்டா எல்லா காரியமும் செஞ்சிட முடியாது, அங்க திருவருளும் காரியப்படணும், உடல் உழைப்பும் தேவைப்படுது. அப்ப இங்க இருக்கிற வேலைகளை இவ்வளவு வேலைகளையும் நாங்க எல்லாருமே பகிர்ந்துக்கிறோம். இங்க வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க அவங்க தரத்துக்கு எது முடியுமோ பகிர்ந்து கொள்றோம். பகிர்ந்து கொண்டு இந்த ஒரு இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு இயக்கமாக நடக்குது அப்படின்னா ஒரு பாபு சாதையோட அன்பும் அந்த பக்குவம் தான். இதுல திருமணம் ஆனவங்களும் இருக்காங்க, திருமணம் ஆகாதவங்க இருக்காங்க, எல்லாருமே வந்து ஒரு அவர் ஐயா வந்து இவ்வளவு நாளா எல்லாத்தையும் ஆணவடிச்சு நமக்குள்ள சில கருத்து வேறுபடுத்தி வந்தா கூட அவர் ஐயா மறுபடியும் இந்த சத்தியசாரம் பண்ணி இவ்வளவு பேர் கூட்டா செய்யும் போது என்னன்னா நிறைய காரியங்கள் செய்ய முடியுது. கூடி வாழ்ந்தால் கோடியும் நன்மைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இவ்வளவு காரியங்கள் செய்ய முடியாதுதான் உண்மை. அந்த இறைவன் திருவருள் காரணம் என்ன சொல்லணும் ஐயா, பெருமான் திருவருள் காரணம் போல நம்மளை எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கு. இப்ப நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இறைவன் திருவருள் கருணையினாலையும் அந்த பாபு சகையா வந்து 20 வருடங்கள் அதை போட்ட உழைப்பு, அவர் வந்து தன்னோட பர்சனலோட இது எல்லாத்து லைஃப்பை விட்டு அவருக்கு குடும்பம் இருந்தா கூட அந்த குடும்பத்தையும் பார்த்து கொண்டு எங்களையும் வளர்த்து 20 வருஷம் அவர் போட்ட 20 உழைப்பு தான் வந்து இன்றைக்கு 40 பேர் அங்க இருக்கிறோம். அதுதான் எங்களோட முக்கியமான காரணம் இல்லையா, அதுதான் எங்களோட காரணம் பொதுமக்களோட. அது இல்லாம இப்ப எங்களோட உழைப்பு இருந்தாலும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எத்தனை சன்மார்க்க அன்பர்களும் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க, நல்ல உதவிகள் கொடுக்குறாங்க. பொதுமக்களோட உதவிகள், சன்மார்க்க அன்பர்களோட உதவிகள், ஆன்மீக அன்பர்களோட உதவிகள், அப்புறம் நம்ம பாபுசாதையோட அவங்களோட நவப்பலன், அப்புறம் எல்லா அன்பர்களோட உழைப்பு இதெல்லாம் சேர்ந்துதான் இதை கொண்டு போயிட்டு இருக்குங்க.
நன்றிங்க.
ஆமா ஆமா ஆமாங்க. இது இன்னும் இது மாதிரி இன்னும் விரிவினுங்க இல்லையா, நிறைய பணிகள் எவ்வளவு காரியங்கள் இருக்கு, ஏன்னா சேர்ந்து சேர்ந்து செய்யும் பொழுது நிறைய காரியங்கள் செய்ய முடியுது. அதுதான் உண்மைதாங்க, அதான் உண்மை.
இப்போ அதே மாதிரி நீங்க நடத்துற அந்த அந்த முகாம்ல இருந்து அதுக்கப்புறம் அத அந்த முகாமுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் பெருமானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணிருக்காங்களா?
கண்டிப்பாங்க. நம்ம எப்படின்னா இப்போ ஒரு 100 பேர் பயிற்சிக்கு வராங்கன்னா ஒரு ஒரு 10% பேர் தீவிரமா படிக்கிறவங்க இருக்காங்க, ஒரு 30% பேர் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வழிபாடுகள்லையும் இருக்காங்க, வடல் பெருமானமே பிடிச்சிக்கிது அவங்களுக்கு, வடலுக்கும் வராங்க அவங்க வழிபாட்டில இருக்கிறாங்க. சில 70% பேர் எப்படி இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க வெஜிடேரியன் தான் மாறுறாங்க, அது சைவமா மாறுறாங்க, அது தெரியுது அவங்க அது வரைக்கும் புலால் ஒன்றும் இது இருக்காங்க. ஸோ ஒரு ஒரு மினிமம் பர்சன்டேஜ் சன்மார்க்கு வந்தாலும் மேக்சிமம் பெருமானம் தெரியுது பிடிக்குது அந்த இடத்துக்கு வராங்க.
சரிங்க,
இதுதான் ஒண்ணுங்க. ஏன்னா என்னன்னா நிறைய பொதுமக்கள் நிறைய வராங்க, இப்ப வடல் பெருமானம் யாருமே தெரியாது, இவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சு வரவங்க தான் வந்து 80% பேர், ஒரு 20% பேருக்கு தான் தெரிஞ்சவங்க வராங்க ஐயா. ஆனா வந்து அங்க நம்ம எப்படி கொடுக்குறோம்னா இந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே சின்ன சின்ன புத்தகங்களா மாத்திடுறோம். இப்போ ஒரு கிளாஸ்னா அந்த கிளாஸ்ல இந்த கண்டென்ட், அதை வந்து நம்ம பவர் பாயிண்ட் பர்சன்டேஜ் நான் கொடுத்து அவங்களுக்கு ஒரு இப்ப திருவள்ளுவ பாராயணம், ஏன் பாராயணம் பண்ணணும், பக்தினா என்ன, ஏன்னா இப்ப பக்தினா என்னன்னு தெரியாம இருக்காங்க. இந்த பக்தினா என்ன, ஏன் பெரியவங்களும் இதுக்கு முன்னாடி பக்தி செய்தாங்க, அந்த பாடல்கள் பாடும்போது நம்ம உடம்புல என்ன மாற்றம் நடக்குது, அப்ப திருவருட்பவனை ஏன் பாடணும் அப்படின்ற விளக்கம் கொடுத்து அந்த பாராயணத்தை சொல்லித்தரோம். அப்புறம் ஜோதி வழிபாடு என்ன, அப்புறம் ஐயா சொல்லி அந்த மூலிகை குறிப்புகளவே வந்து நம்ம ஒரு உணவு பட்டியலாவே கொடுக்குறோம். ஸோ நிறைய பேர் ஐயாவோட நித்திய கருமூதியை எடுத்து கொண்டு போய் இந்த உணவு கட்டுப்பாடை வச்சு நிறைய பேர் நோய் நீங்கி அதனாலையும் சன்மார்க்கத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஆக்பெக்ட் வந்து அந்த டைமென்ஷன் பிடிக்குது, அந்த விதத்துல வந்துகிட்டுதான் இருக்காங்க. ஆனா நம்ம தொடர்ந்து செய்யணும், தொடர்ந்து செய்ய 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 தான் அந்த மாற்றங்கள் வந்து நம்ம கண்ணு கூட பார்க்க முடியுதுங்க.
நண்பர்களுக்கு வேற யாரும் வேற எதுவும் கேள்விகள் இருக்குதா?
வணக்கம். என் பேர் அன்புங்கய்யா, நான் அமெரிக்கால இருந்து பேசுறேன். இன்னைக்கு ஒரு அருமையான சத்சங்கம் உங்கள் மூலமா கேக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு. ரொம்ப பிராக்டிக்கலா நீங்க நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப் இருக்கிறதுனால அப்பப்ப வடலூர்ல செய்யற பணிகள், நீங்க செய்யற அத்தனை பணிகளும் நாங்க எங்களால பார்க்க முடியுது. அதுக்கான நன்றிகள். ஒரு உற்சாகத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களோட சொற்பொழிவை கேட்டதுக்கு. பெருமானுடைய பணி எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கறதுக்கு ஒரு 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 நல்ல கருத்துக்கள் இன்னைக்கு பகிர்ந்ததுக்கு நன்றிங்க ஐயா.
நல்லது நல்லது, ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களோட அன்புக்கு நன்றி. என்னன்னா ஆக்சுவலா என்ன நான் ஒரு கருத்து ஷேர் பண்ண விரும்புறேன்னா, நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் ஒரு இயற்கையோட ஒரு வடிவம் தான். நம்ம இது இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்ற அந்த பாலிடிக்ஸ்லாம் நம்ம போக வேணா, ஒரு ஒருத்தரும் பல வேர் இஸ் லாட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அதுவும் இன்றைய உலகத்துக்கு மனித தரத்துக்கு தேவையா இருக்கு. ஸோ அந்த ஒரு சின்ன விஷயம் கிடைச்சதுக்கே வந்து இந்த மக்கள் வந்து அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றது தயாரா இருக்காங்க, அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட் கிடைச்சதுக்கே. ஸோ நம்ம இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம கையில இருக்கும்போது நம்ம எப்படி எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நம்ம குருவுக்காகன்றது இன்னும் நம்ம பெரிய விஷயம். நிறைய நம்ம செய்யணும். என்னன்னா நம்ம என்ன சொல்றது, உடல் பொருள் ஆவி நம்ம பணம் செல்வம் என்ன முதல் குருவுக்கு தான், சான்மார்க்கத்துக்கு தான். திருவருட்பாவை நிறைய அச்சிட்டு மக்களுக்கு கொடுக்கலாம், நல்ல வடலூர்ல செய்திகளை கொண்டு போய் சேர்க்கலாம். இன்னொன்னு கூட நான் என்ன சொல்றேன்னா, உலகில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் எங்களோட கம்ப்ளைண்ட் கூட இருக்கு என்ன மேல, இவங்க எல்லாரும் எப்ப முதல் சாமியார கூட்டு போயிடுறாங்க ஆசிரமத்துக்கு, கண்டிப்பா நாங்க நம்ம எல்லாம் யாரும் செய்யறதுலாம் கிடையாது. என்னன்னா ஒருத்தர் ஒரு குடும்பம் வராங்க, போதும் எங்களுக்கு உலக வேலை, போதும் பிள்ளைகள்லாம் படிக்க வச்சுட்டோம், செட்டில் பண்ணிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி பீப்புள், ஒரு 5-6 ஃபேமிலி பீப்புள் நம்மகிட்ட இருக்காங்க. அவங்க குழந்தைகள்லாம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள நம்ம ஒரு குருகுலத்துல படிக்க வைக்கிறோம், சென்னை அருள் ஜோதி ஆலயத்துல பெண்ணாடம் ஆலயத்துல படிக்க வைக்கிறோம். அந்த ஃபேமிலி எல்லாம் இங்கேயே முழுசா சேவை செய்யறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு எந்த பணம் வேணாம். சோ இந்த மாதிரி பல பேர் உழைச்சாதான் வந்து ஒரு காரியத்தை நடத்த முடியும். சோ ஒரு சின்ன ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட் கிடைச்சிட்டு நிறைய பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அங்க போகும் பொழுது நம்ம எல்லாம் வந்து இன்னும் நம்ம உற்சாகம் அதுக்கு நான் உங்களை யார் எல்லாரையும் வாங்கன்னு சொல்ல, நம்ம எல்லாரும் இன்னும் ஆழமா இன்னும் வேகமா எவ்வளவு செலவானா கூட நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு பையன் ஸ்கூலுக்கு வந்து லட்சக்கணக்கா செலவு பண்ற நம்ம மார்க்கத்துக்கு செலவு பண்றதுக்கு நம்ம எல்லாம் யோசிக்கிறோம். அதுக்காக நான் உங்களை எல்லாம் காசு கொடுங்க அப்படின்னு நான் கேட்க வரல, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அதனால வந்து எதை இழந்தாலும் பரவாயில்ல, நம்ம குருவுக்காகவும் மார்க்கத்துக்காகவும், ஏன்னா இன்னைக்கு பொருள் இன்னைக்கு வரும் போகும் நாளைக்கு வரும். ஆனா இந்த நமக்கு இந்த ஜென்மத்துல நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியமே பெருமானாரும் சன்மார்க்கம் தான், அதுவே கிடைச்சிருச்சு. மற்றபடி வேற எது போனாலும் போனாலும் பரவாயில்ல கிடையாது. அதனால வந்து எது வந்தாலும் சரி, ஐயா சொல்ற எது வரினும் போ வரக்குது அல்லது எது போயினும் போகின்ற என் திருவடிகள் மறக்காம இருக்கணும்னு சொல்றாரு. அதனால வந்து நம்ம வந்து இன்னும் நிறைய உலகம் முழுவதும் இருக்கிற அன்பர்கள் எல்லாரும் உடல் உழைப்பு கொடுக்குறவங்க உடல் உழைப்பு கொடுங்க, மன அளவுல பிரார்த்தனை பண்றவங்க பண்ணுங்க, பொருள் ஊக்கவும் பொருள் கொடுத்து அதை முறையா நம்ம இன்னைக்கு திருவருட்பாவ எல்லா மொழிகள்லையும் முதல் ஆங்கிலத்திலையும் நமக்கு நிறைய நல்ல நூல்கள் வரல, அதான் உண்மை. நிறைய முதல் அது ஆங்கிலத்துல தரமான நூல்கள் நிறைய வந்து அது இளைஞர்கள்ட்டையும் நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய அந்த வேலைக்கு போயிருக்காங்க அவங்கள்ட்ட இந்த ரெண்டு ஜெனரேஷன் போய் சேரணும். போய் சேர்ந்தாதான் அவங்களோட உழைப்புகளையும் கிராமம் முதற்கொண்டு எல்லா இடங்களுக்கும் சன்மார்க்கம் போகும். இன்கேஸ் எல்லாரும் இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணி வர்றது நல்ல விஷயம் தான்,
இப்ப இந்த மாதிரி நாங்க இங்க இருக்கிறோமோ எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு அவங்க வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யும் பொழுது எல்லாருக்கும் போய் சேரும். இன்னைக்கு பல ஆன்மீக மார்க்கங்கள் எல்லாம் பல பேரோட தியாகத்தினாலதான் இன்னைக்கு உருவாகி வந்திருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க எல்லாம் கண்டிப்பா வந்து இந்தியாவுக்கு விரைவா வாங்க, வந்து இங்க தங்கி பல சேவைகள் வந்து உலகம் முழுவதும் கண்டிப்பா செய்வோம். நீங்க இருக்கிற நாட்டிலையும் நல்லா செய்யலாம். நன்றிங்க ஐயா, நல்லது ஐயா.
நன்றிங்க ஐயா. ஐயா வேற யாருக்கும் இந்த கேள்வி இருக்கா, இல்ல நம்ம நிகழ்ச்சிய நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா? சரி கோபி ஐயா, நீங்க நிறைவு
பண்ணிருக்கீங்களா? ஐயா வணக்கம் ஐயா, என் பேர் கோபி.
ஐயா வணக்கம், வணக்கம் ஐயா, நன்றிங்க ஐயா.
ரொம்ப யதார்த்தமான பேச்சுங்க, ரொம்ப ஆழமான கருத்து, இருந்தாலும் ரொம்ப பணிவோட பேசுனீங்க. நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நீங்க வந்து ரொம்ப பணிவோட பேசி இவ்வளவு ஆழமான கருத்துக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்க. முதல் நூல் ஜீவகாரண்ய ஒழுக்கம், இந்த நான்கு ஒழுக்கங்களை கடைபிடிக்கணும், அப்புறம் வந்து திருவருப்பா வந்து பேதம் பார்க்காம எல்லாமே வந்து இறைவன் கருத்தை நம்ம வந்து கருதணும், அப்புறமேட்டு தயவுடையவர்கள் சன்மார்க்கம் சார்ந்தவர், அருளுடையவர் சன்மார்க்கம் அடைந்தவர், கருத்தாலை தூதுவளை பத்தி சொன்னீங்க, பேருபதேசத்துல ஐயா சொன்ன மாதிரி எவ்வித தந்திரத்தை வந்து தந்திரமாவது செய்து எல்லாத்தையும் நம்மவராக்கிக்கணும் அப்படின்ற விஷயம், இந்த மாதிரி நிறைய ரொம்ப ஆழமான விஷயங்கள். முக்கியமா வந்து உங்களுடைய ஆரம்ப இதை சொன்னீங்க, ஞானசரியே பேருபதேசம், இது வந்து ஆழமா பெற படிக்கணும்ன்ற மாதிரி முற்றிலும் உண்மைங்கய்யா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட ஸ்பீச் இன்னைக்கு.
சரி ரொம்ப நன்றிங்க, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
கண்டிப்பா கண்டிப்பாங்கய்யா, நாங்க தான் வந்து நன்றி சொல்லுவோம் உங்களுக்கு. வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும், இந்த சங்கத்தில் பங்கேற்ற அனைவரின் சார்பாகவும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தாங்களும் தங்கள் உறவுகளும் சுற்றமும் நட்பும் மற்றும் இச்சபையில் இருக்கும் அனைவரும் உண்மை இன்பத்தை பெற்று சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் இருந்து சத்திய வாழ்வை அடைந்து நித்திகராகி வாழ குருவரளையும் திருவுருளையும் வேண்டி விண்ணப்பிக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வணக்கம் ஐயா, நன்றி
ஐயா.
நன்றி ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா.
ஐயா ஒரு இந்த ஒரு திருவருப்ப பாடி முடிச்சிடலாங்களா ஐயா?
ஆமா ஆமாங்க ஐயா. இப்போ நான் இப்போ
விண்ணப்பம்
விண்ணப்பம் வாசிச்சு அப்புறம் ஜோதி பாடல் படி பண்ணிடலாம் ஐயா. நீங்க ஜோதி பாடல் நீங்க பாடிடுங்க, இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம கோபி ஐயா வந்து விண்ணப்பத்தை வாசிப்பாரு.
சரி வாசிக்கிட்டு வாசிக்கிட்டு.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி இக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் ஒற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய உரிமை பாட்டுரிமை எங்களுக்குள் இக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செவித்தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே தேவரி திருவரும் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம்.
நன்றி கோபி ஐயா, நீங்க தொடர்ந்து பாருங்க.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் ஜோதி, 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 சூரியம் ஜோதி, 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 பரம் ஜோதி, 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 தீபம் சோம ஜோதி, வான ஜோதி, ஞான ஜோதி, மாக ஜோதி, யோக ஜோதி, வாத ஜோதி, நாக ஜோதி,
ஏமஜோதி யோமஜோதி ஏறு ஜோதி வீறு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனி ஆடல் நீர பாதனி வாரியான போதனி வாழ்க வாழ்க நாதனி வாழ்க வாழ்க நாதனி வாழ்க வாழ்க நாதனி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சத்குருநாதா சத்குருநாதா தன்மார்க்க உலகம் தலைக்க அருள் தாதா கொல்லாபிரதம் உலகம் எல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க
நன்றி. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட வள்ளலார் மிஷன் ஜோதி சாது ஜானகிராமன் ஐயா மற்றும் குழுவினர் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி. வாழியினை தூக்கி வைத்த கரதலங்கள், வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாழி நடம், வாழி அருட்ஜோதி, வாழி நடராயன், வாழி சிவஞான வழி, வாழி என் ஆண்டவன், வாழி என் கோணருள் வாய்மை என்றும் வாழி, எம்மான் புகழ் வாழி, என் நாதன் மலர்பதங்கள் வாழி, வாழி மெய் சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி இவ்வையமும் வானமும் மற்றமும் வாழியவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் குவளையமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள் தாத்தா திருச்சிற்றம்பலம். நன்றி.
அனைவருக்கும் நன்றி. வணக்கம் ஐயா.